I say unto thee, take guard over thine heart this day. Search thine heart, O man, and let thy maker search thy thoughts too. Allow me this day that I will reveal unto thee things that thou hast never dreamed before. So search thine heart and trim thy lamp and be sure that thou hast oil in thy vessel. For know thee that if thou hast no oil, thine ox shall be in vain. But this day I give unto thee another opportunity that thou mayest get oil into thy vessel.
Our Heavenly Father, we are indeed grateful for this time.
எங்கள் பரலோக பிதாவே, தேவனுடைய சமூகத்தில் மீண்டுமாக தேவனுடைய வார்த்தையின் மீது நாங்கள் ஐக்கியம் கொள்ளும் இந்த நேரத்துக்காக உண்மையிலேயே நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த காலையிலே எங்களுக்கு உதவி செய்யவும் எங்களை ஆசீர்வதிக்கவும் நீர் எங்களுடன் இருப்பதற்காக நாங்கள் அதிக நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய விளக்குகள் எண்ணெயினால் நிரப்பப்பட்டதாகவும் திரி வெட்டப்பட்டு எரிகிறதா இருக்கவும் உம்முடைய மகத்தான நாமம் கனமடைய நீர் எங்களை இப்பொழுது உபயோகப்படுத்தும். நாங்கள் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டிக் கொள்கிறோம். தேவனுடைய நேசகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நீங்கள் உட்காரலாம். செய்தி போய்க் கொண்டிருக்கும் போது நான் உள்ளே வந்து கொண்டிருந்தேன். ஆகவே நம்முடைய விளக்குகள் நிரப்பப்பட்டதாக வைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்பது உண்மையாகும். இப்பொழுது செய்து கொண்டிருப்பது போலவே நீங்கள் செல்ல முடியாது. புரிகிறதா? ஏனென்றால் எண்ணெய் எரியும் போது திரியில் கரி உண்டாகிறது. ஆகவேதான் திரி வெட்டப்பட வேண்டும். திரியின் முனையில் உள்ள கரியின் நிமித்தம் உங்கள் விளக்கின் திரி வெட்டப்பட்டதாக இருக்கட்டும். என்னுடைய வயதுள்ள அநேக ஜனங்கள் நிலக்கரி எண்ணெய் விளக்குகளை நாங்கள் உபயோகப்படுத்தியிருக்கிறோம். அது எரியும் போது திரியின் முனையில் கரி உண்டாகும். அப்பொழுது வெளிச்சத்தை பாதிக்கிறதா இருக்கும். ஆகவே கிறிஸ்துவுக்குள்ளிருக்க முன்னத அழைப்பின் லக்கை நோக்கி முன்னேற திரியின் முனையில் உள்ள கரியை துண்டித்தவர்களாக இருக்க வேண்டும். இப்பொழுது ஈஸ்டர் காலம் நெருங்கி கொண்டிருப்பதால் உள்ளும் புறமும் இப்பொழுது ஒரு வெகு அருமையான கால நேரமாக இருக்கிறது. ஆகவே கர்த்தருக்கு சித்தமானால் இன்றிரவு கடைசி முத்திரைக்கு வரப்போகிறோம். அது ஒரு மிக மிக ரகசியமான முத்திரையாக இருக்கிறது. ஏனென்றால் அதை அறிந்து கொள்ளத்தக்கதாக வேதத்தில் எந்த இடத்திலும் அடையாளங்களினாலும் கூட கூறப்படவில்லை. அது பரலோகத்தில் இருந்து நேரடியாக வர வேண்டும். இது எனக்கு ஒரு கடினமான வேலையாக இருக்கிறது. இது ஒரு வாரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நான் ஒரு அறையிலே அடைந்திருப்பது இன்றைக்கு 8வது நாளாகும். இங்கே அநேக வேண்டுதல்கள் இருப்பதை நான் காண்கிறேன். நான் அந்த செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும். அநேகர் நேரில் சந்தித்து பேச வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நானும் அதை விரும்புகிறேன். நான் அவ்வித சந்திப்பை அளிக்க விரும்புகிறேன். ஆனால் இப்பொழுது உடனடியாக அதை செய்ய முடியாது. அது ஏன் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். இப்பொழுது கர்த்தருடைய சித்தத்தின் வெளிப்படுத்தலை அறிந்து கொள்ள நாம் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் பாருங்கள், இப்பொழுது நேரில் சந்திக்கும் சந்திப்பை வைத்துக் கொள்வோமானால் நம்மை அது வேறு திசைக்கு கொண்டு சென்றுவிடும். பாருங்கள், வியாதிஸ்தர்களுக்காக ஜபத்தில் இருப்பது முற்றிலும் வேறொரு காரியமாயிருக்கிறது. நீங்கள் தரிசனங்களையும் அதற்குரிய காரியங்களையும் போதிப்பது வேறொரு காரியமாயிருக்கிறது. அப்பொழுது நீங்கள் வேறு விதமாக அபிஷேகிக்கப்படுகின்றீர்கள். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம் என்று வேதம் கூறுகிறது. நீர்க்கால்கள் பாருங்கள், ஒரே தண்ணீர் இந்த வழியாக இந்த வழியாக இந்த வழியாக வெவ்வேறு வாய்க்கால்களின் வழியாக செல்கிறது. தண்ணீரை எந்த வாய்க்காலின் வழியாக பெறுகிறோம் என்பதன் மேல் சார்ந்திருக்கிறது. எல்லாம் ஒரே ஆவிதான். பவுல் 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்தில் வரங்கள் அநேகம் ஆனால் ஆவியோ ஒன்று என்று கூறியுள்ளார். ஆகவே நீங்கள் ஒரு காரியத்தில் ஈடுபட்டிருந்து விட்டு மற்றொரு காரியத்திற்கு வரும்போது ஆவியின் வித்தியாசமான நடத்துதலை பார்க்கிறோம். நான் என்ன கூற நினைக்கிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் வார்த்தையை போதிக்கும் போது மக்கள் அதை புரிந்து கொள்ளும்படி செய்கிறீர்கள். இப்பொழுதோ அவர்களுடைய இதயம் எல்லாம் முத்திரைகள் என்றால் என்ன என்பதன் பேரிடையே நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இரவின் பின் இரவாக நான் இங்கு வரும்போதெல்லாம் ஒரே பதற்றமான இருக்கமாக இருப்பதால் ஒரு அமைதியான சூழ்நிலை வரும் வரை நான் ஏதோ ஒன்றை குறித்து பேச வேண்டியவனாயிருக்கிறேன். அதன் பிறகு பரிசுத்த ஆவியானவர் முத்திரையை உடைக்கிறார். அப்பொழுது நான் ஒவ்வொரு இரவும் அதை போன்றிருக்க வேண்டியதாய் உள்ளேன். இவ்விதமாக மக்களின் இருதயம் ஒரு காரியத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கும் போது அவர்களை திடீரென்று வேறொரு காரியத்திற்கு திருப்புவது கடினமாக இருக்கிறது. அப்பொழுது கூட உங்கள் மத்தியிலே நடந்து கொண்டிருக்கும் காரியங்களை உங்களால் காண முடிவதில்லை என்பதை நான் அறிவேன். நீங்கள் அதை அறிந்து கொள்ளவில்லை என்பதை நான் நிச்சயம் அறிவேன். பாருங்கள் சகோதரன் பிரண்ணாமே, நீங்கள் அவ்விதம் கூறுவது ஒரு கடினமான காரியம் என்று நீங்கள் கூறலாம். அது அவ்விதம் தான் என்பதை நான் அறிவேன். ஆனால் பாருங்கள், இப்பொழுது நான் இதை மாத்திரம் உங்களுக்கு கூறட்டும். இந்த ஒளிநாடாக்கள் நமக்கு மாத்திரம் என்று நினைக்கிறேன், ஆனால் நான் அதை கூறட்டும். பாருங்கள், நீங்கள் இதை புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே எதற்கும் உங்கள் சொந்த வியாக்கியானத்தை கொடுக்க முயற்சிக்க வேண்டாம். நீங்கள் இதற்கு சொந்த வியாக்கியானத்தை கொடுக்க முயற்சிக்க வேண்டாம். பாருங்கள், நீங்கள் அவ்விதமாக செய்யும் போது நீங்கள் சத்தியத்தை விட்டு தூரமாக சென்று விடுவீர்கள். உங்கள் கண்களில் தேவனுக்கு தயவு கிடைக்கும்படி செய்திருந்தால் இப்பொழுது நீங்கள் என்னை விசுவாசிப்பீர்கள் என்றால் என்னுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த வெளிப்படுத்தல்களை மற்ற காரியங்களையும் நீங்கள் அறிவீர்கள். நான் நீண்ட காலமாக இங்கே உங்களோடு இருந்து வருகிறேன். இந்த வெளிப்படுத்தல்கள் எப்பொழுதுமே உண்மையானதாக இருந்திருக்கிறது என்பதை அறிவீர்கள். இப்பொழுது இந்த வெளிப்படுத்தல்கள் வார்த்தையோடு பொருந்துவதால் இரட்டிப்பாக நிரூபிக்கப்படுகின்றது. பாருங்கள், ஆகவே இது கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதாக உள்ளது என்பதை நீங்களே அறிவீர்கள். அது முற்றிலும் சரி. பாருங்கள், அது உங்களுக்கு நிரூபிக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது என்னை உங்கள் சகோதரனாக பாவித்து என்னுடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்ளுங்கள். எதற்கும் உங்கள் சொந்த வியாக்கியானத்தை கூற வேண்டாம். ஒரு நல்ல கிறிஸ்தவ ஜீவம் செய்ய முயலுங்கள். ஏனென்றால் நீங்கள் அப்படி வியாக்கியானம் செய்யும் போது உண்மையான காரியத்தை விட்டு விலகி போய்விடுவீர்கள். பாருங்கள், நீங்கள் அப்படி செய்யும் போது உண்மையான காரியத்தையே விட்டு மறுபடியும் விலகி போய்விடுவீர்கள். ஆகவே நீங்கள் எல்லோரும் சுய உணர்வு உள்ளவர்களாக இருந்து ஏதோ ஒரு ரகசியமான காரியம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறீர்கள். அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அது என்ன என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இப்பொழுது நான் அதை கூறப்போவதில்லை. அது என்ன என்பதை நான் அறிந்து கொள்ள செய்ததே தேவனுடைய கிருபையாகும். அது ஏதோ மிகப்பெரியதாக இருக்கிறது. அது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை கண்டுகொள்வதற்கு உலகத்திலே ஒரு வழியும் இல்லை. அது என்னவென்பதை நான் அறிவேன் என்று வேதத்தை என் கையில் பிடித்தவனாக கூறுகிறேன். இது முன்னமே உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எந்த வியாக்கியானமும் கொடுக்காமல் என்னை உங்கள் சகோதரனாக விசுவாசியுங்கள். புரிகின்றதா? நாம் ஒரு மகத்தான நேரத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற காலத்தில் நல்லது. இப்பொழுது நீங்கள் உண்மையாகவே தாழ்மை உள்ளவராகவும் ஒரு கிறிஸ்தவனாகவும் தேவனுக்காக ஜீவிக்கவும் உங்களுடைய உடன்பாடு மக்களுடன் உண்மையுள்ளவராகவும் உங்களை நேசிக்காதவர்களை நீங்கள் நேசிக்கிறவர்களாகவும் வாழ முற்படவும். நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஏதாவது ஒன்றை செய்ய முற்பட்டால் நீங்கள் மர்மமான ஒன்றை செய்ய முற்படுகிறீர்கள். அதனால் தேவனுடைய உண்மையான திட்டத்தை குழப்பிவிடுகிறீர்கள். பாருங்கள், நேற்று பிற்பகல் என்னுடைய அறையில் ஏதோ ஒன்று சம்பவித்தது. என்னால் அதிலிருந்து விலகவே முடியவில்லை. நீங்கள் பாருங்கள், 2 வாரங்களுக்கு முன் ஏதோ ஒன்று சம்பவித்தது. நான் இந்த உலகத்தில் ஜீவிக்கும் வரைக்கும் என்னால் அந்த அனுபவத்திலிருந்து விலகவே முடியாது. இங்கிருக்கும் சபையானது இவைகளை அறிந்து கொள்ள வேண்டியதில்லை. ஆகவே எதை குறித்தும் வியாக்கியானம் கூற வேண்டாம். பாருங்கள், உங்களுக்கு என்ன அறிவிக்கப்பட்டதோ அதை நினைத்துக் கொண்டு ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் செய்து முன்னேறுங்கள். உங்களுடைய சபைக்கு செல்லுங்கள். நீங்கள் எங்கிருக்கின்றீர்களோ அங்கே ஒரு உண்மையான ஒளியாக இருங்கள். கிறிஸ்துவுக்காக வாஞ்சியுள்ளவர்களாக இருந்து நீங்கள் எவ்வளவாய் அவரை நேசிக்கின்றீர்கள் என்பதை மக்களிடத்தில் எடுத்துக் கூறுங்கள். உங்களுடைய சாட்சியானது எல்லா நேரத்திலும் ஜனங்களிடத்தில் அன்புடன் கூடியதா இருக்கட்டும். புரிகிறதா? காரணம், நீங்கள் அதை மாற்றி கூறுவீர்களேயானால் அப்பொழுது நீங்களே பாதையை விட்டு விலகினவர்களாக இருப்பீர்கள். பாருங்கள், ஒவ்வொரு முறையும் நீங்கள் அதை செய்ய முயற்சிக்கும் போது நீங்கள் வழியிலிருந்து விலகி இருக்கிறீர்கள். பாருங்கள், ஆகவே வியாக்கியானமே செய்ய முயல வேண்டாம். முக்கியமாக இன்றிரவு அந்த முத்திரை உங்கள் முன்பாக திறக்கப்படும் போது பாருங்கள், அதை வியாக்கியானிக்க முயற்சி செய்ய வேண்டாம். பாருங்கள், நீங்கள் தாழ்மையாக இருந்து எளிமையான செய்தியுடன் முன்னேறுங்கள். இப்பொழுது நீங்களோ, சகோதரன் பிரணாம் அவர்களே, நாங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய சபையாக விதம் செய்யக்கூடாதா என்று நீங்கள் கூறலாம். இல்லை, இப்பொழுது வேண்டாம். நான் உங்கள் நன்மைக்காகவே இதை கூறுகிறேன் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பாருங்கள், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கூறுகிறேன். இப்பொழுது நீங்கள் என்னை விசுவாசிப்பீர்களேயானால் நான் சொல்வதற்கு செவி கொடுங்கள். புரிகின்றதா? பாருங்கள், இப்பொழுது இங்கே ஒலி அலைகளை இழுக்கும் வானொலியின் கம்பம் ஒன்று இருப்பதாக வைத்துக் கொள்வோம். பாருங்கள், வானொலியில் எச்சரிப்புகள் இன்னும் மற்ற காரியங்கள் ஒலிபரப்பக்கூடும். அதை உங்கள் கரத்தில் இருக்கும் ஒரு பட்டயத்தை சரியான முறையில் உபயோகிக்க வேண்டியது போல் உபயோகிக்க வேண்டியதாயிருக்கிறது. அது செய்தியையோ அல்லது தீமையான காரியங்களையோ எடுத்துக் கொடுக்க கூடும். பாருங்கள், இப்பொழுது உதாரணமாக சாதாரண மக்கள் மத்தியில் ஆவி சற்று ஊற்றப்படும் போது அவர்கள் மத பாகுபாடுகளை உண்டாக்கிக் கொண்டு தங்களுக்கென்று சிறு அமைப்புகளை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். புரிகின்றதா? இப்பொழுது நீங்களோ அதை செய்ய வேண்டாம். இப்பொழுது நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே இருக்கும்படி நினைவில் கொள்ளுங்கள். நல்லது, கர்த்தர் காண்பிக்கிறது என்று நீங்கள் கூறுவீர்கள். இல்லை, இப்பொழுது ஜாக்கிரதையாயிருங்கள். பாருங்கள், இப்பொழுது கவனியுங்கள், ஏதாவது ஒன்றை நான் உங்களுக்கு காண்பிக்கட்டும். பாருங்கள், இதே நேரத்தில் இந்த அறையில் 10,000 ஓசைகள் இருப்பதை நீங்கள் அறிவீர்களா? மக்களின் உண்மையான ஓசைகள் வானொலியின் மின் அலைகளாக வந்து
கொண்டிருக்கின்றன.
நீங்கள் ஏன் அவைகளை கேட்க முடிவதில்லை? அவைகள் ஓசைகள், சரிதானே? அவைகள் இங்கே அலைகளாக மிதந்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது இந்த அறையில் மனித உருவங்கள் அசைந்து கொண்டிருக்கின்றன, சரிதானே? அப்படியென்றால் நீங்கள் ஏன் அவைகளை பார்க்க முடியவில்லை? பாருங்கள், என்னுடைய சத்தத்தை போலவே அவைகளும் உண்மையான சத்தங்கள். நல்லது, அப்படியென்றால் நீங்கள் ஏன் அவ்வோசைகளை கேட்க முடியவில்லை? பாருங்கள், அவைகள் வெளிப்படுவதற்கு முன்பு அவ்வொலியின் அலைகள் ஏதோ ஒன்றின் மீது பட வேண்டியதா இருக்கிறது. பாருங்கள், இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா? இப்பொழுது ஒன்றுக்கும் வியாக்கியானம் கூற வேண்டாம். நீங்கள் எதையாயிலும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புவார் என்றால் அவரே அதை உங்களுக்கு அனுப்புவார். பாருங்கள், ஆகவே இப்பொழுது உண்மையாகவே அமைதியாயிருங்கள். அப்படியே அமைதியாயிருங்கள். ஏதோ ஒரு காரியம் சம்பவித்துள்ளது. நான் என்ன பொறுப்படுத்தி கூறுகிறேன் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? நீ ஒரு கிறிஸ்தவனாக இருக்க உன்னை ஒரு வித்தியாசமானவனாக்கிக் கொள்ள முயலாதே. ஏனென்றால் உன்னையே நீ தேவனை விட்டு புறம்பாக கொண்டு போய் விடுவாய். ஆகவே நீங்கள் பாருங்கள், நீங்கள் அதை புரிந்து கொள்ள கூடுமானால் இதுதான் மூன்றாவது இழுப்பு. பாருங்கள், நீங்கள் அதை அந்நாளிலேயே கண்டுபிடித்திருக்க வேண்டும். பாருங்கள், மற்ற இரண்டு இழுப்புகளினால் போலியான காரியங்கள் உண்டானது போல இதில் இருக்காது என்பதை நினைவு கூறுங்கள். பாருங்கள், ஆகையால் அதுதான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது. அதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் பாருங்கள், இப்பொழுது இந்த அறையிலே இப்பொழுது ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே ஏதோ ஒரு காரியம் உண்டு. இந்த அறையில் ஏதோ ஒன்று உள்ளது. இந்த அறையில் உண்மையிலேயே தேவ தூதர்களும் தேவனுடைய சத்தமும் உள்ளன. பாருங்கள், ஆனால் நீங்கள் எப்படி, அதாவது உங்களால் முடியாது, புரிகிறதா? இயற்கையான சத்தத்தை ஒரு கருவியின் மூலமாக அனுப்பினால் அன்றி அதை நீங்கள் கேட்க முடியாமல் இருக்க ஆவிக்குரிய சத்தத்தையோ எப்படி கேட்க முடியும்? இங்கில்லாத யாரோ ஒருவர் பாடுகிற இந்த குறிப்பிட்ட பாட்டின் ஓசைகள் இப்பொழுது இங்கு இருப்பதை நீங்கள் நம்பத்தக்கதாக நிரூபிக்கக்கூடும். புரிகின்றதா? அலைகளை இழுக்கக்கூடிய கருவியின் மேல் அவ்வலைகள் படும்போது அது உண்மையான வியாக்கியானத்தை அளிக்கும். உருவங்கள் திரையின் மீது காணப்படுவது இதை உறுதிப்படுத்துகிறது. நான் என்ன கூற விரும்புகிறேன் என்பதை அறிந்து கொண்டீர்களா? இப்பொழுது தேவ ஆவியானவர் உண்மையான வார்த்தையின் மூலமாக பேசும் போது அது சரியென்று தன்னை காண்பிக்க தன்னைத்தானே நிரூபிக்கின்றது. இப்பொழுது புரிந்து கொண்டீர்களா? சரிதான். இப்பொழுது நாம் மீண்டுமாக ஜெபம் செய்வோமாக. பரலோக பிதாவே, எங்களுக்கு ஆவிக்குரிய பரிமாணத்தை திறந்திருப்பதற்கு எடுத்துக்காட்டாக நாங்கள் இப்பொழுது இயற்கையான காரியமாக இந்த புத்தகத்தை திறக்கப் போகிறோம். தேவனே, இந்த கேள்விகளுக்கு சரியான விடையளிப்பதனால் அது மக்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது என்று கூறத்தக்கதாக இப்பொழுது எனக்கு உதவி செய்யும். இவைகளை அவர்கள் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினூடாக தேவனுக்கு கனமும் மகிமையுமாக நாங்கள் ஒருமித்து வாழ்வதற்கு மக்கள் அறிந்து கொள்ள நான் அதை புரிந்து கொண்டு பின்னர் ஜனங்களுக்கு அதை அளிக்க அருள் செய்யுமாறு நான் ஜெபிக்கிறேன். ஆமேன். இப்பொழுது நான் அதை மாத்திரம் கூற விரும்பினேன். இங்கிருக்கும் இக்கருவி ஒலிப்பதிவு செய்வதை கட்டுப்படுத்துகிறது என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இங்கிருக்கும் இதுவோ சாய்வு மேஜையின் விளக்காயிருக்கிறது. ஒலிப்பதிவு செய்வதை கட்டுப்படுத்தும் கருவி இங்கிருக்கிறது என்று நினைத்துக் கொண்டேன். ஒலிப்பதிவு செய்வதை எப்பொழுது நிறுத்த வேண்டும், எப்பொழுது நிறுத்தக்கூடாது என்பதை ஒலிப்பதிவு செய்யும் அறையில் உள்ள சகோதரர்களுக்கு நான் சைகை காட்ட வேண்டும் என்று எனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஒலி நடாக்கள் உலகம் முழுவதும் செல்லும் ஒரு ஊழியமாக இருக்கிறது. இது எல்லா விதமான மொழிகளிலும் எல்லா இடங்களுக்கும் செல்கிறது. இங்கு சொல்லப்படும் சில காரியங்கள் மற்ற இடங்களில் சொல்ல முடியாது. ஆகவேதான் ஒலிப்பதிவை சிறிது நேரம் நிறுத்தி வைக்க வேண்டியதாக இருக்கும். இப்பொழுது கேள்விகளுக்கு விடையளிப்பது ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஆகவே நான் இப்பொழுது பெரும்பாலான கேள்விகள் செய்தியோடு முத்திரைகளோடு சம்பந்தமற்றவர்களாக இருக்கின்றன. நான் அவைகளுக்கு பதிலளிக்க முயற்சிப்பேன். அவர்களுக்கு கூறப்பட்டபடியே இக்கேள்விகளுக்கெல்லாம் நான் அவர்களுக்கு பதிலளிக்க கொடுத்திருக்கிறார்கள். அநேக விண்ணப்பங்களோ வியாதியஸ்தர்களுக்காகவும் மற்ற காரியங்களுக்காகவும் ஜெபிக்கும்படியாக கேட்டு வேண்டுதல்களாக இருப்பதால் அவைகள் பதிலளிப்பதற்குரிய கேள்விகளாக இல்லை என்று எனக்கு அறிவிக்கப்பட்டது. இன்னும் சில விண்ணப்பங்கள் மற்ற வேத வார்த்தைகளை குறித்த கேள்விகளாக இருக்கின்றன. நேரம் இருந்தால் எவ்வளவு சிறந்த முறையில் அவைகளுக்கு பதிலளிக்க முடியுமோ அவ்வளவு சிறந்த முறையில் நாம் பதிலளிக்க முயற்சிக்கலாம். இப்பொழுது நான் ஒரு தவறு செய்வேன் என்றால் ஏன் நினைவிருக்கட்டும், அது தவறு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் செய்வதில்லை. ஆகவே எல்லோரும் நலமாக இருக்கின்றீர்களா? ஆமே. கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கும் உன்னதங்களை குறித்து பேசும்போது அவ்விதமாகத்தான் இருக்கும். என்ன அற்புதமான இடம், என்ன அற்புதமான நேரம். இந்த கூடாரத்தின் பிரசங்க பீடத்தின் பின்னாக நான் நின்று செய்து கொடுத்த எல்லா காலத்திலும் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலைகளாகிய தேவனுடைய பரிமாணங்களுக்குள்ளும் ஆவிக்குரிய பரிமாணத்திலும் இருப்பது போல இதற்கு முன்னதாக எப்பொழுதுமே என்னுடைய ஊழியத்தில் இருந்ததே கிடையாது. என்னுடைய ஊழியத்தில் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் எப்பொழுதுமே நிகழ்ந்த எல்லாவற்றை காட்டிலும் இது அதிக மேலானதாக இருக்கிறது. மற்ற காரியங்கள் எல்லாம் சுகமளித்தலுக்குரியவைகள், ஆனால் இவைகள் அதே ஆவியானவரால் தேவ ரகசியங்களை வெளிப்படுத்துவதாகும். ஆகவே நான் ஒரு இடத்தில் தங்கியிருக்கிறேன், சாப்பிடுவதற்கு வேறொரு இடத்திற்கு செல்கிறேன், நான் தனிமையாகவே இருக்கிறேன். ஆகவே இது ஒரு மகத்தான நேரமாகவே இருக்கிறது. ஆகவே இப்பொழுது நான் இன்று காலையிலோ அல்லது அடுத்த நாள் காலையிலோ இக்கேள்விகளுக்கு விடையளிப்பது அதிக நேரம் நீடிக்காவிடில் இப்பொழுது காலையில் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிப்பேன். ஆதலால் சிறிது நேரம் நான் இக்காரியங்களிலிருந்து சற்று விலகி இருக்க வேண்டியதா இருக்கிறது. பாருங்கள், மனித சிந்தை இவ்வளவுதான் தாங்கக்கூடும். புரிகின்றதா? அக்னிஸ்தம்பம் உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கும் போது ஒரு மணி நேரம் தேவனுடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருப்பது ஒரு எளிதான காரியம் அல்ல. நீங்கள் பாருங்கள், அவ்விதமான சூழ்நிலையில் அதிக நேரம் இருக்க முடியாது என்பதை அறிவீர்களா? மனிதன் அதை தாங்கவே முடியாது. ஆகவே இப்பொழுது இங்கிருக்கும் இக்கேள்விகள் உண்மையிலேயே அருமையானவைகள். மக்களுக்கு இதை குறித்து இருக்கும் ஞானத்தை நான் பாராட்டுகிறேன். இப்பொழுது முதலாவது கேள்வி, அக்கேள்விகளுக்கு பதிலளிக்க முயற்சிக்கிறேன். நான் அதை சரியாக அளிக்காவிட்டால் நீங்கள் அப்பொழுது என்னை மன்னிப்பீர்களா? வேறு வியாக்கியானம் உங்களுக்கு இருந்து அது சரியென்று விசுவாசிப்பீர்களானால் நல்லது, அவண்ணமாகவே முன் செல்லுங்கள். அது பாதிக்காது. ஏனென்றால் ரட்சிப்புக்குரிய காரியங்களில் ஒன்றோ அல்லது இரண்டோ ஒத்து செல்லக்கூடும். அநேக கேள்விகள் சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்தவைகளாகவே இருக்கின்றன. அநேக கேள்விகள் சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்தவைகளாக இருக்கின்றன. இனிவரும் காலங்களில் நடக்கப்போகும் காரியங்களை குறித்தும் கேள்விகள் இருக்கின்றன. ஏனெனில் இந்த புத்தகத்தில் உள்ள நம்முடைய போதங்களில் நாம் இப்பொழுது சபை காலத்திற்கு அப்பால் கடந்து வந்தவர்களாக இருக்கிறோம். 144,000 பேர்கள் அழைக்கப்படும் காலத்தையும் கடந்தவர்களாகவே இருக்கிறோம். இப்பொழுது இங்கே முதலாவதாக மத்தேயு 25 அதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கும் 5 புத்தியுள்ள கன்னிகைகள் மணவாட்டிக்கு ஊழியம் செய்பவர்களா அல்லது அவர்கள் மணவாட்டியா? இவர்கள் மணவாட்டிக்கு பணிபுரிகிறார்கள் என்றால் மணவாட்டி எங்கே இருக்கிறாள்? பாருங்கள், இப்பொழுது நான் சிறந்த முறையில் புரிந்து கொண்டபடி இந்த 5 கன்னிகைகள், 10 கன்னிகைகள் புறப்பட்டு சென்றார்கள் என்று நீங்கள் அறிவீர்கள். பாருங்கள், இது ஒரு அடையாளமாகவோ அல்லது ஓமையாகவோ கூறப்பட்டுள்ளது என்று கூறிடவே நான் விரும்புகிறேன். பாருங்கள், அவர்கள் 10 பேர் இருந்தனர். உண்மையாகவே 10 பேருக்கும் அதிகமாக இருந்திருப்பார்கள். ஆனால் இங்கே ஒரு எண்ணிக்கையாக அது கூறப்பட்டுள்ளது. புத்தியுள்ள கன்னிகைகள் தங்கள் தீவட்டியிலே எண்ணெயை வைத்திருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டியிலே எண்ணெய் இல்லாதவர்களாக இருந்தார்கள். மத்தேயுவில் 10 பேரில் 5 பேர் மாத்திரமே உள்ளே சென்றது போல் 5 பேர் மாத்திரமே எடுத்துக் கொள்ளப்படுவதில் செல்வார்கள் என்பதுதான் அந்த நபர் கேட்ட கேள்வியாகும். இல்லை, அது அவ்வண்ணமாக இல்லை. தங்கள் தீவட்டியில் எண்ணெயுடன் சென்றவர்கள் மணவாட்டியின் அங்கத்தினர்களுக்கு இவர்கள் எடுத்துக்காட்டாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மணவாட்டியின் ஒரு பாகமாக இருக்கிறார்கள். என்னுடைய புரிந்து கொள்ளுதலின்படி இப்பொழுது நீங்கள் கவனிப்பீர்களேயானால் இவர்கள்தான் கடைசி ஜாமத்தின் கன்னிகைகள். 7 ஜாமங்கள் உள்ளன. நாம் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கும் 7 ஜாமமாகிய நடு இரவிலே இந்த கன்னிகைகள் எழுந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தம் செய்து கொண்டு உள்ளே பிரவேசித்தார்கள். ஆனால் உறங்கிக் கொண்டிருக்கும் கன்னிகைகளோ, இப்பொழுது இங்கே இந்த பாகத்தில் இங்கே ஐந்து கன்னிகைகளை குறித்த பொருள் என்ன என்ற கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. 7000 பேரை குறித்தும் அநேக கேள்விகள் இங்கே கேட்கப்பட்டுள்ளன. அது உண்மையானவர்களின் ஒரு அடையாளமாக மாத்திரமே உள்ளன.
And all that waken in this last age here, the seventh watch, that if they wasn't but
இந்த கடைசி காலமாகிய ஏழாம் ஜாமத்திலே ஐந்து பேர்தான் உறக்கத்தினின்று விழித்துக் கொண்டு மறுவமாக்கப்பட்டு மணவாளருடன் சென்றார்களா? இப்பொழுது எடுத்துக் கொள்ளப்பட போகிறவர்கள் ஐந்து பேர் மாத்திரம் என்பது அதன் அர்த்தம் அல்ல. ஏனென்றால் இந்த வாரம் நாம் பார்த்த வண்ணம் அவர்கள் சபையின் காலங்களில் எல்லாம் நித்திரை செய்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள்,
in the days of Paul,
எபேசு சபையின் தூதனாகிய பவுலின் நாட்களில் பவுல் அந்த சபையின் செய்தியாளனாக இருந்ததினால் அந்த சபையை ஏற்படுத்தினான். பவுல் எபேசு சபையை ஏற்படுத்தினதினால் அந்த சபைக்கு செய்தியாளனாக ஆனார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அக்காலத்தில் இருந்த ஆவி சிங்கத்தின் ஆவியாக இருந்தது. சிங்கம் என்று சொல்லும் போது அது யூதா கோத்திரத்து சிங்கமாகிய கிறிஸ்துவையே குறிக்கிறது. கிறிஸ்துவே அந்த வார்த்தை. பவுல் அக்காலத்துக்குரிய வார்த்தையுடன் வந்தான். அந்த யுகத்திலே ஆயிரம் மாணவர்கள் நித்திரடைந்தார்கள். சரிதானே? அதற்கு பிறகு அடுத்த காலம் வந்தது. இருண்ட யுகத்திற்குள் சபை சென்ற போது காளையின் ஆவி புறப்பட்டு சென்றது. காளையானது உழைப்புக்கும் பலிக்கும் உரிய மிருகமாக இருப்பது போல ஆயிரம் ஆயிரமான பேர்கள் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள், நித்திரடைந்தார்கள். அவர்களும் காத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிவீர்கள். பாருங்கள், அதன் பின்னர் அதற்கு அடுத்த காலம் வந்தது. லுத்தரன் சீர்திருத்த காலம். அப்பொழுது சாமர்த்தியமுள்ள மனித ஞானமுள்ள ஆவி சென்றது. நீங்கள் கவனிப்பீர்களேயானால் அவன் அதனுடன் தன்னுடைய ஞானத்தையும் சேர்த்து மற்றொரு பங்கினுடன் விவாகம் செய்து கொண்டான். பாருங்கள் பாருங்கள், சீர்திருத்தம் தேவ ஞானத்தோட மக்களை பிரித்துக் கொண்டு வருவதுடன் இருந்துவிட்டிருந்தால் நலமாயிருந்திருக்கக்கூடும். ஆனால் அவன் என்ன செய்தான்? செய்தியை கொண்டு வந்த மனிதனாகிய லூத்தரின் மரணத்துக்கு பிறகு அவர்கள் லூத்தரன் ஸ்தாபனத்தை உண்டாக்கிக் கொண்டார்கள். வெஸ்லியின் மரணத்துக்கு பிறகு மெத்தோடிஸ்ட் ஸ்தாபனத்தை அவர்கள் உருவாக்கிக் கொண்டார்கள் என்பதை அறிவீர்கள். புரிகிறதா? இவ்விதமாக சென்று கொண்டே இருந்தனர். அதுதான் அதை செய்கிறது. இப்பொழுது நீங்கள் அதை கவனிக்க வேண்டும் என விரும்புகிறேன். மூன்றாவது காலமாகிய பெந்தேகோஸ்தே காலத்தை குறித்து சிலர் கேட்கலாம். நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு காலத்திலும் பரிசுத்த ஆவிக்குள் ஒரு முழுகுதலையே பெற்றார்கள். நீதிமானாக்கப்படுதல் பரிசுத்த ஆவியின் ஒரு கிரியையாகும். பரிசுத்தமாக்கப்படுதல் பரிசுத்த ஆவியின் ஒரு கிரியையாகும். ஆனால் ஞானஸ்தானம் என்பது பரிசுத்த ஆவியாயிருக்கிறது. ஆகவேதான் முன்னுணர்ந்து உரைக்கிற ஒரு தீர்க்கதரிசி வரவேண்டியதாக இருந்தது. காலத்திற்குரிய செய்தியாளர் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் மூலமாக தாமே தம் முழுமையில் வந்தார். ஆனால் ஒவ்வொரு காலத்தின் முடிவிலும் செய்தியாளர் அனுப்பப்பட்டு குழப்பங்களை அகற்றி ஒழுங்குபடுத்தி சபையை அதன் நிலையில் நிறுத்தினான். அதன் பின்னரே கடைசியாக சபைக்கு எடுத்துக் கொள்ளப்படுதல் உண்டாகிறது. சூரியன் அந்தகாரப்பட்டு சந்திரன் ரத்தம் போலாவது போன்ற இந்த பல்வேறுபட்ட காரியங்களை அநேகர் புரிந்து கொள்ளாமல் கிறிஸ்தவ சபையின் காலங்களில் இவைகளை இணைத்திருக்கிறார்கள். நம்முடைய கர்த்தரை அவருடைய சீஷர்கள் மூன்று கேள்விகளை கேட்டபோது அவர் தந்த பதில்களை மக்கள் புரிந்து கொள்ள தவறிவிட்டனர். இப்பொழுது கடந்த இரவு எந்த கேள்வியும் கேட்கவில்லை என்று நான் நினைக்கிறேன். நாம் இந்த எல்லா கேள்விகளையும் எடுத்து அவைகளை முத்திரைகளின் கீழ் வைத்திருக்கிறோம். முத்திரைகள் ஒரு முழு புஸ்தகமாக இருக்கிறது. வேத பண்டிதரே, நீங்கள் அதை விசுவாசிக்கின்றீர்களா? பாருங்கள், முழு காரியமும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு இங்கு என்ன கூறினாரோ அதை நாம் பார்த்தோம். இயேசுவினிடத்தில் மூன்று கேள்விகளை அவர்கள் கேட்டார்கள். இது எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கு அடையாளம் என்ன? உலகத்தின் முடிவிற்கு அடையாளம் என்ன? அவர் கொடுத்த பதில்களில் நாம் அதன் கீழாக எல்லாவற்றையும் ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து பார்த்தோம். ஆனால் ஒன்றை தவிர, அது என்ன? ஏழாம் முத்திரை. ஏன்? பாருங்கள், அது என்னவென்று இன்னும் தெரியவில்லை. அதுவேதான் அவைகளில் ஒவ்வொன்றும் சரியாக பொருந்தது. அவைகளை முன்னும் பின்னுமாக ஜோடியாக இணைத்து காண்பித்தேன். ஆகவே நான் கடந்த இரவு எழுதி வைத்திருந்ததை திரும்பவும் சென்று அதனோடு என்னுடைய பழைய குறிப்புகளை எடுத்து பார்த்தேன். அந்த பழைய குறிப்புகளை அதனதன் இடத்தில் சரியாக பொருத்தாமல் ஒரு காரியத்தை மற்றொரு இடத்திலும் மற்றொன்றை வேறொரு இடத்திலும் நான் தவறாக பொருத்திருந்ததை கண்டேன். இவ்விதமாகத்தான் செய்திருந்தேன். நீங்கள் அதை கிரகித்துக் கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். நீங்கள் அதை கிரகித்துக் கொண்டீர்களா? பாருங்கள், நான் எங்கே குறிப்பை எழுத வேண்டும் என்று இருந்தேனோ அதை இந்த பக்கத்தில் எழுதி வைத்து விட்டேன். அவைகள் இரண்டையும் 9:11 அல்லது 9:6 அல்லது 6:11 9:11 என்று எழுதி வைத்து விட்டேன். அது அவ்விதமாக அல்ல. அந்த குறிப்பு மாற்றி எழுதி வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அது அடுத்த வசனத்தில் இருந்தது. பாருங்கள், அதனுடைய பதில் பஞ்சங்களுக்கும் யுத்தத்திற்கும் இடையில் இருந்தது. அங்குதான் அது இருந்தது. ஆகவே நான் மிகவும் மகிழ்ச்சியாயிருந்தேன். வெளிப்படுத்தினால் வரும் புத்துணர்வை ரசித்துக் கொண்டே இருந்தேன். அங்கே உட்கார்ந்து கொண்டு பென்சிலையோ அல்லது பேனாவையோ வைத்துக் கொண்டு இரண்டு பக்கங்களிலும் 11 என்று குறிப்பிடுகிறேன். அது அபிதம் அல்ல. அது 11 என்பதற்கு பதிலாக 9 என்று இருந்திருக்க வேண்டும் என்றுதான் நான்
நினைக்கிறேன்.
ஆனால் இப்பொழுதோ எல்லாம் பரிபூர்ணமாக ஜோடியாக அமைந்திருப்பதை நீங்கள் கண்டீர்களா? இப்பொழுது 6 முத்திரை வரை ஒழுங்காக பொருத்தப்பட்டு நின்று விட்டதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். 6 முத்திரை வரை முத்திரைகள் திறக்கப்பட்டு இப்பொழுது பரலோகத்தில் அரை மணி நேரம் அமைதலில் நின்றிருக்கிறது. அரை மணி நேரம் அமைதல் என்று மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பாருங்கள், இக்கேள்விகளுக்கு நான் துரிதமாக பதிலளிக்க வேண்டியவராக இருக்கிறேன். ஏனென்றால் ஒவ்வொரு பதிலும் 4 வாரத்தில் கொடுக்கும் செய்தியின் நிலத்திற்கு உள்ளது. நீங்கள் பாருங்கள், அவை ஒவ்வொன்றும் அவ்வாறு இருப்பதால் நீங்கள் வேற ஏதோ ஒன்றுக்குள்ளாக சென்று விடுவீர்கள். நான் அவ்விதம் செய்யாமல் ஒவ்வொருவரின் கேள்விக்கும் என்னால் முடிந்தவரை பதிலளிக்க விரும்புகிறேன். இந்த கன்னிகைகள் பாருங்கள், அந்த காலத்தில் அவர்கள் ஒரு பாகமாக இருந்தனர். பாருங்கள், ஒவ்வொரு காலமும் கன்னிகைகளை கொண்டதாக இருந்தன. பாருங்கள், ஒரு முத்திரை தூதன் சபைக்கு வருகிறான். எபேசு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில் என்று கூறுவதை கவனிக்கவும். எபேசு சபைக்கு எழுதப்பட்டிருப்பதை வாசித்த பிறகு மீண்டும் அதை ஒப்பிட்டு பார்க்கவும். ஒரு முத்திரை திறக்கப்படுகிறது. கர்த்தருக்கு சித்தமாயிருப்பேன். இவ்விதமாகத்தான் எல்லாம் உங்களுக்கு அளிக்க நாங்கள் முயற்சிக்கிறோம். நான் என்ன கருதுகிறேன் என்பதை அறிந்து கொண்டீர்களா? முதலில் நாம் எதை பெற்றோம்? சபையின் காலங்கள். சரிதானே? அதற்கு பிறகு சபையின் காலங்களுக்குரிய செய்திகள். இப்பொழுது இது எல்லோருக்கும் தெளிவாக இருக்கிறதா? பாருங்கள், முதல் சபையின் காலங்களும் சரித்திரமும் நமக்கு கொடுக்கப்பட்டது. நிசாயா ஆலோசனை சங்கம், நிசாயா ஆலோசனை சங்கத்துக்கு முந்தின காலங்கள் மற்றும் இவை போன்ற காரியங்களை சரித்திரத்தில் நாம் கண்டுபிடிக்க முடிந்தவைகள். அதன் பிறகு வார்த்தையின் உண்மையான வியாக்கியானம் சரித்திரத்தோடு இணைந்து செல்கிறதை கண்டோம். இவ்விதமாக லவோதிக்கியா காலமாகிய இக்காலம் மட்டும் கொண்டு வரப்பட்டோம். இக்காலத்துக்குரிய சரித்திரமோ நமக்கு கொடுக்கப்படவில்லை. இதுதான் சரித்திரம் எழுதப்படுவதாகும் என்பதை கவனிக்கவும். பாருங்கள், இதோ உள்ளது. இக்காலத்தில் காரியங்கள் எப்படி இருக்கும் என்பதுதான் காட்டப்பட்டுள்ளது. நாம் இப்பொழுது முத்திரைகளுக்கு வந்து அந்த முத்திரையை திறக்கின்றோம். தேவன் நமக்காக அந்த முத்திரையை திறக்கிறார். அது என்ன? முதலில் ஒரு சபையின் செய்தியாளன், சபையின் காலம், அதற்கு பிறகு 7 முத்திரைகள்.
Now we find out the corruption that hits in the seventh church age, but the seventh.
இப்பொழுது 7 சபையின் காலத்தில் வரும் சீர்கேட்டை கவனிப்போம். ஆனால் 7 முத்திரையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை அறிவிக்கவில்லை என்பதை அறியவும். பாருங்கள், ஏனென்றால் இந்த சபையின் காலத்தின் முடிவில் இவைகளை வெளிப்படுத்த ஒரு தீர்க்க தரிசன வரம் வர வேண்டும். பாருங்கள், நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்களா? சரி, அந்த முத்திரைகள் ஒவ்வொன்றும் எவ்வாறு இருந்தன என்பதை இப்பொழுது கவனித்து பாருங்கள். அதன் பின் நாம் இவ்விடம் வந்து முத்திரைகள் ஒவ்வொன்றும் இயேசு கிறிஸ்துவிடம் கேட்ட 3 கேள்விகளின் விடைகளோடு பொருந்துவதைக் கண்டோம். இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடி எப்பொழுது இடிக்கப்படும்? உலகத்தின் மதத்திற்கு மையமான இடமாக வேறொரு இடம் எப்பொழுது ஸ்தாபிக்கப்படும்? பாருங்கள், அது எப்பொழுது இருக்கும்? அந்த கிறிஸ்துவின் சவாரி. பாருங்கள், அவனை எதிர்க்க என்ன சென்றது? வார்த்தை, வார்த்தைக்கு எதிராக வார்த்தை. அதன் பிறகு அது அரசியலுக்குள்ளும் மற்ற எல்லா காரியங்களிலும் விழுந்தது. அப்பொழுது காளை உழைப்பு புறப்பட்டு சென்றது. பாருங்கள், அதுதான் 2 முத்திரை. இயேசு மத்தேயு 24 அதிகாரத்தில் அவ்விதமே கூறியுள்ளார். பாருங்கள், அதன் பிறகு அதிலிருந்து சீர்திருத்தக்காரரின் ஞானத்திற்கு வருகிறோம். அப்பொழுது மனித முகம் கொண்ட ஜீவன் புறப்பட்டு சென்றது. அதுதான் நடந்தேறியது. அதற்கு பிறகு 4 முத்திரைக்கு வரும்போது மற்ற 3 முத்திரைகளின் காலத்தில் கிரியை செய்த அந்தி கிறிஸ்துவின் வல்லமைகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து வரும்போது அவனுக்கு மரணம் என்னும் பெயர் கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது இயேசு என்ன சொன்னார் என்பதை கவனியுங்கள். அவளை அக்கினியில் எரித்து அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லுவேன். இதுதான் மரணம் சவாரி செய்வதாகும். புராட்டஸ்டன்ட்களும் கத்தோலிக்கரும் அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் மரணத்தின் அடையாளம் காணப்படுகிறது. பாருங்கள், அவளும் அவளுடைய பிள்ளைகளும் அழிக்கப்படுவார்கள். ஆகவே நீங்கள் உங்கள் ஸ்தாபனத்தின் மீது சார்ந்திருப்பீர்களேயானால் இப்பொழுதே அதை விட்டு வெளியே வாருங்கள். ஆகவே பிறகு 7 முத்திரைக்கு வரும்போது இயேசு அங்கே நிறுத்திவிட்டார். சந்திரன் ரத்தமாகும், அந்தகாரம் மற்றும் நடக்கப் போகும் காரியங்களை அறிவிப்பதனால் அவர் 6 முத்திரையை திறந்தார். இந்த காரியங்கள் சம்பவிக்கும். நாம் இங்கே வந்து 6 முத்திரையை திறந்தோம். 6 முத்திரை திறக்கப்பட்ட போது அதே காரியத்தையே அது மீண்டும் காண்பிக்கிறது. வேதத்தில் 3 வெவ்வேறான இடங்களில் கூறப்பட்டுள்ள வார்த்தைகள் வெளிப்படுத்தலுடன் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை கவனித்தீர்களா? கவனியுங்கள். வேதத்தில் இயேசு அவிதம் கூறின இடம், உலக தோற்றம் முதல் மறைக்கப்பட்டிருந்ததை அவர் புஸ்தகத்தை திறந்து காட்டிய இடம் மற்றும் இந்த நாளுக்குரிய வெளிப்படுத்தல் ஆகிய 3 ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளது. 3 சாட்சிகள் ஒருமித்து கூறும் போது அது உண்மையாக இருக்கிறது. அது முற்றிலும் உண்மையாகவே இருக்கிறது. இப்பொழுது இந்த நித்திரையடைந்த கன்னிகைகள் தான் எல்லாமாக ஒன்றாக சேர்ந்து முழு சரீரமாக்கப்படுகிறார்கள். இவர்கள்தான் புத்தியுள்ள கன்னிகைகள். புத்தி இல்லாத கன்னிகைகள் அந்திகிறிஸ்து. புத்தியுள்ள கன்னிகைகள் தொடங்கின போதே தொடங்கினார்கள். என்னை வாங்க முயற்சித்தவர்கள் இவர்களே. இப்பொழுது இங்கே கவனியுங்கள், எல்லாம் ஒழுங்காக பொருந்துவதை கவனியுங்கள். அந்த அறையில் வெளிப்படுத்தப்பட்டவைகளை இங்கே நின்று கூறுவேனேயானால் உங்களுக்கு தலையே சுற்றிவிடும். அப்படியானால் எல்லாவற்றையும் கூறும்போது என்ன செய்ய போகிறீர்கள்? ஆகவே அதன் பிறகு ஜனங்களை விட்டு பிரிந்து போகும்போது ரகசியங்கள் அப்பொழுது திறக்க ஆரம்பிக்கிறது. ஆகையால் நீங்கள் காண்கிற காரியங்களை துணிந்து மக்களிடம் கூட அறிவிக்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் பாருங்கள், அப்படி கூறினால் அவர்கள் சிறு உபதேசங்களை உருவாக்கிக் கொள்வார்கள். சுகமளிக்கக்கூடிய இச்சிறு வரத்தை கவனியுங்கள். அது எவ்வளவாக சபையை குழப்பத்துக்குள்ளாக்கிவிட்டது. மக்கள் இதை கண்டபோது ஒவ்வொருவரும் ஒருவித உணர்வு பெற்று ஒவ்வொருவரும் இதை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அது தவறு என்று என்னுடைய இதயத்தில் அறிவேன். இது உண்மை என்று தேவன் அறிவார். ஏனென்றால் தேவன் என்னிடம் அவ்விதம் கூறினார். பாருங்கள், அது வெறும் போலியான காரியங்கள். இது மக்களை சிதறடிப்பதாகும். இப்பொழுது அது சரிதான். இப்பொழுது அக்காரியங்களை கூற முடியாது. அதை அப்படியே விட்டுவிடுவது மிகச்சிறந்ததாகும். மூன்றாவது இடுப்பை குறித்து யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்பட்டது உங்களுக்கு நினைவிருக்கும். அது என்னவென்றும் நான் கூறினேன். அது எத்தனை பேருக்கு ஞாபகம் உள்ளது? நிச்சயமாக அந்த தரிசனத்திலே நான் நின்று கொண்டு அந்த சிறிய பாதரட்சி துவாரங்களுக்குள் கைச்சினை நுழைக்க முயற்சித்துக் கொண்டிருந்தது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? நீ பெந்தேகோஸ்தே பிள்ளைகளுக்கு இயற்கைக்கு மேம்பட்ட காரியங்களை கற்றுக் கொடுக்க முடியாது என்று அவரே கூறினார். இது மூன்றாம் இடுப்பாக இருக்கும். இதை அறிந்து கொள்ள முடியாது. ஆகவே தேவனுடைய கிருபையால் எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டேன். நாம் இப்பொழுதே இங்கே கடைசி நேரத்தில் இருக்கிறோம். கிருபாசனம் நியாயாசனமாக மாறுவதற்கு அதிக நேரமாகாது. இப்பொழுது ஏற்கனவே நீங்கள் உள்ளே இல்லாமல் இருந்தால் இக்காரியங்கள் நிகழ்வதையும் இந்த மக்கள் உள்ளே வருவதையும் காணும்போது நீங்களும் உள்ளே வருவது மேலானதாக இருக்கும். புரிகிறதா? இப்பொழுது உன்னதங்களில் கூட்டி சேர்க்கப்படுதல் என்பது இது வெறும் மகிழ்வதை காட்டிலும் மேலானதாக இருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே உன்னதங்களிலே உண்மையாக கூட்டி சேர்க்கப்பட்டிருப்பீர்களே ஆனால் இது ஒரு பயபக்திக்குரிய காரியமாகும். கர்த்தருடைய தூதனுக்கு பக்கத்தில் நின்று கொண்டு ஆனந்த சத்தமிட்டு துதித்துக் கொண்டே இருக்கலாம் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளலாம். அது அவ்வண்ணமாக அல்ல. அது அநேகமாக மரணத்துக்குள்ளாக்கும் பயமான ஒரு காரியமாகும். புரிகிறதா? ஆகவே உள்ளம் பொங்க மனமகிழ்ச்சியினால் நடனமாடுவது சரிதான். ஆனால் இதற்கும் உண்மையான காரியத்திற்குள் வருவதற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள் பாருங்கள், பயம் என்பதே அங்குதான் உள்ளது. இது ஒரு பயபக்திக்குரிய காரியமாகும். நீங்கள் இழந்து போறதாக கருதும் பயம் அல்ல. ஆனால் அங்கே நின்று கொண்டிருக்கும் தேவதூதனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக உண்மையாகவே நின்று கொண்டிருப்பதுதான் பயத்துக்குரியதாக இருக்கிறது. இப்பொழுது அது மனவாட்டியின் ஒரு பாகமாக இருக்கும். நித்திரை செய்து கொண்டிருப்பவர்களோடு இவர்களும் சேர்க்கப்படுவார்கள். நம்மால் அதை முற்றிலுமாக புரிந்து கொள்ள முடிகிறது அல்லவா? இங்கே உள்ளே கைக்குட்டைகளின் மூலம் இந்த ஜனங்களுக்கு சுகமளிக்கும்படி இப்பொழுது ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். இப்பொழுது அது சரியாகிவிட்டதா? உங்களுக்கு நன்றி. யாராவது ஒருவர் என் மீதாகிலும் மிதித்தார்களா? அநேக ஒலிப்பதிவு கருவிகள் இருப்பதால் அதிகமான அழுத்தத்தை ஏற்படுத்தி விடுகிறது. பாருங்கள், சரி, மாற்றுங்கள். ஒரு ஒலிநாடாவை மாற்றி போடும் போது அதை அணைத்துவிட்டு பின் மாற்றுங்கள். இப்பொழுது அடுத்த கேள்வியை கவனிப்போம். சுவிசேஷகர்கள் களத்தில் தொடர்ந்து ஊழியம் செய்ய வேண்டுமா இந்த வேளையில் என்று சொல்ல கருதுகிறார்கள்? நிச்சயமாக எந்த விதத்திலும் அவர்கள் தொடர்ந்து ஊழியம் செய்ய வேண்டும். ஒரு காரியத்தையும் மாற்ற வேண்டாம். இக்காலையில் இயேசு வருவதாக இருந்தாலும் இன்றையிலிருந்து 10 வருடங்களுக்கு பிறகு அது இருப்பது போல பிரசங்கம் செய்யுங்கள். ஆனால் இந்த மணி வேளையில் இருப்பது போல ஜீவியம் செய்யுங்கள். இப்பொழுது குழப்பமாக்கிக் கொள்ள வேண்டாம். அதை குறித்துதான் உங்களை எச்சரிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். விசித்திரமாக இருக்க வேண்டாம். எதையும் மாற்ற வேண்டாம். ஆனால் நீங்கள் எதாகிலும் தவறோ அல்லது தீமையோ செய்து கொண்டிருப்பீர்களே ஆனால் மனம் திரும்புங்கள். புரிகிறதா? தேவனிடத்தில் திரும்புங்கள். நீங்கள் எப்பொழுதும் செய்தது போல சுவிசேஷ ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள். நீங்கள் ஒரு வீட்டை கட்டிக்கொண்டிருந்தால் தொடர்ந்து அதை செய்யுங்கள். இயேசு நாளை வருவார் என்றால் உங்கள் கடமையில் உண்மையுள்ளவர்களாக காணப்படத்தக்கதாக இருங்கள். நீங்கள் உங்கள் சபையை கட்டிக்கொண்டிருந்தால் அதை தொடர்ந்து செய்யுங்கள். என்னுடைய சட்டைப்பையில் பணம் வைத்திருப்பதை பார்க்கிலும் அவ்விதமான வேலைக்கு செலவழிப்பதையே நான் தெரிந்து கொள்வேன். புரிகிறதா? ஆகவே நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே தொடர்ந்து முன்னேறுங்கள். இப்பொழுது ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டீர்களா? சரியானதை தொடர்ந்து செய்யுங்கள். நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே செல்லுங்கள். இப்பொழுது எதையும் நிறுத்த வேண்டாம். கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டிருப்பது போலவே தொடர்ந்து செய்யுங்கள். இப்பொழுது உதாரணமாக நீங்கள் ஒரு மனிதனிடத்தில் வேலை செய்வீர்களேயானால் எல்லாம் முடிந்து போவதற்கு இன்னும் 15 நிமிடங்கள் இருக்கும் போது, நல்லது, இன்னும் 15 நிமிடங்கள் தான் இருக்கிறது, ஆகவே நான் அங்கு சென்று உட்கார்ந்து கொள்வேன் என்று கூறுவீர்களேயானால் அந்த 15 நிமிடத்திற்கு உங்களுடைய கூலி குறைக்கப்படும். நீங்கள் கோதுமையை பயிரிட்டுக் கொண்டிருந்தால் கோதுமையை பயிரிடுங்கள். நீங்கள் உருளைக்கிழங்குகளை தோண்டிக் கொண்டிருந்தால் அவைகளை தோண்டிக் கொண்டே இருங்கள். அவைகளை தின்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்று கூறி எவ்வித வித்தியாசத்தையும் உண்டாக்க வேண்டாம். எப்படியாயிலும் தோண்டிக் கொண்டே இருங்கள். பாருங்கள், ஆம், நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே தொடர்ந்து இருங்கள். அங்கொரு நாள் யாரோ ஒருவரிடத்திலிருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்தது. அவர்களுக்கு யாரோ ஒருவர் இவ்விதமாக கூறியிருக்கிறார், நல்லது, காலமோ சமீபித்து விட்டது, பண்ணையை விற்றுவிடுங்கள். இப்பொழுது 1000 வருட அரசாட்சி ஆரம்பிக்கப் போவதால் உங்களுக்கு பண்ணையிலிருந்து வரும் உணவு தேவைப்படாது. ஆகவே அதை விற்றுவிடுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படாதவர்களாக இருப்பதால் உபத்திரவ காலத்தில் அவர்கள் இருக்கும் பண்ணையின் பலனை புசிக்கட்டும். நீங்களோ உங்கள் பண்ணையை விற்றுவிடுங்கள். இவ்விதமாக ஏதோ ஒன்றை கூறினர். ஓ, அவர்களை பாருங்கள். அதற்கு நானோ, ஓ, என்ன என்றேன். அவர் நாளை வருவார் என்று தெரிந்திருந்தாலும் நான் ஒரு விவசாயியாக இருந்தால் இன்றைக்கு என்னுடைய பயிரை நான் நடுவேன். நிச்சயமாக அவர் என்னை ஒரு விவசாயியாக உண்டாக்கியிருந்தால் என்னுடைய வேலையிலேயே நான் இருப்பேன். அது உண்மை. நான் ஒரு எந்திர பழுதுபார்ப்பு வேலை செய்பவனாக இருந்தால் அவனமே இருப்பேன். அன்றொரு நாள் யாரோ ஒருவர் வந்து விதமாக கூறியதாக என்னிடம் கூறினார். நான் ஒரு புதிய காரை வாங்கியிருக்கிறேன், அதற்குரிய இன்னொரு சாவி கொத்தை உங்களிடம் கொடுக்கப் போகிறேன். ஏனென்றால் எடுத்துக்கொள்ளப்படுதல் வரப்போகிறது, ஆகவே அது எனக்கு தேவைப்படாது என்று தன்னுடைய மேய்ப்பரிடம் கூறினாராம். இன்னொரு சாவி கொத்தை உங்களிடம் கொடுத்து விடுகிறேன், ஏனெனில் எடுத்துக்கொள்ளப்படுதல் வருகின்றது, இனிமேல் எனக்கு அது தேவைப்படாது என்றாராம். அவருடைய மேய்ப்பர் எடுத்துக் கொள்ளப்படுதலை இழந்துவிட போகிறார். நீங்கள் பாருங்கள். ஓ, அதுதான் ஆயத்தமாவதாகும் இல்லையா? சரி, அது அவிதமாகத்தான் இருக்கும். நாம் அவிதம் இருக்க வேண்டியதில்லை. நாம் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து தெளிந்த சிந்தையுள்ள கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும். பாருங்கள், கடைசி நிமிடம் வரை ஊழியம் செய்வதற்காக நான் இங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் செய்ய வேண்டிய ஒரு வேலை உண்டு. நான் என்னுடைய கடமையில் உண்மையுள்ளவனாக காணப்படுவதையே விரும்புகிறேன். அவர் இந்த காலை வருவார் என்றால் நான் இந்த பிரசங்க பீடத்தின் அருகில் நின்று கொண்டிருக்கவே விரும்புகிறேன். நீங்கள் விதமாக கூறலாம், சகோதரன் பிரணாம் அவர்களே, அவர் இக்காலை வருவார் என்றால் நீங்கள் இங்கே வெளியே இருக்க வேண்டும் அல்லவா? இல்லையா, இதுதான் என்னுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய இடம். அவர் வரும்போது இங்கே நின்று கொண்டு நான் பிரசங்கித்துக் கொண்டிருப்பவர்களையே பிரசங்கித்துக் கொண்டிருப்பேன். அப்பொழுது அவர் வரும்போது அவருடன் சென்று விடுவேன். பாருங்கள், நான் உருளைக்கிழங்கு தோட்டத்தில் களையை பிடிக்கிக் கொண்டிருந்தால் என்னால் எவ்வளவாய் பிரயாசப்பட முடியுமோ அவ்வளவாய் பிரயாசத்தோடு களையை பிடிக்கிக் கொண்டே இருப்பேன். அவர் வரும்போது களை பிடுங்க உபயோகிக்கும் மண்வெட்டியை போட்டுவிட்டு எடுத்துக் கொள்ளப்படுவேன். யூபிலி வருடத்தை குறித்து நினைவிருக்கிறதா? யூபிலி வருடத்திலே களை பிடுங்குகிறவர்கள் களைகளை பிடுங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். யூபிலி வருடத்துக்கு இன்னும் 10 நிமிடம் இருந்தாலும் யூபிலி வருடத்தில் எக்காலம் துணிக்கும் என்பதை அறிந்திருந்தார்கள். அவர்கள் தொடர்ந்து வைக்கோலை பொறுக்கெடுத்துக் கொண்டோ அல்லது வேறெந்த வேலையோ செய்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் எக்காலம் துணிக்கும் போது வேலை செய்து கொண்டிருக்கிறவர்கள் தங்கள் கவைக்கொம்புகளை எரிந்துவிட்டு விடுதலையாகி சென்று விடுவார்கள். பாருங்கள், எக்காலம் துணிக்கும் வரை உங்கள் வேலைகளை செய்து கொண்டே இருங்கள். சரி, கேள்வி, அது திறந்ததின்படி ஏதாவது நிகழ்ந்ததா? அது இங்கே சத்தத்தை உண்டாக்கியது. கேள்வி, 5வது முத்திரை திறந்ததின்படி மோசேயும் எலியாவும் மரிக்க வேண்டும். அப்படியானால் ஏரோக்கை குறித்து என்ன? எனக்கு தெரியாது. பாருங்கள், எனக்கு தெரியவில்லை என்றால் எனக்கு தெரியாது என்று சொல்லப் போகிறேன். பாருங்கள், எனக்கு எல்லா விடைகளும் தெரியாது. சபையோரே, எனக்கு தெரியவில்லை என்றால் எனக்கு தெரியாது என்று சொல்லுவேன். எனக்கு தெரியும் வரை அதை சொல்ல மாட்டேன். பாருங்கள், ஆனால் எனக்கு தெரியாது. அடிக்கடி நானே அதை குறித்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். அங்கே ஏனோக்கு இருந்தால் மோசேயும் எலியாவும் திரும்பவும் வந்து கொலை செய்யப்படுவார்கள் என்பதை நான் கண்டேன். பாருங்கள், ஆனால் ஏனோக்கு காலத்துக்கு முன்னே எடுத்துக் கொள்ளப்பட்டார். அதை குறித்து என்ன என்று? நல்லது, நானே அடிக்கடி அதை குறித்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். ஆனால் இங்கே ஆறுதலாக ஒரே ஒரு காரியத்தை சொல்ல முடியும். இப்பொழுது கவனியுங்கள், மோசே தேவனுக்கு 40 வருடம் மாத்திரமே சேவை செய்தான். பாருங்கள், அவரோ 120 வருடம் இருந்தான். ஆனால் 20 வருடங்கள், முதல் 40 வருடம் அவன் கல்வியை கற்றான், அது சரியா? 2வது 40 வருடம் தேவனதை அவரிடத்திலிருந்து எடுத்து போட்டார். 3வது 40 வருடம் அவன் தேவனுக்கு சேவை செய்தான். பாருங்கள், அசரிதான். ஆனால் ஏனோக்கோ தேவனோடு 500 வருடம் சஞ்சரித்து குற்றமில்லாதவனாக காணப்பட்டான். பாருங்கள், புரிகிறதா? ஆகவே மோசேயும் எலியாவும் இன்னும் சிறிது நேரம் ஊழியம் செய்ய திரும்ப வருவார்கள். இப்பொழுது இதுதான் சரி என்று நான் கூறவில்லை. பாருங்கள், நான் தியானிப்பதற்காக இதை உங்களுக்கு தருகிறேன். பாருங்கள், அங்கே என்ன நடந்தது என்றோ அல்லது தேவன் என்ன செய்யப் போகிறார் என்றோ நான் கூற முடியாது. வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 12வது வசனத்தில் உள்ள ஜனங்களுக்கு என்ன நாமம் கொடுக்கப்படும்? எனக்கு தெரியாது. ஆம், அவர்களுக்கு ஒரு புதிய நாமம் கொடுக்கப்படுவதாக அவர் கூறினார். அது என்னவென்று எனக்கு தெரியவில்லை. பாருங்கள், ஒருவேளை நாம் அங்கு செல்லும் போது அது அறிவிக்கப்படும். ஆனால் அது என்னவென்று இப்பொழுது எனக்கு தெரியாது. பாருங்கள், அவர் அதை செய்ய போகிறார். பாருங்கள், பெறுகிறவர்கள் மாத்திரமே அதை அறிந்து கொள்ளத்தக்கதான ஒரு புதிய நாமத்தை அவர் கொடுப்பார். புரிகிறதா சகோதரன் பிரணாமே? விவாகரத்துக்கு பிறகு திருமணம் செய்து கொள்ள அனுமதிக்க ஏதாகிலும் வேதவாக்கியம் உண்டா? இது மிக முக்கியமானதாகும். இது முக்கியமானது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆகவேதான் இது முத்திரைகளோடு சம்பந்தப்பட்டதல்ல. என்னுடைய சகோதரனோ சகோதரியோ இதை எழுதியவர் யாராயிருந்தாலும், எனக்கு தெரிந்தவரை உன்னுடைய கணவனோ அல்லது மனைவியோ மறிக்கும் வரை நீங்கள் மறுபடியும் திருமணம் செய்து கொள்ள அனுமதிக்கும் வசனம் எதுவுமே இல்லை. ஏனென்றால் அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை அவர்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள் என்று வேதம் கூறுகிறது. புரிகிறதா? ஆகையால் ஏதாகிலும் வேதவாக்கியம் உண்டா என்றுதான் இங்கே கேட்கப்பட்டுள்ளது. வேறு ஏதேனும் வேதவாக்கியம் உண்டா? பாருங்கள், வேறு வேதவாக்கியம் ஏதேனும் உண்டா? பாருங்கள், நான் கண்டறிய முடிந்தவரை எதுவுமே இல்லை. காரணம், திருமணமானவர்களில் ஒருவர் மறிக்கும் போதுதான் மற்றவர் கர்த்தருக்குள் இருக்கும் வேறு யாரையாகிலும் மணந்து கொள்ளலாம் என்று பவுல் கூறியுள்ளார். மரணம் நம்மை பிரிக்கும் வரை என்று உள்ளது. அதுவேதான் இவ்வண்ணமாகத்தான் நீங்கள் வாக்கு கொடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் பாருங்கள், ஆகவே இதை அனுமதிக்க எந்த வசனமும் இல்லை என்று நான் நினைக்கிறேன். இதற்கேற்ற வார்த்தையை நீங்கள் கண்டிருந்தால் சரி, நல்லதுதான். ஆனால் என்னை பொறுத்தமட்டே நான் எதையும் கண்டறியவில்லை. வெளிப்படுத்தல் 6:6 எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்பது எதை குறிக்கிறது? அது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. பாருங்கள், ஏற்கனவே அதை குறித்து பார்த்திருக்கிறோம். சில சமயங்களில் யாராவது செய்திக்கு சற்று தாமதமாக வரும்போது இங்கு சொல்லப்படும் காரியத்தை இழந்து விடுகிறார்கள். ஆகவே மற்ற ஒளிநாடாக்களையும் வாங்கி கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே. எண்ணெயும் திராட்சரசமும் எதை குறிக்கிறது? எண்ணெய் பரிசுத்த ஆவிக்கு அறிகுறியாக உள்ளது என்பதை நாம் அறிவோம். பாருங்கள், வேதாகமத்தில் ஆராதனைக்குரிய காரியங்களில் திராட்சரசமும் எண்ணெயும் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன. பாருங்கள், திராட்சரசம் எழுப்புதலை உண்டாக்குகிறது என்னும் எண்ணம் எனக்கு உண்டாயிற்று. திராட்சரசம் எழுப்புதலை உண்டாக்குகிறது. வெளிப்படுத்தினால் வரும் எழுப்புதலுக்கு இயற்கையான திராட்சரசம் மாதிரியாக வைக்கப்பட்டிருக்கிறது. சபையை எது எழுப்புதல் அடைய செய்கிறது என்பதை சற்று நினைத்து பாருங்கள். எழுப்புதல், புரிகிறதா? ஆகவே திராட்சரசம், புதிய திராட்சரசம், இப்பொழுது கவனியுங்கள், பலியிடுவதிலும் சபையின் ஆராதனையிலும் எண்ணெயும் திராட்சரசமும் ஒன்றாகவே இணைந்திருப்பதை கவனிக்கவும். இப்பொழுது கவனியுங்கள், அவைகள் இரண்டும் இணைந்துள்ளன, தொடர்பு கொண்டு உள்ளன. குரூடன்ஸ் ஒத்துவாக்கிய புத்தகத்திலோ அல்லது வேறெந்த ஒத்துவாக்கிய புத்தகத்திலோ பார்ப்பீர்களேயானால் திராட்சரசமும் எண்ணெயும் ஆராதனை முறைகளில் ஒன்றாக இணைக்கப்பட்டிருப்பதை காண்பீர்கள். இப்பொழுது இதை குறித்து கவனியுங்கள். ஆனால் எண்ணெய் எப்பொழுதும் பரிசுத்தாவியை குறிக்கிறது. நீங்கள் பாருங்கள், நாம் அதை எசேக்கியேலில் கண்டறிகிறோம், நாம் அதை பழைய ஏற்பாட்டிலும் கண்டறிகிறோம், நாம் அதை புதிய ஏற்பாட்டின் முழுமையிலும் காண்கிறோம். நாம் ஏன் வியாதியஸ்தரை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறோம்? அவர்கள் மீது ஊற்றப்படும் பரிசுத்த ஆவியை அறிகுறியாக எடுத்துக்காட்டுவதற்காகத்தான் வியாதியஸ்தரை நாம் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறோம் என்பதை கவனியுங்கள். பாருங்கள், புத்தியுள்ள கன்னியர்கள் எண்ணெயை பெற்றிருந்தார்கள், புத்தி இல்லாதவர்கள் எண்ணெயை பெறவில்லை. ஆவி, பாருங்கள், அதுதான் எண்ணெய்.
And then the wine, if the oil represents God,
எண்ணெய் தேவனை குறிக்கிறது என்றால், தேவன் ஆவியாயிருக்கிறார். புரிகிறதா? தேவன் வார்த்தையாயிருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமானார், அதுதான் தேவன்.
Now, then if the word now in such here in a a natural form, now the wine is the water, like
இப்பொழுது வார்த்தை இயற்கையான உருவத்தில் அமர்ந்திருக்கிறது என்றால், விசுவாசியை எழுப்புதலடைய செய்யும் வார்த்தையின் வியாக்கியானத்தை வெளிப்படுத்தும் வெளிப்படுத்தல் போல திராட்சரசம் தண்ணீரை குறிக்கிறது. என்னே, இதற்கு முன்பு நான் இவ்விதம் காணவே இல்லை. என்னே மகிமை, அது என்ன? பாருங்கள், வெளிப்படுத்தினால் வரும் எழுப்புதல். அன்று நான் உட்கார்ந்து கொண்டிருந்த போது பெற்ற வெளிப்படுத்தலுக்கு முன்பு நான் அதை அறியவில்லை. பாருங்கள், இப்பொழுது எண்ணெயும் திராட்சரசமும் எதை குறிக்கிறது? அதுதான், நீ அதை சேதப்படுத்தாது. மூன்றாம் சபையின் காலமாகி இருந்த காலத்தில் கருப்பு குதிரையின் மீது அவன் சவாரி செய்தான். கவனிக்கவும், அது சிறிதுதான் விடப்பட்டிருக்கிறது, சிறிது மட்டுமே விடப்பட்டுள்ளது. அதை சேதப்படுத்தாதே, அதை சேதப்படுத்தாதே என்று சொல்லப்பட்டதை குறித்த சரியான விளக்கம் விடப்பட்டிருக்கிறது. மூன்றாம் முத்திரையின் ஒலிநடாவை வாங்கி கேட்பீர்களேயானால் நாம் அதில் தெளிவாக விளக்கியிருப்பதை காண்பீர்கள். சகோதரன் பிரணாம் அவர்களே, ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகமும் ஒரே புஸ்தகமா? நிச்சயமாக இந்த புஸ்தகத்தில் தான் மீட்புக்குரிய எல்லா காரியங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அவர்கள் பெயர்கள் யாவும் அதில் உள்ளன. நீங்களோ? நல்லது சகோதரன் பிரணாமே, நம்முடைய பெயர்கள் ஆட்டுக்குட்டி ஆளுமின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன. அன்று இரவு என்னுடைய பெயர் எழுதப்பட்டது என்று கூறலாம். இல்லை, உங்களுடைய பெயர் அப்பொழுது எழுதப்படவில்லை. இல்லை, உங்களுடைய பெயர் அப்பொழுது எழுதப்படவில்லை. அந்த இரவுதான் உங்களுடைய பெயர் அதில் எழுதப்பட்டிருப்பதை கண்டீர்கள். பாருங்கள், ஏனென்றால் உலக தோற்றத்துக்கு முன்பே பெயர்கள் அதில் எழுதப்பட்டிருக்கின்றன. புரிகிறதா? எல்லாம் ஒரே புஸ்தகம் என்பதை அறிந்து கொள்ளவும். பாருங்கள்,
Brother Branham, is it true that every Jew born since Christ came
will be? சகோதரன் பிரணாம் அவர்களே, கிறிஸ்து வந்த பிறகு பிறந்த ஒவ்வொரு யூதனும் ரட்சிக்கப்படுவான் என்பது உண்மையா? 144,000 பேர் யார்? பரிசுத்த ஆவியினால் முத்திரிக்கப்படுவதற்காக முன்குறிக்கப்பட்டவர்கள் இவர்களா? அவர்களுடைய ஊழியம் என்ன? இங்கே ஒரே கேள்வியில் மூன்று கேள்விகள் இருக்கின்றன. முதல் கேள்வியானது, கிறிஸ்து வந்த பிறகு பிறந்த ஒவ்வொரு யூதனும் ரட்சிக்கப்படுவானா? இல்லை, யூதனோ அல்லது புறஜாதியானோ, உலக தோற்றத்திற்கு முன் யாருடைய பெயர் ஆட்டுக்குட்டியானவன் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்கள் மாத்திரமே ரட்சிக்கப்படுவார்கள். புரிகிறதா? அவ்வளவுதான், மற்றவர்கள் ரட்சிக்கப்படுவதில்லை. அந்த புஸ்தகத்தில் தான் தேவ ரகசியம் அடங்கியிருக்கிறது. அந்த புஸ்தகம் திறக்கப்பட்டு இப்பொழுது ரகசியம் வெளிப்படுவதனால் ஒவ்வொருவருடைய பெயரும் வெளிப்படுவதில்லை, ஆனால் அவர்களுடைய பெயர்கள் அழைக்கப்படுகிறது. அதை இப்பொழுது முடிவாக புரிந்து கொண்டீர்களா? புரிகிறதா? லீவேயில் அல்லது ஆர்மன் நெபில் அல்லது யாராயிலும் ஒருவர் இந்த சபையின் காலத்தில் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அந்த புஸ்தகம் கூறுவதில்லை. அவ்விதம் அது கூறுவதில்லை. என்ன ரகசியம் என்பதை அது வெளிப்படுத்துகிறது. ஆனால் நாமோ அவைகளை வெளிப்படுத்துவதனால் விசுவாசிக்கிறோம். இதைத்தான் நான் அன்றிரவு கூறினேன். ஜெஃபர்சன்வில்லில் ஒருவர் தான் ரட்சிக்கப்படுவார் என்று சகோதரன் பிரணாம் கூறினார். ஆகவே நான் முயற்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒருவர் கூறினார். பாருங்கள், இப்பொழுது அது ஒரு ஓமையை காண்பிக்கிறது. அது அல்லவே. 1,000 பேர் ரட்சிக்கப்படலாம், எனக்கு தெரியாது. ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படலாம் என்று நான் நம்புகிறேன். பாருங்கள், ஆனால் அது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த ஒருவன் நான் தான் என்று இவ்விதமாகத்தான் நான் விசுவாசிக்க விரும்புகிறேன். நீங்களும் அவ்விதமே உங்களுக்காக விசுவாசியுங்கள். நீங்கள் அவ்விதம் விசுவாசிக்கவில்லை என்றால் உங்கள் விசுவாசத்தில் ஏதோ ஒரு தவறு உண்டு. நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதை குறித்து நீங்களே நிச்சயமற்றவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அல்லது இல்லையோ என்பதை நிச்சயமாக நீங்கள் அறியாது இருக்கும் போது எப்படி நீங்கள் மரணத்தை சந்திக்க செல்வீர்கள்? புரிகிறதா? கால்களை மடக்கிக் கொண்டிருக்கும் ஒரு குருடனான முனிவனிடம் சென்று அவனை பார்த்து, கர்த்தர் உரைக்கிறதாவது, எழுந்திரு, இதோ இயேசு கிறிஸ்து உன்னை முற்றிலும் சுகமாக்கி விட்டார் என்று எவ்விதம் சொல்லுவீர்கள்? மணிக்கணக்காக மறித்து குளிர்ந்து போய் விரைத்து கிடக்கும் பிணத்திற்கு முன்பாக நின்று கொண்டு கர்த்தர் உரைக்கிறதாவது, நீ எழுந்து காலூன்றி நில் என்று எப்படி கூறுவீர்கள்? நீங்கள் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், நல்லது, மரணம் எல்லாவற்றையுமே பறித்துக் கொள்கிறது. எல்லாம் நடந்தேறிவிட்டது என்று நீங்கள் கூறலாம். ஆம், ஆனால் தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்தப்படும் போது அது தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அதுவே காரியங்களை மாற்றி அமைத்து விடுகிறது. அது சரி. இப்பொழுது ஆம், எல்லா யூதர்களும் ரட்சிக்கப்பட மாட்டார்கள். இல்லை ஐயா, எல்லோருமே ரட்சிக்கப்பட மாட்டார்கள். அவன் யூதர்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறான். யூதர்கள் என்பது அவர்கள் எருசலேமை விட்டு வெளியே போன போது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பெயராகும். நேபுகாத் நேச்சார் அவர்களை அவ்விதம் அழைத்தான் என்று நான் நினைக்கிறேன். யூதா கோத்திரத்தார் இப்பொழுது கொண்டு போகப்பட்டதால் முதலில் யூதர்கள் என்னும் பெயர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இப்பொழுது அவர்கள் யூதேயாவில் இருந்து வந்ததினால் அவர்களுக்கு யூதர்கள் என்னும் பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இப்பொழுது இஸ்ரவேல் என்பதோ வித்தியாசமானதாகும். இஸ்ரவேல், யூதர்கள் என்னும் பெயர்கள் முற்றிலும் வித்தியாசமானவைகள். ஒவ்வொரு யூதனும் ஒரு இஸ்ரவேலன் அல்ல என்பதை கவனிக்கவும். இல்லை, அவன் ஒரு வெறும் யூதன். எல்லா யூதர்களும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று பவுல் ஒருபோதும் கூறவே இல்லை. ஏன்? ஆதியிலிருந்து இஸ்ரவேல் என்பது மீட்புக்குரிய பெயராகும். பாருங்கள், எல்லா இஸ்ரவேலர்களும் ரட்சிக்கப்படுவார்கள், ஆனால் எல்லா யூதர்களும் ரட்சிக்கப்படுவதில்லை. பாருங்கள், 1,000,000 புறஜாதி மக்கள் லட்சக்கணக்கான ஸ்தாபன சபைகளில் இருந்து கொண்டே தங்களை கிறிஸ்தவர்கள் என்றும் கிறிஸ்துவின் சபை என்றும் அழைத்துக் கொள்கிறார்கள். இது ஒன்றுமே கிடையாது. இது அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதல்ல. நீங்கள் இந்த ஸ்தாபனத்தையோ அல்லது அந்த ஸ்தாபனத்தையோ அல்லது ஏதாயிலும் ஒரு ஸ்தாபனத்தையோ சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய பெயர் எங்களுடைய புஸ்தகத்தில் இல்லை என்றால் நீங்கள் இழக்கப்பட்டு போவீர்கள் என்று ஜனங்கள் கூறுகிறார்கள். அதுதான் வெறித்தனமான ஸ்தாபன கோட்பாட்டு முறை. புரிகிறதா? அது வெறித்தனமான ஸ்தாபன கோட்பாட்டு முறை. பாருங்கள், நீங்கள் ரட்சிக்கப்பட ஒரே ஒரு வழிதான் உண்டு. அது விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். தேவன் தம்முடைய முன்னறிவினால் தம்முடைய மகிமைக்கென்று ஒரு சபையை முன்குறித்தார். அவர்கள்தான் ரட்சிக்கப்படுவார்கள். இதுதான் சரியான காரியம். இப்பொழுது உங்களுடைய விசுவாசம் அங்கேதான் நங்கூரமிடப்பட்டிருக்கிறது. என்னுடைய விசுவாசம் அங்கே நங்கூரமிடப்பட்டிருக்கிறது என்று நீ கூறலாம். ஆனால் நீ எவ்விதம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை பார். நீ அதற்கு தகுதியற்றவன் என்று காட்டுகிறது என்பதை நீயே காண்பாய். உன்னுடைய நங்கூரம் தவறானதாக இருக்கிறது. அது கற்பாறையின் மீது நங்கூரமிடப்படாமல் மணலின் மீது போடப்பட்டிருக்கிறது. ஒரு சிறு அலை அது தூர எரிந்துவிடும். வார்த்தையானது ஏதோ ஒரு காரியத்தை வெளிப்படுத்தும் போது என்னுடைய சபை அதை போதிப்பதில்லை என்று கூறுவாயானால் உன்னுடைய நங்கூரம் பாறையின் மீது போடப்படாமல் மணலின் மேல் போடப்பட்டிருக்கிறது என்பதையே எடுத்துக்காட்டுகிறது. அது உண்மையே. ஆகையால் இப்பொழுது நீங்களே அதை காண்கிறீர்கள். 144,000 பேர்கள், அவர்கள் முன்குறிக்கப்பட்டவர்களா? ஆமையா, அவர்கள் இஸ்ரவேலர், ஆவிக்குரிய இஸ்ரவேலர். அங்கே லட்சக்கணக்கான ஜனங்கள் இருப்பார்கள் என்பதை நினைவு கூறுங்கள். இப்பொழுது எத்தனை பேர் அங்கே இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது. ஒரு முழு கூட்டமே என்று நான் இருக்கிறேன். ஆனால் அவர்கள் யூதேயாவில் இருப்பதனாலேயே எல்லோரும் ரட்சிக்கப்படுவதில்லை. புரிகிறதா? இப்பொழுது எத்தனை பேர் அங்கு இருக்கிறார்கள் என்பதை குறித்த ஒரு எண்ணம் உண்டா? எனக்கு தெரியாது. ஆனால் அடுத்த உபத்திரவம் துவங்குவதற்கு முன்பு ஒருவேளை பெருகக்கூடும். இவைகளை குறித்த ஒளிநாடா ஒன்று என்னிடத்திலே உண்டு. என்னுடன் மேற்கு எடுத்து சென்று இப்பொழுது அது அந்த உடன்படிக்கை சபை. அது சற்று பழமையானது. இப்பொழுது அது எனக்கு ஞாபகம் இல்லை. அது ஆரம்பித்ததோ அவர்கள் ஆப்பிரிக்காவில் அவைகளை கைக்கொள்கிறார்கள். டச்சு சீர்திருத்தம், டச்சு சீர்திருத்த சபையில் அந்த உடன்படிக்கை இருக்கிறது. அவர்களில் யாராவது இப்போது இங்கே உட்கார்ந்து கொண்டிருப்பார்களேயானால் அது எப்படி என்பதை நான் உங்களுக்கு கூறுவேன். நீங்கள் இன்னும் அந்த பழைய ஐடல்பெர்க் மத போதனைகளை பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதன் காரணமாகத்தான் நீங்கள் இன்னும் டச்சு சீர்திருத்த சபையை சேர்ந்தவர்களாகவே இருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் வெளிப்புறத்தில் அமெரிக்க பெயரை வைத்திருக்கிறீர்கள். ஆனாலும் அந்த பழைய ஐடல்பெர்க் மத போதனைகளையே போதிக்கிறீர்கள். அந்த காரியம் தான் அதற்கு பின்னாக இருக்கிறது. இது சரியா இல்லையா என்று உங்களுடைய மெய்ப்பரை கேட்டு பாருங்கள். புரிகிறதா? ஆகையால் இப்பொழுது கவனியுங்கள். ஆகவே இந்த 144,000 பேர் பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்படுவதற்கென்று முன்குறிக்கப்பட்டவர்களா? ஆமையா, அது சரியாக அப்படித்தான். அது சரி. இப்பொழுது நான் இது உங்களுக்கு ஏற்றவாறு பதிலளிக்கப்படவில்லை என்றால் ஒருவேளை நான் தவறாக இருக்கக்கூடும். இது சிறந்த முறையில் நீங்கள் பாருங்கள். இது மிகச்சிறந்த முறையில் நான் அறிந்து கொண்டவாறு அளிக்கப்பட்டிருக்கிறது. சகோதரன் பிரணாம் அவர்களே, சர்பத்தின் வித்து என்னும் செய்தியை குறித்து நீங்கள் அதிக கடின பிரயாசப்பட்டதினால் நான் அதை கவனிக்கவில்லை. இது என்னை விட்டு நழுவி போய்விட்டது. இந்த வாரத்தில் சர்பத்தின் வித்தை குறித்து இந்த கேள்வியை கேட்பது சரியாக இருக்குமா? என்னுடைய நண்பர்கள் ஆதியாகமும் 4:1 விளக்கும்படி கேட்டார்கள். என்னாலோ அதை விளக்க முடியவில்லை. நீரே எனக்கு உதவி செய்வீரா? சரி, இப்பொழுது பேசப்பட்டுக் கொண்டிருக்கும் விஷயத்திற்கு புறம்பாக இருக்கிறது. ஆனாலும் தேவனுடைய ஒத்தாசையினால் என்னால் முடிந்தவரை முயற்சிப்பேன். இப்பொழுது கவனிப்போம். அதை குறித்து நான் சற்று சரி செய்து கொள்ளட்டும். நான் கர்த்தரிடமிருந்து ஒரு குமாரனை பெற்றேன் என்று அவள் அங்கு கூறினாள் என்று நான் நினைக்கிறேன். ஏவாள் அதை கூறினாள் என்று நான் நினைக்கிறேன். நான் அதை நிச்சயமாக சரிபார்த்துக் கொள்ளப் போகிறேன். அன்று ஒரு இரவு 7,000 பதிலாக 700 என்று சொல்லிவிட்டேன். ஆகவே பாருங்கள், நீங்களே இது சரியா என்று கவனமாக பார்த்துக் கொள்ள விரும்புகிறேன். இது என்னை பயமுள்ளவனாக்குகிறது. சத்துரு எப்பக்கமும் சூழ்ந்திருப்பதால் அதை உணர்ந்து நீங்கள் விழிப்புடன் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நீங்கள் பாருங்கள். ஆம், அப்படித்தான். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயீனை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். இப்பொழுது என்னுடைய சகோதரனோ அல்லது சகோதரியோ, நான் இப்பொழுது உங்களுடைய கேள்விக்கு பதிலளிக்கப் போகிறேன். இதை உங்கள் மீது வீசி எறிவதல்ல, நான் உங்களுக்கு உதவி செய்ய முயற்சிக்கிறேன். பாருங்கள், நான் உங்களை நேசிக்கிறேன். இதில் குற்றம் கண்டுபிடிப்பவராக இருப்பவரை நான் நேசிக்கிறேன். ஆனால் இவர் குற்றம் கண்டுபிடிப்பவர் என்று நான் நினைக்கவில்லை. எனக்கு உதவி செய்யும் என்றே கேட்டிருக்கிறார். ஜனங்கள் இதை விசுவாசித்த போதிலும் கேள்வி கேட்டவர்களுக்கு சரியான முறையில் பதிலுரைக்க ஆவியானவர் அவர்களை நிலை நிறுத்தாததினால் இவ்விதம் கேட்டிருக்கிறார்கள். பாருங்கள், இங்கே அவள் கூறுகிற கேள்வி என்ன? கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று ஏவாள் கூறினாள் என்பதை அவர்கள் வைக்கிறார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. காரியம் சரியோ அல்லது தவறோ, ஜீவன் தேவனிடத்திலிருந்து வரவில்லை என்றால் அது எங்கிருந்து வரும் என்று நினைக்கிறீர்கள்? யூதாஸ் காரியோத்தை உலகத்திற்கு அனுப்பினது யார்? அதை எனக்கு சொல்லுங்கள். அவன் கேட்டின் மகனாக பிறந்தான் என்று வேதம் கூறுகிறது. எலுமிச்சம் பழத்தில் புழு இருப்பது போல இவ்விதமாக அவர்களை கேட்கும்போது பாருங்கள். புரிகிறதா? இப்பொழுது நீங்கள் பாருங்கள், அவர்களால் முடியாது. அது இருக்கின்றது. கவனியுங்கள், இதை இன்னும் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் பாருங்கள். ஏவாள் இங்கே கூறினாள், நீங்கள் அதை இங்கே வேறு விதமாக கூறினால் எழுதியிருக்கிற வண்ணமாக பார்க்கும் போது இது ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே போதிக்கப்பட்டிருக்கிறபடி ஏவாள் தேவனிடத்தில் இருந்துதான் இந்த குமாரனை பெற்றாள் என்று தோன்றுகிறது. அவர் ஒரு ஆவியாக இருக்கிறார், அவர் அதை செய்ய முடியாது. கவனித்தீர்களா? இப்பொழுது கவனியுங்கள், கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்பதை கவனிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். இதற்கு சரியான ஒரு வியாக்கியானம் இருக்க வேண்டும். பாருங்கள். ஆமையா, இல்லை ஐயா. அதாவது அப்பொழுது அந்த ஆவி, நாம் எப்பொழுதும் நம்முடைய பெற்றோரின் தன்மையை பெற்றுக் கொள்கிறோம். நீங்கள் அதை அறிவீர்கள். குழந்தையின் சுவாபத்தை கவனியுங்கள். ஆதாம் தேவனுடைய குமாரன், ஏவாள் தேவனுடைய குமாரன். இவர்கள் தேவனுடைய சிருஷ்டிப்பின் முதன்மையானவர்களாக இருந்ததால் அவர்களில் சிறிதேனும் தீமை இருக்கவில்லை. தீமை அப்பொழுது காணப்படவும் கூட இல்லை. அப்படி இருக்கும் போது தாயின் எப்படி ஒரு பொய்யனும் கொலைக்காரனுமாயிருந்தான்? இவைகள் எங்கிருந்து வந்தன? அதை குறித்து உங்களையே நீங்கள் கேட்டு பாருங்கள். அதுதான் சர்பத்தின் வித்து. புரிகிறதா? அவ்விதம் ஏதாகவும் கூறவில்லையா? அவனுக்கு பிறகு வந்து அவனுடைய சந்ததியை கவனித்து பாருங்கள். இந்த உலகம் யாரை சேர்ந்ததாக இருக்கிறது? பிசாசை. இப்பொழுது இதை ஆட்கொண்டிருப்பது யார்? பிசாசு. முற்றிலும் சரி. பிசாசு உலகத்தை அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறான். அவன் இயேசுவுக்கு இதில் எல்லா மகிமையும் அழகையும் காண்பித்து, நீர் என்னை பணிந்து கொண்டால் இதை உமக்கு கொடுப்பேன் என்று கூறினான். பாருங்கள், அவன் அதை அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறான். இப்பொழுது அவன் அதை சொந்தமாக்கிக் கொண்டிருக்கிறான். இப்பொழுது கவனியுங்கள், பிசாசின் பிள்ளைகள் உலக ஞானம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். காயினுடைய பிள்ளைகளின் வம்ச வரலாறுகளை கவனிப்பீர்களானால் அவர்களை ஒவ்வொருவனும் சாதுரியம் உள்ளவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அவன் ஆபேலை கொலை செய்த போது தேவன் அவனுக்கு பதிலாக சேத்தை தந்தார். மறித்து போன நீதிமான்கள் மீட்கப்படும் போது அவர்கள் உயிர் தேடுவதற்கு சேத் ஒரு மாதிரியாக வைக்கப்பட்டிருக்கிறான். இப்பொழுது கவனியுங்கள், இயற்கையான வித்துக்களின் முதல் வித்து மறிக்க வேண்டும். இப்பொழுது உங்களுடைய சிந்தை திறக்கப்பட்டிருக்கிறதா? புரிகிறதா? இயற்கையான வித்துக்களின் முதல் வித்தாகிய ஆபேல் இப்பொழுது இருக்கும் சபைக்கு மாதிரியாக இருக்கிறான். அந்த சந்ததி காக்கப்படுவதற்கு மற்றொருவன் எழும்பத்தக்கதாக ஒருவன் மறிக்க வேண்டியதாக இருந்தது. நீங்கள் பாருங்கள், இது மீண்டும் மறுபிறப்பாக இருக்க வேண்டியதாக உள்ளது. நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்களா? இது அவண்ணமாகத்தான் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பாருங்கள், புரிகிறதா? இது ஒரு பரிபூர்ணமான மாதிரியாக உள்ளது. ஆகவே ஆதாமுக்கு பிறந்த இயற்கையான மனிதன் கூட அந்த இயற்கையான போக்கை காண்பிக்கிறார். இது கிரியை செய்யாது. இயற்கையான மனிதன் தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்வதில்லை. ஆகவே இது மீண்டும் திருப்பப்படுவதற்காக ஒரு மனிதன் இயற்கையாக வந்து மறிக்க வேண்டியதா இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டுவதற்காக ஆபேல் மறித்த போது அவன் ஸ்தானத்தில் சேத் வரவேண்டியதா இருந்தது. அவனில் இருந்த ஆவி எவ்விதமான ஜனங்களை கொண்டு வந்தது என்பதை கவனியுங்கள். பயிர் செய்கிறவர்களும் ஆடு மேய்ப்பவர்களும் ஆகிய எளிமையான மக்கள் தான் அவனில் இருந்து தோன்றினார்கள். இந்த உலக ஞானத்தில் இருந்து கொண்டுவரப்படுகிறது எது என்பதை கவனித்து பாருங்கள். சாதுரியமானவர்களையும் கட்டிடம் கட்டுபவர்களையும் உலோகங்களினால் சிறந்த வேலை செய்கிறவர்களையுமே உலக ஞானம் பிறப்பித்திருக்கிறது. அவர்கள் எங்கே முடிவுகிறார்கள் என்பதை கவனியுங்கள். தேவன் தாழ்மையுள்ளவர்களை ரட்சித்து மற்றெல்லோரையும் அடித்து போட்டார். சாந்தகுணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று இயேசு மத்தேயு 5 அதிகாரத்தில் கூறவில்லையா? ஆகவே கவலைப்பட வேண்டாம். அவர்கள் நிற்பதற்கு ஒரு அடி இடம் கூட இருக்காது. பாருங்கள், அது காயினுடைய குமாரனாக இருக்கும் என்று அவர்கள் விசுவாசிப்பதில்லை. இதை குறித்து தெளிவாக விளக்கப்பட்டிருக்கும் ஒளிநாடா நம்மிடம் உள்ளது. பாருங்கள், இல்லையா? ஏவாள் புசித்ததோ ஒரு ஆப்பிள் பழம் அல்ல, அது ஒரு ஏப்ரிகாட் என்னும் பழம் என்று விஞ்ஞானம் நிரூபிக்கப் போவதை குறித்த ஒரு துண்டு செய்தித்தாளை அவர்கள் வைத்திருந்ததை நான் கண்டேன். பாருங்கள், அந்த செய்தித்தாள் இப்பொழுது என்னுடைய வீட்டில் இருக்கிறது. அது ஒரு ஏப்ரிகாட் என்னும் பழம் என்றெல்லாம் சொல்வது மாம்ச சிந்தையே. பாருங்கள், மேலும் மோசே தண்ணீரை கடக்கவில்லை என்றும், சவக்கடலுக்கு மேற்கு கரையில் நாணல் நிறைந்திருக்கும் தரைவழியாக இஸ்ரவேலரை கொண்டு வந்தார் என்றும், ஒரு சமயம் தண்ணீரால் நிறைந்திருந்த இடம் இப்பொழுது நாணல்களால் நிறைந்திருக்கிறது என்றும் கூறுகிறார்கள். மோசே குறுக்கு வழியாக செல்ல அந்த வழியாக சென்றார் என்று கூறுகிறார்கள். இதுவே உண்மை என்றும் வைதிகமான சபைகள் இதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. இதை நீங்கள் கவனித்தீர்களா? வைதிக சபைகள் அது அவனமாகத்தான் இருந்தது என்பதை ஏற்றுக்கொண்டன. ஓ மனிதனே, சர்பத்தின் வித்து, அண்டிகிறிஸ்து மற்றும் எல்லா காரியங்களும் அங்கிருப்பதை உன்னால் காண முடியவில்லையா? நிச்சயமாக. ஆமையா. சகோதரன் பிரணாம் அவர்களே, சனி காய்ச்சலினால் அதிக சுகவீனமாக இருக்கும் என்னுடைய பேரனுக்காக தயவு செய்து ஜெபிக்கவும். இது ஒரு ஜெப விண்ணப்பமாக இருக்கிறது. நான் இதை பார்க்கிறேன். அவன் இப்பொழுது ரிவர் வியூ என்ற உணவக விடுதியில் இருக்கிறான். கர்த்தராகிய இயேசுவே, இந்த எளிமையான நபர் இதை வீணாக எழுதவில்லை. அன்றொரு இரவு ஒரு சிறு பையனுக்கு இருந்த வாத ஜுரத்தை நீர் நீக்கினதை அவள் கண்டிருக்கிறாள். நீர் மகத்தான தேவன் என்பதை அவள் அறிந்திருக்கிறாள். அந்த சிறு பையனுக்காக நாங்கள் எங்கள் ஜபத்தை ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவன் சுகமடைவானாக. ஆமேன். யாராகிலும் ஒன்றை எழுதும் போது அது வீணாக போவதில்லை. அது எவ்வளவு எளிமையானதாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் அதன் மறைவில் ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை நீங்கள் கவனிக்கவும். அந்த சகோதரி, அந்த சிறு பையன் ஏதோ ஒன்று
இஸ் தி எலியா ஹூ கம்ஸ் டு பிரீச் டு தி ஜூஸ்
the real man who lived on the earth,
யூதர்களுக்கு பிரசங்கிக்க வரும் எலியா உலகத்தில் வாழ்ந்த அந்த உண்மையான மனிதனா அல்லது எலியாவின் ஆவி மற்றொரு மனிதனுக்குள் வருவதா? இப்பொழுது அதை குறித்து நான் இதை கூற பயப்படுகிறேன். இது எனக்கு தெரியாது. பாருங்கள், நான் அதை மறுபடியும் படிக்கட்டும். யூதர்களுக்கு பிரசங்கிக்க வரும் எலியா, ஓ ஆமா, உலகத்தில் வாழ்ந்த அந்த உண்மையான மனிதனா அல்லது எலியாவின் ஆவியை பெற்றிருக்கும் வேறொருவனா? இதற்கு நான் சரியாக பதில் கூறுவேனே, ஆனால் ஏனோக்கை குறித்தும் கூற முடியும். பாருங்கள், ஆனால் நான் அதை செய்ய முடியாது. பாருங்கள், அது என்னவா இருக்கும் என்று வேதம் என்ன கூறுகிறதோ அந்த ஒரு காரியத்தை மாத்திரமே நான்
அறிந்துள்ளேன்.
இப்பொழுது நான் அதை இவ்விதம் கூறட்டும். ஒலிநாடாவை கேட்கும் சகோதரர்கள் இதை புரிந்து கொள்வார்கள் என்று நம்புகிறேன். அது அந்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் என்று நான் விசுவாசிக்க முற்படுகிறேன். ஏனென்றால் எலிசாவின் மேல் எலியாவின் ஆவி அமர்ந்ததாக கூறவில்லையா? பாருங்கள், எலியாவின் ஆவி எலியா செய்தது போலவே அவனும் செய்தான். புரிகிறதா? ஆனால் இதுதான் உண்மை என்று நான் கூற முடியாது. எனக்கு தெரியாது. பாருங்கள், நான் உங்களோடு உத்தமமாயிருக்கிறேன். எனக்கு தெரியாது. சகோதரன் பிரணாம் அவர்களே, ஞானஸ்தானத்தை குறித்து நீர் எனக்கு தயவு கூர்ந்து பதிலளிப்பீரா? மத்தேயு 28:19 பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்று போதிக்கிறது. பேதுருவோ அப்போஸ்தலர் 2:38 கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் என்று போதிக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகளில் எப்பொழுது இந்த மாற்றம் உண்டானது? இப்பொழுது நான் கர்த்தராகிய இயேசுவில் விசுவாசம் கொண்டுள்ளேன். நல்லது. இதை எழுதியது சகோதரனோ அல்லது சகோதரியோ யாராயிருந்தாலும் இதில எந்த மாறுதலும் வரவில்லை. இயேசு எதை செய்ய சொன்னாரோ அதைத்தான் பேதுரு செய்தார். இப்பொழுது யாராயிலும் ஒருவர் வந்து பட்டப்பெயர்களாகிய பிதா குமாரன் பரிசுத்தாவி என்பதை உபயோகப்படுத்துங்கள் என்று கூறுவார்களேயானால், தேவன் எதை செய்ய வேண்டாம் என்று கூறினாரோ, பேதுரு எதை செய்யக்கூடாது என்று கூறினாரோ அதையே செய்தார்கள். புரிகிறதா? இயேசு கூறினதோ நாம் அதற்கு சற்று நேரம் எடுத்துக் கொள்வோம். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை காண்பிக்க விரும்புகிறேன். கவனியுங்கள். இப்பொழுது அந்த நபர் இங்கு இருப்பாரேயானால் இப்பொழுது கவனியுங்கள், நான் உங்களுக்கு முன்பாக மூன்று பொருட்களை இங்கே வைக்கப் போகிறேன். இப்பொழுது கவனியுங்கள், தீர்த்துவ ஜனங்கள் மூன்று தனித்தனியான ஆட்களில் விசுவாசம் கொண்டிருப்பது போல இதுதான் பிதா, இதுதான் குமாரன், இதுதான் பரிசுத்த ஆவி என்று வைத்துக் கொள்வோம். அவர்கள் இவ்விதமாகத்தான் மூன்று தனிப்பட்ட நபர்களாக விசுவாசிக்கிறார்கள் என்பதை அறிவிக்கலாம். அவர்கள் அதை அப்படித்தான் விசுவாசிக்கிறார்கள். புரிகிறதா? அப்படி என்றால் மத்தேயு 28:19 நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இல்லை, என்னை மன்னியுங்கள், அப்போஸ்தலர் 2 கூறுகிறேன் என்று நினைக்கிறேன். இல்லை, லூக்கா 24:49 நான் கூறிக்கொண்டிருக்கிறேன். நான் அதை புரிந்து கொள்ள மீண்டும் அதை படிக்கட்டும். ஏனென்றால் அன்றொரு நாள் ஒரு காரியத்தை சொல்வதற்கு பதிலாக நான் இதை சரியாக சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் சொல்வதன் தலைப்பை நான் அறிவேன், ஆனாலும் அவர் என்ன சொன்னார் என்பதை கவனிக்க விரும்புகிறேன். நாம் 29:16 வாசிக்க துவங்குவோம். 11 அமர்ந்து போஜனம் புசிக்கையில் 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது தேவனுடைய வல்லமை எங்கிருக்கிறது? தேவன் எங்கிருக்கிறார்? வானத்தில் உள்ள எல்லா அதிகாரமும் பூமியில் உள்ள சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கும் போது தேவன் எங்கிருக்கிறார்? அவர் அங்கேதான் இருக்கிறார். பாருங்கள், உங்களுடன் பேசிக் கொண்டிருப்பவர் தான் அவர் என்பதை கவனியுங்கள். சரி, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. இப்பொழுது திருத்துவக்காரர்கள் எல்லையாவது, நான் உங்களுக்கு பிதாவின் நாமத்திலும் குமாரனின் நாமத்திலும் பரிசுத்தாவியின் நாமத்திலும் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். இது பரிசுத்த வேதாகமத்தில் கூட விதமாக இல்லை. கவனித்தீர்களா? ஒவ்வொரு பெயருக்கும் பின்னாக நாமத்திலும் என்று சொல்லாமல் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் என்றுதான் அவர் கூறினார். ஒரே நாமம். இங்கே கவனியுங்கள், நாமங்களில் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லாமல் நாமம் என்று ஒருமையிலே பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே என்றுதான் கூறினார். புரிகிறதா? இப்பொழுது பிதா என்பது ஒரு நாமமா என்று உங்களை கேட்க விரும்புகிறேன். குமாரன் என்பது ஒரு நாமமா? எத்தனை பிதாக்கள் இங்கிருக்கிறீர்கள்? உங்களில் எத்தனை பேர் பிதா என்று அழைக்கப்படுகிறீர்கள்? எத்தனை குமாரர்கள் இங்கிருக்கிறீர்கள்? எத்தனை மனிதர்கள் இங்கிருக்கிறீர்கள்? பாருங்கள், உங்களில் எத்தனை பேர் பிதா, குமாரன் அல்லது மனிதர் என்று அழைக்கப்படுகிறீர்கள்? பாருங்கள், ஒரு முறை ஒரு ஸ்திரீ என்னை பார்த்து, சகோதரன் பிரணாமே, பரிசுத்த ஆவி என்பது ஒரு பெயர், அது ஒரு நபர் என்று கூறினது போல இது உள்ளது. அதற்கு நான், ஆமையா, நான் ஒரு நபர், ஆனால் என்னுடைய பெயர் நபர் என்பதல்ல என்று நான் கூறினேன். நான் ஒரு நபர் என்பதை அறிவீர்கள். என்னுடைய பெயரோ வில்லியம் பிரணாம், ஆனால் நான் ஒரு நபர் என்று கூறினேன். பரிசுத்த ஆவி ஒரு நபர், அவர் அதுவாகத்தான் இருக்கிறார். அது ஒரு பெயர் அல்ல, அது ஒரு நபராக இருக்கும் தேவனின் பட்டப்பெயர் என்பதை கவனிக்கும். தேவனுடைய ஆழ்சத்துவத்தின் ஒரு பட்டப்பெயராகும். அவர் என்னவாக இருக்கிறார் என்பதை எடுத்து காட்டுகிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து என்று அவர் சொன்னது, பிதாவின் நாமத்திலும் குமாரனின் நாமத்திலும் பரிசுத்தாவியின் நாமத்திலும் என்று சொல்லாமல், மற்றும் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமங்களில் என்றும் சொல்லாமல், பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் என்றுதான் கூறினார். பிதா என்பதும் குமாரன் என்பதும் பரிசுத்தாவி என்பதும் நாமம் இல்லை என்றால், நாமத்தில் என்று சொல்லும் போது அது எதை குறிக்கிறது? இவைகளில் எதை நாமம் என்று அழைக்கப் போகிறீர்கள்? எந்த நாமம் அது? பட்டப்பெயர் தான் நாமம் என்று சொல்வீர்களேயானால், எந்த பட்டப்பெயரினால் ஞானஸ்தானம் கொடுக்கப் போகிறீர்கள்? பிதாவின் நாமத்திலா அல்லது குமாரனின் நாமத்திலா? நாமம் என்று ஒருமையில் சொல்லப்பட்டிருப்பதை கவனித்து பாருங்கள். நாம் இப்பொழுது இங்கே பார்த்துக் கொண்டிருப்பது மத்தேயு புத்தகத்தின் கடைசி பகுதியாகும். இதை நான் எப்பொழுதுமே விளக்கி கூறியிருக்கிறேன். ஜானியும் மேரியும் அதற்கு பின்னர் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் என்று ஒரு காதல் கதையின் கடைசி பகுதியை படித்துவிட்டு சொல்வீர்களேயானால், ஜானு மேரியும் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளவே இல்லை. நீங்கள் மறுபடியும் கதையின் முதல் பாகத்திற்கு சென்று ஜானு மேரியும் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். புரிகிறதா? இப்பொழுது நீங்கள் இதைத்தான் மத்தேயுவில் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அப்புத்தகத்தின் கடைசி பகுதியை மாத்திரம் வாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கதை என்னவென்பதை அறிந்து கொள்ள மத்தேயுவின் முதல் பகுதிக்கு மறுபடியும் சென்று படியுங்கள். அது மத்தேயு புத்தகத்தின் கடைசி அதிகாரத்தின் கடைசி வசனங்களாகும். இது நீங்கள் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு ஜானும் மேரியும் அதற்கு பின்னர் சந்தோஷமாகவே வாழ்ந்தார்கள் என்று மாத்திரம் கூறுவது போலவே உள்ளது. அது ஜான் ஜோன்ஸும் மேரியும் அல்லது அது ஜான் ஹென்ரியும் வேறொருத்தியும், இது ஜானும் மற்றொருளும் என்று விதமாக கூறுவீர்களேயானால், நீங்கள் இதை இன்னும் புரிந்து கொள்ளவே இல்லை. நீங்கள் அதை தெளிவாக அறிந்து கொள்வதற்கு அந்த புத்தகத்திற்கு மறுபடியும் சென்று முதலில் இருந்து படிக்க வேண்டும். இங்கே ஒரு சிறிய பகுதியை மாத்திரம் எடுத்துக் கொள்ளக்கூடாது. அதை சரியாக புரிந்து கொள்வதற்கு நீங்கள் எல்லாவற்றையுமே ஒன்றாக இணைத்து பார்க்க வேண்டும். நீங்கள் திரும்பவும் மத்தேயுவின் சுவிசேஷத்தில் முதலாம் அதிகாரத்தை வாசிப்பீர்கள் என்றால், 18 வசனத்தில் இருந்து வம்ச வரலாறு கொடுக்கப்பட்டிருப்பதை கவனிப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமானது சரியா? இப்பொழுது நான் உங்களை ஒன்று கேட்கப் போகிறேன். இப்பொழுது மறுபடியும் கவனியுங்கள், நீங்களே இதை கூறுங்கள். இது யார்? தேவனாகிய 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 இப்பொழுது இது யார்? இது யார்? இது யார்? குமாரன். சரி, எல்லாம் சரியாக உள்ளது. இப்பொழுது நாம் அதை புரிந்து கொண்டோம். இப்பொழுது இது யார் என்று நீங்கள் கூறினீர்கள். இது தேவனாகிய யார்? பரிசுத்தாவி. சரி, இப்பொழுது சரி. இயேசு கிறிஸ்துவனுடைய ஜன்னத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் கர்ப்பவதியானாள். தேவன் தாம் அவருடைய பிதா என்று நீங்கள் கூறினீர்கள் என்று நான் நினைத்தேன். இங்கே ஏதோ தவறு இருக்கிறது. அவருக்கு இரண்டு பிதாக்கள் இருக்க முடியாது. நீங்கள் இதை அறிவீர்கள். பாருங்கள், இங்கே ஏதோ தவறு உள்ளது. இவர்கள் மூன்று ஆட்கள் என்றால், இவர்களில் யார் அவருடைய பிதா? அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று வேதம் தெளிவாக கூறுகிறது. இதற்கும் தேவனாகிய பிதாவுக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை. தேவன் தாம் தம்முடைய பிதா என்று இயேசு கூறினார். தேவன் தாம் அவருடைய பிதா என்பதை நாம் அறிவோம். அப்படி என்றால் அவருக்கு இரண்டு பிதாக்கள் இருக்க வேண்டும். அப்படி என்றால் அவர் முறைதவறி பிறந்தவராக காணப்படுகிறார். இப்பொழுது நீங்களே உங்களை எங்கு கொண்டு வந்து விட்டீர்கள் என்பதை உணர முடிகிறதா? இப்பொழுது அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் அவன் ஒரு நல்ல மனிதனாக இருந்தான் என்பதை நினைவு கூறுங்கள். இப்பொழுதே கர்த்தருடைய கரம் சமீபமாய் இருக்கிறது. முன்குறிக்கப்பட்ட ஜனங்கள் அதை புரிந்து கொள்வார்கள். பாருங்கள், அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, உங்கள் வேதாகமத்தில் தொடர்ந்து கவனித்து வருகின்றீர்களா? சரி, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவரிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது தேவனாகிய பிதா. நான் இதை தவறாக படித்தேனா? நிச்சயமாகவே தவறாகத்தான் படித்து விட்டேன். இவளுக்குள் கர்ப்பம் தரிப்பதற்கும் தேவனாகிய பிதாவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அது பரிசுத்த ஆவியானவர். தேவனே அவருடைய பிதா என்று இப்பொழுது நாம் அறிந்து கொள்கிறோம். சரிதானே? அது என்ன? பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆவியே. இப்பொழுது நீங்கள் இதை புரிந்து கொண்டீர்கள். புரிகிறதா? தேவனாகிய பிதாவும் பரிசுத்த ஆவியானவரும் ஒரே ஒரு நபராக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவருக்கு இரண்டு பிதாக்கள் இருக்க வேண்டும். அப்படி என்றால் எந்த விதமான நபரை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள்? இப்பொழுது எந்த விதமான தேவனை பெற்றிருக்கிறீர்கள்? கவனியுங்கள். புரிகிறதா? பரிசுத்த ஆவியாகிய தேவனும் பிதாவாகிய தேவனும் ஒரே ஆவியானவரே. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். இந்த நபர் இங்கே இருக்கிறார். அவருக்கு என்று பெயரிடுவாயாக. என்ன அவருடைய பெயர்? இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார்.
of the Lord by the prophet to who the word comes to.
தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. யாருக்கு வார்த்தை வருகிறது? அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். தேவனுடைய நாமம் என்ன? பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமம் என்ன? அவருடைய பெயர் இயேசு என்று வேதம் கூறுகிறது. இதை குறித்து விவாதம் செய்வதற்கு கூடாரத்துக்கு வந்திருந்த ஒருவர் இவ்விதம் கூறினார், சகோதரன் பிரணாம் மற்ற எல்லாவற்றையும் தெளிவாக்கிவிட்டார், ஆனால் இதை அவரால் செய்ய முடியாது. இங்கே இவர்கள் மூன்று நபர்கள் என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. மத்தேயு மூன்றாம் அதிகாரத்தில் யோவானை என்று கொண்டிருக்கிறார், பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். குமாரன் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இங்கே வருகிறார். அவர் தண்ணீருக்குள் சென்றார், யோவானால் ஞானஸ்தானம் பெற்றார், தண்ணீரிலிருந்து கரையேறினார். இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. வானத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் இறங்கி வந்தார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் என்று கூறிச்சு. ஒரே நேரத்தில் மூன்று வித்தியாசமான ஆட்கள். ஓ என்ன! பரிசுத்த ஆவியை பெறாதவர்களும் தேவனால் அழைக்கப்படாதவர்களும் பிரசங்க பீடத்தண்டைக்கு போகக்கூடாது என்பதை இது ஜனங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. அது உண்மை. தேவனுடைய ஒத்தாசையினால் இப்பொழுது அந்த மனிதனை எடுத்து அவருடைய தலையையே சுற்றும்படியாக எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு முடி போட்டு விட முடியும். கவனியுங்கள், எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. நான் அவ்விதம் நினைக்கவில்லை. இவ்விதம் கூறினது சரியல்ல, என்னை மன்னிக்கவும். நான் அவ்விதம் நினைக்கவில்லை. கத்தாவே, நான் அவ்விதம் நினைக்கவில்லை. அவர் இதை குறித்து என்னை எச்சரிப்பதை உணர்ந்தேன். நான் அவ்விதம் கூற நினைக்கவில்லை. நான் வருத்தப்படுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு சில ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதுதான் சரி என்று தோன்றுகிறது. ஒரு இசைக்கருவியை சுருதி கூட்டும் போது ஏதாகிலும் தவறு செய்யும் போது நீங்கள் அதை உணர முடியும். அதுதான் கிறிஸ்தவனுக்குரிய பண்பாகும். நீங்கள் சில தவறானதை சொல்லும் போது அதை அவர் விரும்புவதில்லை. நான் அவிதம் கூறின போது என்னை அங்கு நுழைக்க பார்த்தேன். பாருங்கள், நான் அந்த காட்சியில் இருக்கவில்லை. நான் அந்த காட்சியில் இருக்க விரும்பவில்லை. அதை செய்கிறவர் அவர். அவரே அந்த வேலையை செய்யட்டும். எக்காலத்தை துணிக்க செய்கிறவர் அவர். எக்காலங்கள் தானாகவே துணிக்க முடியாத ஊமையான கருவிகள். அதற்கு பின்னாக இருக்கிறவனின் சத்தம் தான் அதை துணிக்க செய்கிறது. இப்பொழுது இங்கே கவனியுங்கள், மனிதன் தவறான முறையில் வார்த்தையை வியாக்கியானம் செய்கிறான். பாருங்கள், வார்த்தையானது கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைக்கப்பட்டு பாலர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே பூமியின் மீது இயேசு கிறிஸ்து ஒரு நபராக நின்று கொண்டிருக்கிறார். வானம் நமக்கு வேலிருக்கும் ஆகாயமாகும். இப்பொழுது கவனியுங்கள், யோவான் இதற்கு சாட்சியாக இருக்கிறான். பிதாவாகிய தேவன் இங்கே இருக்கிறார், தேவனாகிய பரிசுத்த ஆவி புறாவை போல இங்கே இருக்கிறார், தேவனாகிய குமாரன் இங்கே இருக்கிறார் என்று அந்த மனிதன் மூன்று ஆட்களாக சொல்லியிருக்க வேண்டும். அது தவறாகும். அங்கே நின்று கொண்டிருந்த யோவானுக்கு இது அந்த ஆட்டுக்குட்டியானவர் என்பது தெரியும். தேவனுடைய ஆவியானவர் ஒரு ஆட்டுக்குட்டியாக இருப்பதை காண்பதாக யோவான் சாட்சி கூறினார். தேவனாகிய ஆவியானவர் ஒரு புறாவை போல என்று நான் நினைக்கிறேன். அஞ்சரவு இதே போல் கூறினேன். 700 என்பதற்கு பதிலாக பாருங்கள்,
the spirit of God, this was a lamb here, and the spirit of God, the dove was.
தேவனுடைய ஆவியானவர் இங்கே இந்த ஆட்டுக்குட்டி. தேவனுடைய ஆவியானவர் தேவன் புறாவாக வந்தார். தேவனுடைய ஆவியானவர் வானத்திலிருந்து இறங்கி வரும்போது, இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் இவரில் வாசம் பண்ண விரும்புகிறேன் என்னும் சத்தம் வானத்திலிருந்து வந்தது. வானத்திலும் பூமியிலும் சகல வல்லமைகளும் என் கரத்தில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. புரிகிறதா? கவனித்தீர்களா? பார்த்தீர்களா? அதுதான் அவர். இப்பொழுது அவருடைய நாமம் என்ன? உண்மையாகவே பாருங்கள், திருத்துவக்காரரின் மூன்று வெவ்வேறான தெய்வங்கள் என்னும் தத்துவமானது அஞ்ஞானிகளுடைய உபதேசமாகும். வேதாகமத்தில் அவ்விதம் ஒருபோதும் போதிக்கப்படவே இல்லை. சிங்கத்தினுடைய செய்தியில் இது ஒருபோதும் போதிக்கப்படவில்லை. இது அந்திகிறிஸ்துவிலிருந்து உண்டான ஒரு காரியமாகும். எந்த ஒரு வேத சாஸ்திரியையும் கேட்டு பாருங்கள், நிக்கோலாய் மதஸ்தரின் கொள்கையில்தான் இது பிரவேசித்திருக்கிறது. ஆகவேதான் அது மார்ட்டின் லூத்தருடன் வந்தது. ஆகவேதான் அது ஜான் வெஸ்லியுடன் வந்து பெந்தேகோஸ்தே ஜனங்களிடத்திலும் ஊற்றப்பட்டிருக்கிறது. பெந்தேகோஸ்தே ஜனங்கள் வந்தபோது இயேசு மாத்திரமே என்னும் கூட்டத்தினரும் வந்தனர். இது மறுபடியும் தவறான ஒன்றாகும். இயேசுவே எப்படி தம்முடைய பிதாவாக இருக்க முடியும்? பாருங்கள், ஆகவே இது அதையும் வீழ்த்தி விடுகிறது. ஆனால் கழுகின் காலம் ஒன்று வர வேண்டியதா இருக்கிறது. புரிகிறதா? அந்த காலத்தில் தான் எல்லா ரகசியங்களும் தெளிவாக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. பாருங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவி இவைகள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பட்ட பெயர்களாய் உள்ளன. அந்த மூன்று பெயரையும் கவனித்து பாருங்கள். பிதா குமாரன் பரிசுத்தாவி என்று மத்தேயு கூறுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று பேதுரு கூறுகிறார், பிதா யார்? கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி, நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்று கூறினார். சரியா? பிதா குமாரன் ஏசு பரிசுத்தாவி, தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட லோகாஸ் என்னும் வார்த்தை. பிதா குமாரன் பரிசுத்தாவி என்பது தேவனுடைய ஆள் தத்துவத்தை மூன்று வித்தியாசமான வழிகளில் வெளிப்படுத்தும் மூன்று பட்டப்பெயர்களாகும், அல்லது ஒரே ஒரு ஆளுக்குரிய மூன்று தன்மைகளாகும். இதை சரியாக புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு இவைகள் ஒரே தேவனின் மூன்று அலுவல்களாக இருக்கிறது. ஒரே தேவனின் மூன்று பண்புகள், மூன்று வித்தியாசமான யுகங்களில் தம்முடைய பிதாவின் தன்மையையும் குமாரனுக்குரிய தன்மையையும் பரிசுத்த ஆவிக்குரிய தன்மையையும் வெளிப்படுத்திக் கொண்டு வந்திருக்கிறார். தேவன் மூன்றில் பரிபூர்ணப்படுகிறார். அந்திகிறிஸ்துவின் லக்கமோ நான்கு என்பதை நினைவு கூறுங்கள். பாருங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்பது முற்றிலுமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிப்பதாகும். இயேசுவின் நாமத்தில் மாத்திரம் ஞானஸ்தானம் கொடுப்பதும் தவறானதாகும். வெறும் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுப்பது முற்றிலும் தவறாகும். அநேக இயேசுக்களை நான் அறிந்திருக்கிறேன். லத்தீன் நாடுகளில் அநேக இயேசுக்கள் இருக்கிறார்கள். ஆனால் இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இது யார் என்பதை தெளிவாக கூறுகிறது. அநேக பிரணாம்கள் இருக்கிறார்கள். நீங்கள் என்னோடு நேரடியாக பேச வேண்டுமானால் நான் ஒருவனே வில்லியம் மரியன் பிரணாம், அதுதான் நான். ஆனால் வேறு அநேக வில்லியம் பிரணாம்கள் இருக்கிறார்கள். ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பவர் ஒருவர் தான் என்பது தெளிவாக உள்ளது. அவர் ஒருவரே, அதுதான் சரி. இதற்கும் மேலாக ஏதாயிலும் இருக்குமாயின் கடிதம் எழுதி நான் மற்ற கேள்விகளுக்கு விளக்கம் கொடுத்துக் கொண்டிருக்கும் போது அனுப்பலாம். நான் இதை செய்யும்படி முயற்சிக்க விரும்புகிறேன். வியாதியினால் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கும் வியாதிஸ்தருக்கு என்னால் முடிந்தால் ஜெபிக்க வேண்டியவராயும் இருக்கிறேன்.
சகோதரன் பிரணாம் அவர்களே, இந்த கேள்வி இதில் பொருந்தவில்லை என்றால் பதில் கூற வேண்டாம், அது நல்லது. நான் அதை பாராட்டுகிறேன்.
மிகவும் சிறியவர்களாகிய பிள்ளைகள் எடுத்துக் கொள்ளப்படுதலில் செல்வார்களா? உமக்கு நன்றி. அவர்கள் கையொப்பமிடவில்லை, இப்பொழுது இல்லை என்றாலும் பரவாயில்லை. ஆனால் கவனியுங்கள், உலகத் தோற்றத்திற்கு முன் தேவன் ஒரு பெயரை ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கும் போது உலகத்தில் உள்ள எதுவுமே அதை அழித்து போட முடியாது. ஏனென்றால் அது கிறிஸ்துவின் ரத்தமாகிய மையினால் எழுதப்பட்டிருக்கிறது. அது இவ்வளவு பெரிதாக இருந்தாலும், அல்லது அவ்வளவு பெரிதாக இருந்தாலும், அல்லது அவ்வளவு பெரிதாக இருந்தாலும், அல்லது எதுவாக இருந்தாலும், அது ஒன்று போலவே செல்கிறது. பாருங்கள், எல்லா பிள்ளைகளும், எல்லா சபையும், அங்கிருக்கும் ஒவ்வொன்றும் தேவன் தம்முடைய முன்னறிவினால். இப்பொழுது நமக்கு ஒன்றும் தெரியவில்லை. சகோதரன் பிரணாம், நீங்கள் அங்கிருந்ததை நிரூபிக்க முடியுமா என்று நீங்கள் கேட்கலாம். இல்லை ஐயா, நான் அதை நிரூபிக்க முடியாது. தேவன் என்னை வேறொரு காரியத்திற்கு கருவியாக உபயோகப்படுத்தக்கூடும். உங்களையும் அபிதமாகவே உபயோகப்படுத்துவார். ஆனால் விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். அறிவினால் நான் ரட்சிக்கப்படாமல் விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அபிதமாகத்தான் நீங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அபிதமாகத்தான் நாம் எல்லோருமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் தேவனோ எல்லைக்கு அப்பாற்பட்டவர் என்பதை நினைவு கூறுங்கள். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? எல்லைக்கு அப்பாற்பட்டவர் நல்லது. எல்லைக்கு அப்பாற்பட்டவராக இருப்பதால் அது அவரை சர்வ ஞானியாக்குகிறது. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? சர்வஞானி என்றால் அவர் எல்லாவற்றையுமே அறிந்திருக்கிறார் என்பதாகும். எல்லைக்கு அப்பாற்பட்டவராக இல்லாமல் அவர் சர்வஞானியாக இருக்க முடியாது. புரிகிறதா? அவர் அறிந்திருப்பதை அல்லாமல் வேறெதும் இருந்ததில்லை. பூமியில் மீது இருக்கும் ஒவ்வொரு கொசுவையும் அவர் அறிந்திருந்தார். ஒவ்வொரு கொசுவும் எத்தனை முறை தன் கண்ணை சிமிட்டும் என்றும், ஒவ்வொன்றிலும் எவ்வளவு கொழுப்பு இருக்கும் என்றும், எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்தால் எவ்வளவா இருக்கும் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். நீங்கள் சுவாசிக்கும் ஒவ்வொரு சுவாசத்தையும், உங்கள் நுரையீரலில் அது எவ்வளவு ஆழமாக செல்லும் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். அதுதான் வரம்பிற்கு அப்பாற்பட்டவர் என்பதாகும். அவர் வரம்பிற்கு அப்பாற்பட்டவராக இருப்பது அவரை சர்வஞானியாக்குகிறது. சரியா? அவர் சர்வஞானி என்றால் அது அவரை சர்வ வியாபியாக்குகிறது. ஏனென்றால் அவர் நிமிடத்தையும் மணியையும் நேரத்தையும் ஒரு வினாடியில் 55,000 ஒரு பாக அளவிற்கு சரியாக அறிந்து அது எப்பொழுது நடக்கும் என்பதையும் அறிவார். பாருங்கள், இப்பொழுது இதை புரிந்து கொண்டீர்களா? அப்படி என்றால் அவர் எல்லாவற்றையும் அறிவார். ஆகவேதான் அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் செய்யக்கூடியவராயிருக்கிறார். இப்பொழுது நாம் பார்ப்போம், தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒவ்வொரு குழந்தையும் இப்பொழுது நினைவிருக்கட்டும். இயேசு எப்பொழுது வேதம் கூறுகிறது, இயேசு கிபி 30 அடிக்கப்பட்டார் என்பதை நாம் அறிவோம். சரியா? கிபி 30 ஆண்டின் மத்தியிலே என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது ஆனால் அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னால் அடிக்கப்பட்டார் என்று வேதம் கூறியுள்ளது. உங்களுடைய பெயர்கள் ஆட்டுக்குட்டியின் புஸ்தகத்தின் போது, இந்த புஸ்தகத்தை மீட்டுக் கொள்ள ஆட்டுக்குட்டியால் அடிக்கப்பட்ட போது, இங்கே ஒரு மகத்தான காரியம் உள்ளது. அது உற்சாகத்தை எழுப்பக்கூடும். ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகம் உலக தோற்றத்திற்கு முன்பாக எழுதப்பட்டது என்று வேதம் கூறுகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அந்த புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அந்த புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கும் ஒவ்வொருவரும் மீட்கப்படுவதற்காகவே உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆட்டுக்குட்டி ஆர்வம் அடிக்கப்பட்ட போது உங்களுடைய பெயரும் அதில் எழுதப்பட்டது. பாருங்கள், நீங்கள் அதை இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்களா? பாருங்கள், ஒழுங்கில்லாமல் எதுவும் இல்லை. கடிகாரம் சுற்றிக் கொண்டிருப்பது போல, தேவனுடைய பெரிய கடிகாரம் வேலை செய்வது போல இது இயங்கிக் கொண்டே இருக்கிறது. பாருங்கள், உலக தோற்றத்துக்கு முன்பாக உங்களுடைய பெயர் அங்கு எழுதப்பட்டது. அந்த புஸ்தகத்தில் உள்ளவர்களை மீட்பதற்காக ஆட்டுக்குட்டியார் அடிக்கப்பட்ட போது, இப்பொழுது அவர் தாம் மீட்டவர்களை பெற்றுக் கொள்வதற்காக அவர் முன்வந்து புஸ்தகத்தை எடுக்கிறார். இப்பொழுது நான் இன்னும் தொடர்ந்து போக விரும்பவில்லை. இன்றைக்கு இன்னொரு கேள்விக்கு விடையளிக்க முடியாமல் போய்விடும். சரி, கேள்வி, நரகமும் அக்னியும் கந்தகமும் எரியும் கடலும் ஒன்றா? இல்லை. வேதாகமத்தில் நரகத்திற்கு என்ன மொழிபெயர்த்திருக்கிறார்களோ நான் அதை விசுவாசிக்கிறேன். இப்பொழுது இங்கே பண்டிதர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள், நான் அவர்களை கனப்படுத்த விரும்புகிறேன். சகோதரன் ஐவர்சன் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். சகோதரன் வேயில் மற்றும் உண்மையான வேத பண்டிதர்களாகிய சகோதரர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். நரகம்தான் பாதாளம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. சரியா? இதுதான் பாதாளத்திற்குரிய கிரேக்க பதமாகும். ஆனால் அக்கறி கடல் என்பது வேறொன்றாகும். ஏனென்றால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நரகமும் மற்றெல்லாமும் அக்கறி கடலில் தள்ளப்பட்டன என்று பார்க்கிறோம். புரிகிறதா? சரி, இப்பொழுது நாம் பார்ப்போம். அப்படி இல்லை என்றால் அக்கறி கடலாகிய நரகம் நித்தியமானதா? இல்லையா? கிடையவே கிடையாது. சிருஷ்டிக்கப்பட்டது ஒன்றும் நித்தியமானதல்ல. இல்லை, சிருஷ்டிக்கப்பட்டதெல்லாம். ஆகவேதான் நித்திய நரகம் என்பது ஒன்று இருக்கவே முடியாது. நீங்கள் ஒரு நித்திய நரகத்தில் வேக புகுந்தீர்கள் என்று யாராவது கூறுவார்களேயானால் எனக்கு அதற்கான வேத பகுதியை காட்டுங்கள். பாருங்கள், அவ்விதமான காரியம் ஒன்றுமே இல்லை. நரகமானது பிசாசுக்கும் அவனது தூதர்களுக்கும் அந்திகிறிஸ்துவுக்கும் அவனது ஜனங்களுக்கும் சிருஷ்டிக்கப்பட்டது. அதுதான் மாம்ச சரீரத்தில் தோன்றும் பிசாசு. அழிக்கப்படுவதற்கென்றே அது சிருஷ்டிக்கப்பட்டது. முழு உலகத்திலும் எல்லா இடங்களிலும் ஒன்றே ஒன்றுதான் நித்தியமானதாக இருக்கிறது, அதுதான் தேவன். ஒரு அணுவோ அல்லது மின்னணுக்களோ அல்லது இயலுலக ஒளியோ அல்லது மற்றெதுவோ உண்டாவதற்கு முன்னமே அவர் தேவனாக இருந்தார். அவர் சிருஷ்டிகர்த்தர். நீ நித்தியமாக இருப்பதற்கு ஒரே ஒரு வழி, நீ நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதாகும். அதற்குத்தான் ஜோயி என்னும் கிரேக்க வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது என்று நான் நினைக்கிறேன். சரிதானே? ஜோயி, ஜோயி.
That life God imparts to you as the Father, your Father imparts His life to you.
விவாக வாக்குப்படி உன்னுடைய தகப்பனார் உன்னுடைய தாயின் மூலம் தன்னுடைய ஜீவனை உனக்குள் அளித்திருப்பது போல தேவன் அந்த ஜீவனை உனக்கு அளிக்கிறார். அவர் அவ்விதம் தன் ஜீவனை ஒரு குமாரனுக்காக அளிக்கும் போது மகிழ்ச்சி உறுகிறார். நான் கூறுவதை புரிந்து கொண்டீர்களா? அந்த விதமாகவே தேவன் தம்முடைய ஜீவனை ஒரு குமாரனுக்கு அளிக்கும் போது மகிழ்வுறுகிறார். புரிகிறதா? அப்பொழுது நீ ஜோயி என்னும் தேவனுடைய சொந்த ஜீவனை பெற்று அவருக்குள் ஒரு பாகமாக மாறிவிடுகிறார். நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், கடைசி நாட்களில் அவர்களை எழுப்புவேன். இந்த ஒரே விதமாகத்தான் நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறீர்கள். அந்த நித்திய ஜீவன் வெளிப்படுவதற்கு தான் எந்த சரீரத்துக்குள் வர வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறது. அது வெறுமையாக அங்கு கிடக்க முடியாது. தேவனுடைய ஆவி, கிறிஸ்துவின் ஆவி அந்த மகத்தான நாளிலே அந்த சரீரத்தின் மேல் அசைவாடின போது அது மறுபடியும் எழுந்திருக்கும் என்று அறிந்திருந்ததைப் போல பரிசுத்தவான்களும் தங்கள் சரீரம் மறுபடியும் எழுந்திருக்கும் என்று அறிந்துள்ளார்கள். இயேசு மரித்த போது அவர் நரகத்துக்கு செல்ல வேண்டியதாக இருந்ததால் அவர் அங்கு சென்றார் என்பதை இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள். அவர்தான் பாவத்தின் தடையரன். நோவாவின் காலத்தில் மனந்திரும்பாமல் இருந்த ஆத்துமாக்களுக்கு பிரசங்கிப்பதற்காக அவர் நரகத்துக்கு சென்றார். சரிதானே? அவர் நரகத்திற்கு சென்று தேவனிடத்திலிருந்து தங்களை பிரித்துக் கொண்டிருந்த ஆத்துமாக்களுக்கு பிரசங்கித்தார். மரணம் என்பதோ பிரிவினையாகும். அவர்கள் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டிருந்தார்கள், மீண்டும் திரும்பி போக முடியாது. ஸ்திரீயின் வித்து என்று கூறப்பட்டவர் அவர்தான் என்று சாட்சி பகரவே இயேசு அங்கு சென்றார். சர்பத்தின் வித்து, சர்பத்தின் வித்து என்ன செய்தது என்பதை கவனித்தீர்களா? சிவப்பு குதிரை அந்திகிறிஸ்து பிரிவினையாகி மரணத்தோடு முடிவடைகிறார். ஸ்திரீயின் வித்து ஜீவனானது வெண்மையான குதிரையுடன் முடிவடைகிறது. இயேசு கிறிஸ்து அது என்னவென்பதை புரிந்து கொண்டீர்களா? ஒருவருக்கு விரோதமாக மற்றொருவர், ஸ்திரீயின் வித்துக்கு விரோதமாக சர்பத்தின் வித்து. இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா? ஓ, இதை குறித்து நாம் இன்னும் சற்று சிந்தித்தால் அது நன்றாக இருக்கும் அல்லவா? ஆனால் நாம் இத்துடன் நிறுத்திக் கொள்வோம். சகோதரன் பிரணாம் அவர்களே, முதலாம் உத்திரையில் முதலாம் குதிரையின் மீது ஏறியிருந்தவன் 2 தெசலோனிக்கேயரில் உரைக்கப்பட்டுள்ளபடி பாவ மனுஷரின் வெளிப்பாட்டின் நிறைவேறுதலாம். ஆம், அது உண்மை. அதன் நிறைவேறுதல் தான், அது சுலபமானது, அதுதான் நிறைவேறுகிறது. அது பாவ மனுஷன் தான். இதே மனிதன் தான் மரணம் என்னும் அங்கிர நிறமுடைய குதிரையின் மீது ஏறி வரும் வரைக்கும் பல கட்டங்களில் குதிரையின் மீது ஏறி வருகிறவனாய் காணப்படுகிறார். கிறிஸ்துவோ நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல் என்பதோடு வெள்ளை குதிரைக்கு வருகிறார். அவர்தான் அந்த ஜீவன். நீங்கள் பாருங்கள்,
வாட் ஹேப்பன் டு தி born again believers,
கிறிஸ்துவின் மனவாட்டியில் இல்லாமல் பலவித ஸ்தாபனங்களில் இருக்கும் மறுபடியும் பிறந்த விசுவாசிகளுக்கு என்ன சம்பவிக்கும், அவர்களுக்கு என்ன நேரிடும்? நல்லது, சற்று நேரத்துக்கு முன்பாக அதை விவரித்தோம் என்று நான் நினைக்கிறேன். பாருங்கள், அவர்கள் உபத்திரவத்துக்குள் பிரவேசிக்கிறார்கள், அவர்கள் உபத்திரவ காலத்தில் இரத்த சாட்சிகளாக மறிக்கிறார்கள், அவர்கள் கடைசி 1000 வருட அரசாட்சிக்கு பின் தங்களுடைய நியாயத்திற்புக்காக வருகிறார்கள். பாருங்கள், ஏனெனில் வேதம் அவ்வாறு கூறுகின்றது, உயிருடன் இருப்பவர்கள் நீதியாக இருப்பவர்கள், மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருட முடிவடையும் வரைக்கும் உயிரடையவில்லை. அதற்கு பின்னர் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டாகி நீதிமான்களும் அநீதி உள்ளவர்களும் வந்து கிறிஸ்துவினாலும் மனவாட்டினாலும் நியாயம் விசாரிக்கப்படுவார்கள். அவர் 10,000 மடங்கு 10,000 தமது பரிசுத்தவான்களோடு பூமிக்கு வந்தார். சரிதானே, அவருடைய மனவாட்டி. நியாய சங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, சீவ புஸ்தகமாகிய மற்றொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அவர் அங்கு செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரித்தெடுக்கிறார். சரிதானே, அதற்கும் மனவாட்டிக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. அவள் இங்கு நியாய தீர்ப்பில் நின்று கொண்டிருக்கிறாள். அவளுடைய ராணி, ராணியும் ராஜாவுமாக ஒன்றாக இருக்கிறார்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களோடு வந்தார். 10,000 மடங்கு 10,000 மாணவர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள், அவருடைய மனைவி. பிறகு நியாய சங்கம் உட்கார்ந்தது. அதற்கு பிறகு செம்மறியாடுகள் வெள்ளாடுகளிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டன. அன்றிரவு நான் கொண்டு வந்த அந்த சிறு தியானத்தை நினைவு கூறுங்கள், அப்பொழுது உங்களுக்கு விளங்கும். மாட்டிடையனை பற்றிய தியானம், புரிகிறதா? அங்குதான் காரியமே உள்ளது. இல்லை, அவர்கள் அதாவது சபை ஸ்தாபனத்தில் இருக்கும் ஜனங்கள், சுத்தமான கிறிஸ்தவர்கள், செய்தியை பெற்றுக் கொண்டவர்கள், அதாவது அவர்கள் ஒருபோதும் அதை பார்க்க மாட்டார்கள், அது ஒருபோதும் அவர்களுக்கு போதிக்கப்பட மாட்டாது. பல தினத்தாரும் கலந்திருக்கும் கூட்டத்தில் இருப்பவர்கள், இச்செய்தி பிரசங்கிக்கப்படுபவர்கள், அவர்கள் பெயரானது ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தால் ஒழிய மற்றபடி செய்தியானது அவர்கள் தலையின் மேலாக கடந்து சென்றுவிடும். ஆம், ஆனால் அவர்கள் அருமையான ஜனங்கள். அவர்கள் மறுபடியும் எழுப்பப்பட்டு பரிசோதிக்கப்பட்டு அவர்களுக்கு பிரசங்கித்த அதே கூட்டத்தாரால் அவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். பரிசுத்தவான்கள் பூமியை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியாதிருக்கிறீர்களா? அவர்களுக்கு பிரசங்கிக்கப்படும். பாருங்கள், அதிலிருந்து வெளியே வரும்படியாக செய்தியை குறித்து சாட்சி பகர்ந்த அதே மக்களால் பிரசங்கிக்கப்படுவார்கள். புரிகிறதா? அது விளக்கப்பட்டு விட்டது என்று நான் நினைக்கிறேன். என்னிடம் இங்கே அநேக கேள்விகள்
உள்ளன.
சகோதரன் பிரணாம் அவர்களே, எலியாவின் ஆவியை பெற்ற 7வது தூதனும் எடுத்துக் கொள்ளப்படுதலுக்கு பிறகு உள்ள 3.5 வருடங்களில் 144,000 யூதர்களிடத்திற்கு அனுப்பப்படும் எலியாவும் ஒரே மனிதனா? எங்களில் சிலர் இதை குறித்து குழப்பத்தில் இருக்கிறோம். இல்லை, இவர் அவரல்ல. புரிகிறதா? இருவரும் வெவ்வேறான மனிதர்கள். எலியாவை போன்ற தோற்றத்தில் வரும் எலிசா எலியாவல்ல. யோவான் ஸ்நானகன் என்று அழைக்கப்பட்ட மனிதன் மீது வந்த எலியாவின் ஆவி எலியாவல்ல. லவோதிக்கேயா சபையின் கடைசி காலத்தில் தோன்றும் செய்தியாளனாகிய 7வது தூதனாகிய மனிதன் உண்மையான எலியா அல்ல. அவர் தன்னுடைய ஜனங்களாகிய புறஜாதியாரத்தில் அனுப்பப்படும் ஒரு புறஜாதி மனிதனாயிருப்பார். எலியாவின் ஆவி ஜனங்களுக்கு அங்கு வரும்பொழுது அவன் ஒரு யூதனாயிருப்பான். ஏனெனில் அவர்கள் தங்கள் சொந்த ஜனத்தினிடத்திற்கு அனுப்பப்படுகிறார்கள். அதுதான் எனக்கு கிடைத்த வெளிப்பாடு. ஏனென்றால் நானும் டாமி ஆஸ்மன் அவர்களும் நாங்கள் அதை பற்றி அப்போது பேசிய பொழுது டாமியும் நானும் நான் அதை ஒருபோதும் அறியவில்லை. நான் வியாதிஸ்தருக்காக மட்டுமே ஜெபித்துக் கொண்டிருந்தேன். நான் அங்கு வந்தபொழுது போர்ட்வேயின் சுவிசேஷ கூடாரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, அயல் நாடுகளில் ஊழியம் செய்யும் ஒரு மிஷினரி வந்திருந்தார். அவருடைய மார்பகம் இவ்வளவு பெரிதாக இருந்தது, புற்றுநோயினால் அழிக்கப்பட்டு விட்டிருந்தது. அவர்கள் அந்த தெருவில் உள்ள நாங்கள் வசித்து விட்டு இருந்தார்கள். நான் அந்த அருமையான சகோதரிக்காக ஜெபித்தேன். அவர்கள் சுகமாக்கப்பட்டு ஊழியத்திற்கு திரும்பினார்கள். அவர்கள் ஆப்பிரிக்காவில் இருந்து வந்தபோது அங்கு பணிபுரியும் கிறிஸ்தவ சுவிசேஷ குழுக்களை பற்றி ஒரு புத்தகத்தை விட்டுவிட்டு சென்றிருந்தார்கள். நானும் நல்லது, மிஷனரிமார்கள் அருமையானவர்கள் என்று எண்ணினேன். நான் மிஷனரிமார்களை குறித்து ஒருபோதும் அதிகமாய் சிந்தித்ததில்லை. நல்லது, அந்த வெளியிடங்களிலே அது தேவனுடைய ஒரு அலுவலகமாகும். அதுபோல இங்கு பெண் தெருவில் 8வது எண் கொண்ட இடம் என்னுடைய ஸ்தானமாக இருக்கிறது என்று எண்ணினவனாய் என்னால் முடிந்தவரை சிறப்பாக ஊழியம் செய்து வந்தேன். ஆனால் ஒரு நாள் என்னுடைய படிக்கும் அறையில் நான் உட்கார்ந்து கொண்டு நான் அந்த புத்தகத்தை எடுத்தேன். அதில் கருப்பு நிற வகுப்பினரின் படம் ஒன்று இருந்தது. ஒரு வயது முதிர்ந்த தந்தை வடுக்கை தலையின் ஓரத்தில் நரைத்த முடியுடன் அதில் காட்சியளித்தார். அந்த படத்தின் கீழே இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது: வெள்ளை மனிதனே, வெள்ளை மனிதனே, உன்னுடைய தந்தை எங்கே இருந்தார்? பாருங்கள், நான் இப்போது வயோதிபனும் சிந்தை மழுங்கினவனுமாயிருக்கிறேன். என்னால் இப்போது சரிவர புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் வாலிபனாயிருந்த போது இயேசுவை அறிந்திருப்பேனேயானால் நான் அவரை என் ஜனங்களிடத்திற்கு கொண்டு சென்றிருப்பேன் என்று இருந்தது. நான் அதை படித்தேன், திரும்பவும் அதை படி, திரும்பவும் அதை படி என்று ஏதோ ஒன்று சொல்லிக்கொண்டே இருந்தது. நான் படித்துக் கொண்டே இருந்தேன். ஓ பாருங்கள், உங்களுக்கு அந்த அனுபவம் வந்திருக்கும். படித்ததையே திரும்பவும் திரும்பவும் படிப்பது, அதில் ஏதோ ஒன்று இருக்கிறது. நான் அன்று கிரீன்வீல் என்னும் உயரமான இடத்தில் அந்த குகையை விட்டு வெளியே வந்தபோது ஜனங்கள் எப்படி அந்நிய பாஷை பேசியும் உண்மையான பரிசுத்த ஆவியை பெற்றும் ஆர்ப்பரித்தும் கூட அன்றி கிறிஸ்துவா இருக்க முடியும் என்பதை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. உண்மையான பரிசுத்த ஆவியை கொண்டு அந்நிய பாஷைகள் பேசி பல பாஷைகளை பேசினாலும் கூட இன்னமும் பிசாசா இருக்கிறார்கள். ஆம், சரிதான். நான் அதை உங்களுக்கு நிரூபித்து காட்ட முடியும். ஆம், நிச்சயமாக. அவர்கள் அதை செய்த போது கவனித்து பாருங்கள். ஆகவே அந்நிய பாஷைகள் பேசுவது பரிசுத்தாவியை பெற்றதற்கு அத்தாட்சி அல்ல, அது பரிசுத்தாவியின் வரங்களில் ஒன்றாகும். புரியதா? அவருடைய வரங்களில் ஒவ்வொன்றையும் பிசாசானவன் போரியாக செய்து காண்பிக்கக்கூடும். தெய்வீக சுகமளித்தல் மற்றும் ஒவ்வொரு காரியத்தையும் அவ்வாறு செய்ய முடியும் அவனால். அந்நாளில் அநேகரனை நோக்கி, கர்த்தாவே, பிசாசுகளை துரத்தினேன் அல்லவா, நான் அதை செய்தேன் அல்லவா, அது சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதாகும். உம்முடைய நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா, இந்த எல்லா காரியங்களையும் செய்தோமே என்பார்கள். அவரோ, என்னை விட்டு அகன்று போங்கள், அக்கிரமசைக்காரரே, நான் உங்களை அறியேன் என்று கூறினார். ஒரே மழையே நீதிமான்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் விடுவதாக வேதம் உரைத்துள்ளது. கோதுமை நிலத்தில் வளர்ந்திருக்கும் களையும் அதே மழையை பெறுவதனால் அந்த ஒரே மழையினால் சந்தோஷத்தையும் பெற்று ஊச்சலிடக்கூடும். ஆனால் அவர்களுடைய கனிகளினால் அவர்களை அறிவீர்கள். அச்சிறு களையானது கோதுமை பெறும் அளவிற்கு அதே மழையை பெற்று நின்று குதூகலித்து கூச்சலிடக்கூடும். அங்கேதான் புரிந்து கொள்கிறோம். ஆகவே அவர்கள் கூச்சலிடக்கூடும், அந்நிய பாஷையில் பேசக்கூடும், அவர்கள் விரும்பும் ஒவ்வொன்றையும் போலியாக செய்து காட்டக்கூடும். ஆனால் அந்த நாளிலே அக்கிரமசெய்காரர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். நான் சற்று நேரத்துக்கு முன்பு சொன்னது போல, நான் சொல்வதற்கு செவி கொடுங்கள், கூர்ந்து கவனியுங்கள். உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்த்து வார்த்தையோடு உங்களையே சோதித்து பாருங்கள். நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதை பாருங்கள். குட்டையான முடியுடைய பெண்களே, அதை வளரவிடுங்கள். நீங்கள் அரைக்கால் சட்டை அணிந்திருப்பீர்களேயானால் அவைகளை களைந்து விடுங்கள். ஒரு பெண்மணியை போன்று நடந்து கொள்ளுங்கள். ஆண்களாகிய நீங்களும் இன்னமும் புகைப்பிடித்துக் கொண்டும் கேளிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டும் இருப்பீர்களேயானால் அதை நிறுத்திவிடுங்கள். நீங்கள் அதை குறித்து எவ்வளவு பேசுகின்றீர்கள் என்பதை குறித்து எனக்கு கவலை இல்லை. நீங்களோ இன்னமும் அந்த ஸ்தாபனத்தை பிடித்துக் கொண்டு இதுதான் அது, அதுதான் இது என்று கூறிக்கொண்டிருப்பீர்களேயானால் நீங்கள் நிறுத்திக் கொள்வது மேலானதாகும். திரும்பி பார்த்து வார்த்தையோடு பரிசோதித்து பாருங்கள். நாம் கடந்து போகிறோம், குட்டையான முடி. இந்த காலத்துக்குரிய மற்ற எல்லா காரியங்களும் அப்பாற்பட்டு நாம் ஜீவிக்க வேண்டும். நாம் இப்போது வேறு எதற்குள்ளாக வந்துவிட்டபடியால் தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாக அந்த புத்தகத்தில் மறைத்து வைக்கின்ற ரகசியங்களை எல்லாம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இச்சிறு காரியங்களில் கீழ்படுகின்றவர்களே இந்த மற்ற காரியங்களையும் பிடித்துக் கொள்வார்கள். நீங்கள் அப்படி செய்யவில்லை என்றால் கிழக்கிற்கும் மேற்குக்கும் இருக்கிற தூரமாக அது உங்கள் தலையின் மேலாக கடந்து போய்விடும். கிதியோன் தன் மனிதர்களை பிரித்தது போல ஆயிரம் ஆயிரம் மாணவர் அங்கே இருந்தனர், அது மிகவும் அதிகம். அவர்களை மறுபடியும் பிரித்தடி என்று தேவன் கூறினார். அவர்களுக்கு மற்றொரு சோதனை தந்து அவர்களை மறுபடியும் பிரித்தெடுத்தார். அவர்களை மறுபடியும் பிரித்தெடுத்து கடைசியாக அவனிடம் கையளவே உள்ள ஆட்கள் இருக்கும் வரை பிரித்தெடுத்தார். இந்த வேலையை செய்ய நான் விரும்பும் கூட்டம் அதுதான் என்று கூறினார். உண்மையில் நடந்தது அதுதான். பெந்தேகோஸ்தே ஸ்திரீகள் முன்னும் பின்னுமாக போவது, அங்கே உட்காருவது, கேட்பது வார்த்தையின்படி தவறாகும். அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லையா? ஒவ்வொரு வருடமும் நான் கடந்து செல்லும் போது நான் இதை குறித்து போதிக்க ஆரம்பித்த போது இருந்ததை காட்டிலும் அதிகமான பெண்கள் தங்கள் முடிகளை குட்டையாக வெட்டிக் கொண்டவர்களாகவே காணப்படுகிறார்கள். அதற்கும் இதற்கும் என்ன சம்மந்தம் என்று அவர்கள் கேட்கிறார்கள். யாரோ ஒருவர், நல்லது சகோதரன் பிரணாம், ஜனங்கள் உண்மை ஒரு தீர்க்கதரிசியாக கருதுகிறார்கள் என்று கூறினார். நான் ஒரு தீர்க்கதரிசி என்று நான் கூறினதே இல்லை. நான் அவிதம் கூறுவதை நீங்கள் யாருமே கேட்டிருக்க மாட்டீர்கள். ஆனால் நான் அவிதம் கூறுவதை நீங்கள் கேட்டிருப்பீர்களேயானால், அவிதமாக கருதுவீர்களேயானால், அவர்கள் நீர் ஏன் பரிசுத்தாவியை எவ்விதமாக பெற்றுக் கொள்வது என்று ஜனங்களுக்கு போதிக்க கூடாது, இதை எவ்விதம் பெற்றுக் கொள்வது, பரிசுத்தாவியின் வரங்களை எவ்விதமாக பெறுவது போன்ற காரியங்களை போதித்து சபைக்கு ஏன் உதவி செய்யக்கூடாது என்று கேட்கிறார்கள். அவர்கள் தங்கள் மொழியின் முதல் எழுத்துக்களையே கற்றுக்கொள்ள கூட தங்கள் செவியை சாய்க்காது இருக்கும் போது நான் எவ்விதம் அவர்களுக்கு இயற்கணிதத்தை கற்றுத்தர முடியும்? சரிதான், நீங்கள் இந்த சிறிய காரியங்களை சரி செய்யுங்கள். இங்கே கீழே இறங்கி வந்து சுத்தம் செய்து கொண்டு சரியாக ஆரம்பியுங்கள். ஆமேன். அது சரி, நான் எதை குறித்து பேசிக் கொண்டிருந்தேன் நான் பார்க்கலாம். நான் பேசிக் கொண்டிருந்த பொருளை விட்டு விலகி செல்லவில்லை என்று நினைக்கிறேன். என்னை மன்னியுங்கள். பாருங்கள், சரி, நல்லது. எங்களில் சிலர் குழப்பமடைந்திருக்கிறார்கள், எலியா ஒரே ஆள் தானா என்ற கேள்விதான். ஆமா, அது உண்மை. இல்லை, புறஜாதிகளுக்கு வரும் இந்த எலியா அந்த ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்ட புறஜாதி மனிதனாக இருப்பார். ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் குழப்பத்திலிருந்து தம் பிள்ளைகளை வெளியே கொண்டு வர தேவன் அதே ஆவியை உபயோகிக்கிறார். அது அவருடைய நோக்கத்தை நன்றாக நிறைவேற்றுகிறது. ஆகவே அந்த ஆவி மறுபடியும் கீழே இறங்கி வந்திருக்கிறது. ஏனென்றால் பாருங்கள், அதிக மெருகேற்றப்பட்ட கல்வியறிவு பெற்றவர்களை அவர் உபயோகிக்க கூடுமானால் அத்தகைய இடத்தை சேர்ந்தவர் தான் அதை பிடித்துக் கொள்வார். தன்னுடைய மொழியின் முதலெடுத்துக்களை கூட சரியாக அறிந்திராத, தன்னுடைய வார்த்தைகளை சரியாக உச்சரிக்க தெரியாத அப்படிப்பட்ட ஒரு மனிதனையே அவர் கொண்டு வருகிறார். வனாந்திரங்களில் இருந்து யாராவது ஒருவரை எங்காவது கொண்டு வந்து எளிய சிந்தை உள்ள மக்களிடம் அனுப்பி அவர்களுக்கு புரிய வைத்து அவர்களை எடுத்துக் கொள்கிறார். அவ்விதமாக அவர்கள் அதை பெற்றுக் கொள்கிறார்கள். அவர்கள் அதை பெற்றுக் கொள்கிறார்கள். பாருங்கள், அது மெருகேற்றப்பட்டதாக வருமானால் பவுல் கூறியது போன்று நான் கல்வியின் மெருகோடு உங்களிடத்தில் வரவில்லை, நான் உயிர்த்தெழுதலின் வல்லமையும் உங்களிடம் வருகிறேன் என்றான். அவருடைய கல்வியை அவரிடமிருந்து எடுத்து போட அரேபியாவில் தேவன் 3.5 வருடம் எடுத்துக்கொண்டார். மோசையினிடத்திலிருந்து அதை எடுத்து போட 40 வருடங்கள் எடுத்துக்கொண்டார். புரிகிறதா? ஆகவே அதுதான் காரியம். கல்வி அறிவு இல்லாமையை நான் ஆதரிக்கவில்லை. கல்வி அறிவு தேவையில்லை என்பதையும் உங்களுக்கு எடுத்துக் கூற முயற்சிக்கிறேன். இந்த உலகத்தின் ஞானமோ மாறுபட்டதாயிருக்கிறது. சுவிசேஷம் பரவுவதற்கு கல்வியானது மிகப்பெரிய தடையாக இருந்திருக்கிறது. நாம் கல்வியறிவு இல்லாமல் இருந்திருந்தால் நாம் இந்த பெரிய வேதப்பாட சாலைகள் முதலியவைகளை இல்லாமல் இருந்திருப்போம். மக்கள் எளிய மனதுள்ளவர்களாக தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பார்கள். ஆனால் அவர்களோ அவலமாக மெருகேற்றப்பட்டவர்களாக குழப்பப்பட்டு அங்குள்ள எல்லா விதமான ஸ்தாபனங்களோடும் இறுக இணைக்கப்பட்டவர்களாய் அங்கேயே தங்கிவிடப் போகிறார்கள். அவ்வளவுதான், அவர்கள் அந்த ஆவியை பெற்றுக் கொள்கிறார்கள். நீங்கள் எப்போதாவது ஒரு நல்ல ஸ்திரியை மிகவும் கீழ்த்தரமான மனிதனுக்கு மனம் முடித்திருக்கிறீர்களா? ஒன்று, அந்த கீழ்த்தரமான மனிதன் அந்த ஸ்திரியை போல நல்லவனாவான், அல்லது அந்த ஸ்திரீ அவனை போல கீழ்த்தரமானவளாவான். புரிகிறதா? அதுதான் உண்மை. அவர்களை விட்டு வெளியே பாருங்கள், நான் எடுத்துக்கொள்ளப்படுதலை நிகழ்த்த ஆயத்தமாயிருக்கிறேன் என்று அவர் சொன்னதற்கு அதுதான் காரணம். உங்களை இங்கிருந்து கொண்டு போய்விடத்தக்கதான ஒரு வகையான விசுவாசம் உங்களுக்கு வேண்டும். தானியேல் 9:27 உள்ள உடன்படிக்கை எப்போது ஒரு வாரத்திற்கு உறுதிப்படுத்தப்பட்டது? இயேசு கிறிஸ்து பூமியின் மீது யூதர்களுக்கு பிரசங்கம் செய்து கொண்டிருந்த போது உடன்படிக்கையில் பாதி வாரம் உறுதிப்படுத்தப்பட்டது. அவர் புறஜாதி மக்களிடம் செல்லவே இல்லை. அவர் தம்முடைய சீஷர்களுக்கோ புறஜாதியாரிடத்திற்கு செல்ல வேண்டாம் என்று கூறினார். அது யூதர்களுக்கு மாத்திரமே. பாருங்கள், அவர் 3.5 ஆண்டுகள் பிரசங்கித்தார், அதாவது 70வது வாரத்தில் பாதி. அவர் செய்வார் என்று தானியேல் கூறினது போலவே அவர் யூதர்களுக்கோ உறுதியாக உறுதிப்படுத்தப்பட்டார் என்பதை இப்பொழுது நினைவு கூறுங்கள். ஆனால் இந்த புறஜாதியாரின் காலத்தை இங்கு நுழைக்க அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தன. அந்த முழு திட்டத்தையும் உங்களால் காண முடியவில்லையா? பார்த்தீர்களா? அவர் தம்மை ஒரு தீர்க்கதரிசியாக நிரூபித்தார். தீர்க்கதரிசி என்ன செய்வாரோ அதையே அவர் செய்தார். ஒரு தீர்க்கதரிசியின் அடையாளத்தை காண்பித்தார். ஒருவன் தன்னை ஆவியை பெற்றவன் என்றாவது அல்லது ஒரு தீர்க்கதரிசி என்றாவது சொல்லிக் கொள்வான் என்றால் அவன் சொல்வதை கவனித்து பாருங்கள். அவன் கூறியவைகளோ நிறைவேறும் போது அவன் கூறியது தொடர்ந்து நடந்து கொண்டே வரும் என்றால் என்று உங்கள் சொந்த வேத வாக்கியமே கூறுகின்றதே. தட்டுங்கள், அப்பொழுது திறக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். கேளுங்கள், கொடுக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளதை நீங்கள் வேதத்தில் காண்பது போல இப்பொழுது நீங்கள் தட்டுங்கள் என்பதை நீங்கள் கவனிப்பீர்களேயானால் அது தொடர்ச்சியாக தட்டுங்கள் என்பதாகும். அங்கே உறுதியாயிருங்கள். அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி அந்த ஸ்திரீக்கு பதிலளிக்காமல் இருந்தது போல அவள் தொடர்ந்து தட்டிக்கொண்டே இருந்தாள். நானும் பக்கமாக இருக்கிறேன் என்று கூறி கதவை தட்டிக்கொண்டே இருப்பதாகும். கர்த்தாவே, நான் அதை பெற விரும்புகிறேன், ஆமே என்று அவரை தேடி கூறுவீர்களேயானால் அது மாத்திரம் போதாது. நீங்கள் அதை பெரும்பாலைக்கும் அங்கேயே உறுதியாய் தரித்திருங்கள். அது வரும் என்று நீங்கள் அறிவீர்கள். அவர் அதை வாக்குத்தம் செய்திருக்கிறார். அதை பற்றிக் கொண்டு அங்கேயே உறுதியாக நில்லுங்கள். புரிகிறதா? இப்பொழுது சபையானது எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுள்ள உபத்திரவ காலம்தான் 70வது வாரத்தின் கடைசி பாகமாகும். இங்கே 3.5 ஆண்டுகள் மறுபடியும் தீர்க்கதரிசிகளால் உறுதிப்படுத்தப்பட கொடுக்கப்படும். பாருங்கள், மோசேயும் எலியாவும். வெளிப்படுத்தல் 11வது அதிகாரம். இப்பொழுது இது என்ன என்பதை நாம் பார்க்கட்டும். நீங்கள் அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் ஒருவராய் இருப்பீர்களேயானால் மனவாட்டி எடுத்துக் கொள்ளப்படும் போது அதில் செல்வீர்களா? ஆம், ஆமையா, அது சுலபமானதாயிருக்கிறது. சகோதரன் பிரணாம் அவர்களே, பாகாலுக்கு தங்கள் முழங்கால்களை முடக்காதவர்கள் 7000 என்று சொல்ல எண்ணினீர்களா அல்லது 700? 7000 என்று சொல்ல நினைத்தேன், அதற்காக என்னை மன்னியுங்கள். பாருங்கள், அது ஒரு பேச்சு தோரணையாயிருந்தது. நான் சற்று நேரத்துக்கு முன்பு சொன்னது போல நான் இங்கு நின்றதை கவனித்தீர்களா? ஆட்டுக்குட்டியானவரை கண்டதற்கு அவர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள் என்று கூறினேன். பார்த்தீர்களா? பாருங்கள், ஆட்டுக்குட்டியானவர் பூமியில் இருந்தார். பாருங்கள், தேவ ஆவியானவர் ஆட்டுக்குட்டியானவர் மீது வந்ததை கண்டதற்கு சாட்சி பகிருதல். இப்பொழுது இவர் என்னுடைய இயேசுகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று கூறப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்த்தீர்களா? அது சரியான கிரேக்க பாஷையின் முறைப்படி வினை உரிச்சொல்லுக்கு முன்னால் வினைச்சொல் போடப்பட்டு எழுதப்பட்டுள்ளது. ஆனால் நீங்கள் கவனிப்பீர்களேயானால் அது உண்மையில் இவ்விதமாக இருக்கும். இப்போது வார்த்தையை எடுத்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த யாக்கோப்பின் மொழிபெயர்ப்பில் நான் வாசமண்ண பிரியமாயிருக்கும் என்னுடைய இயேசுகுமாரன் இவர் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையில் நாம் என்று சொல்வது போல சொல்வோம் என்றால் நான் உள்ளே வாசமண்ண பிரியமாயிருக்கும் என்னுடைய இயேசுகுமாரன் இவர் என்று கூறுவோம். அதை திருப்பி விடுவோம். பாருங்கள், நான் வாசம் பண்ண பிரியமாயிருக்கும் என்னுடைய இயேசுகுமாரன் இவர். பாருங்கள், இப்போது இன்றைக்கு நான் உள்ளே வாசம் பண்ண பிரியமாயிருக்கும் என்னுடைய இயேசுகுமாரன் இவர் என்று கூறுவோம். அதே வார்த்தை வித்தியாசமாய் பொருத்தப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இப்போது ஆம், நான் கருதியதோ தயவு கூர்ந்து மன்னியுங்கள். சகோதரர்களே, தூர இடங்களில் இந்த உள்நடாவை கேட்கிறவர்களே, நண்பர்களே, கேளுங்கள். நான் அதை அவிதம் சொல்ல வேண்டும் என்று எண்ணவில்லை. நான் சுவிசேஷத்தின் ஒரு ஊழியக்காரன். அதை எத்தனை முறை பிரசங்கித்திருக்கிறேனோ அத்தனை முறையும் அது 7000 என்பதை அறிந்திருந்தேன். நான் 700 என்று சொல்ல நேர்ந்தது. 700 என்று நான் நினைக்கவில்லை. நான் பேசிக் கொண்டிருக்கும் போது என் மனதில் அவண்டம் வந்தது. 7000 என்பதற்கு பதிலாக 700 என்று கூறிவிட்டேன். அத்தகைய தவறுகளை நான் எப்போதும் செய்கிறேன். நான் நிச்சயமாக எதுவும் அறியாதவன். ஆகையால் நீங்கள் இதை மன்னித்து விடுங்கள். புரிகிறதா? நான் அப்படி செய்யும்படி நினைக்கவில்லை. கிறிஸ்துவின் வனவாட்டியும் கிறிஸ்துவின் சரீரமும் ஒன்றுதானா? ஆமையா, பாருங்கள், இப்பொழுது இங்கே கவனியுங்கள். நான் இதை ஆரம்பிக்க விரும்பவில்லை, ஏனென்றால் அதன் மீது நான் ஒரு பிரசங்கமே செய்யக்கூடும், ஆனால் அதை செய்ய மாட்டேன். ஆனால் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன், தேவன் ஆதாமுக்கு அவனுடைய மனவாட்டியை அவனுடைய விழாவில் இருந்து கொடுத்த போது அவன், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள் என்றான். சரிதானே? தேவன் கிறிஸ்துவுக்கு அவருடைய மனவாட்டியை கொடுத்த போது ஆவியானவர் மனவாட்டியாகிய மாம்சத்தை தந்தார். அவருடைய இருதயத்திற்கு கீழாக அவர் குத்தப்பட்டார். தண்ணீரும் ரத்தமும் ஆவியும் புறப்பட்டு வந்தன. அதுதான் அவருடைய மாம்சத்தில் மாம்சமும் அவருடைய எலும்பில் எலும்புமாக உருவாக்கப்பட்டது. மனவாட்டி தாமே கிறிஸ்துவின் எலும்பும் மாம்சமுமாக இருக்கிறோம். நிச்சயமாக அவர்கள் அந்த விதமாகத்தான் இருக்கிறார்கள். அதுதான் அவரது மனவாட்டி. எடுத்துக் கொள்ளப்படுதலுக்கு முன்பு கிறிஸ்துவின் மனவாட்டிக்கு ஊழியம் இருக்குமா? நிச்சயமாக. இப்பொழுது நேரடியாக அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், கிறிஸ்துவின் மனவாட்டி, நிச்சயமாக அதுதான் ஏற்ற வேளையின் செய்தி. பாருங்கள், கிறிஸ்துவின் மனவாட்டி, நிச்சயமாக அவள் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், சுவிசேஷகர்கள் மற்றும் மேய்ப்பர்களை உடையவளாயிருக்கிறாள். சரியா? அதுதான் கிறிஸ்துவின் மனவாட்டி. நிச்சயமாக அவளுக்கு ஒரு ஊழியம் உண்டு, ஒரு மகத்தான ஊழியம், இந்த காலத்துக்குரிய ஊழியம். அது மிகவும் எளிமையானதாக இருக்கும். இப்பொழுது நினைவு கூறுங்கள், கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்று முதல் கூட்டத்தில் எத்தனை பேர் இருந்தீர்கள்? நான் எதை குறித்து பிரசங்கித்தேன் என்று நினைவிருக்கிறதா? எளிமை. ஓ, அதை மறந்து போக வேண்டாம். அதை குறித்து மறுபடியும் எச்சரிக்க ஒரு நிமிடம் நிறுத்தப் போகிறேன். ஏதாகிலும் ஒரு மகத்தான காரியம் நடக்கப் போவதாக தேவன் முன்னுரைக்கும் போது மக்கள் தங்கள் ஞானத்தினால் என்ன நடக்கிறதோ அதை இழந்து போகும் வரை வெகு தூரத்தை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவன் ஒரு காரியத்தை மகத்தானது என்று கூறும்போது உலகம் அதை குறித்து நகைத்து ஒரு கூட்டம் அறிவில்லாதவர்கள் என்று உரைக்கிறது. அது உண்மை. மகத்தான உலகமும் மிக மகத்தான சபையும் பையனே, அது மகிமையானது என்று சொல்லும் போது தேவன் அவர்களை பார்த்து ஒரு கூட்டம் அறிவில்லாதவர்கள் என்று கூறுகிறார். ஆகவே பாருங்கள், நீங்கள் விழிப்பாயிருக்க வேண்டும். அது ஒருவேளை அந்த விதமாகத்தான் இருக்கலாம் என்று நான் நினைக்கவில்லை. சரியாக அதேதான் வழி. ஆனால் அந்த வழியில் தான் அது அமைந்திருக்கிறது. கவனியுங்கள், இங்கே மகத்தான பரிசுத்த வைதிக சபை ஒன்று இருந்தது. நமக்கு வார்த்தை தெரியும், நமக்கு பள்ளிகள் உண்டு, நமக்கு வேத பள்ளிகள் உண்டு, நம்மிடம் மெருகேற்றப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள். ஏன்? நூற்றுக்கணக்கான வருடங்களாக யெகோவாவுக்கு உத்தமமாக இருந்து வந்திருக்கிறோம். நாம் தான் சபை, நாம் தான் ஆலோசனை சங்கம். பரிசேயர்களும் சதுசேயர்களும் மற்றும் எல்லா ஸ்தாபனங்களும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கும் சபைகளின் ஐக்கியம் நமக்கு உண்டு. நாம் பெற்றுக் கொண்டிருப்பது போல சபையின் ஆலோசனை சங்கமாக நாம் எல்லோருமே ஒன்றாக இருக்கிறோம். இங்கே நாம் தான் பெரிய மனிதர்கள். நாம் அந்த வேத வாக்கியங்களை அறிந்திருக்கிறோம். நதிக்கரையிலே ஆட்டுத்தோலை உடுத்திக் கொண்டு தாடியுடன் நின்று கொண்டிருக்கும் அந்த அற்பமான அறிவில்லாதவன் நமக்கு கூற அவன் யார் என்று கூறினதை கவனியுங்கள். நிச்சயமாக அவர்கள் அதற்கு செவிசாய்க்க மாட்டார்கள். ஆனால் வேதமோ மல்கியா 4 இல்லை 3 அதிகாரத்தில், இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று கூறுகிறது. இதற்கு 712 ஆண்டுகளுக்கு முன்பு யோவான், ஓ, அந்த மகத்தான தீர்க்கதரிசியாகிய ஏசாயா அங்கு நின்று கொண்டு, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவி பண்ணுங்கள் என்றும், வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று என்றும் கூறினார். சரி, ஓ, எல்லா உயர்ந்த இடங்கள் எல்லாம் தாழ்த்தப்படும். இதை குறித்து அநேக ஜனங்கள் பேசினார்கள். ஓ, இந்த மனிதன் வரும்போது தன்னுடைய விரலை சுட்டிக்காட்டி கட்டளையிடும் போது மலைகள் அகன்று போய்விடும். ஓ, பள்ளமான இடங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டுவிடும். கரடு முரடான இடங்கள் எல்லாம் சமமாக்கப்படும். சகோதரனே, இங்கிருக்கும் வயல்வெளிகள் எங்கும் தானியத்தை பயிர் செய்யலாம். ஓ, இந்த மனிதன் வரும்போது நாம் மகத்தான காரியங்களை செய்யப் போகிறோம் என்று அநேகர் கூறினார்கள். புரிகிறதா? தேவன் ஒரு எந்திர கைப்பிடியை கழற்றி ஒரு தாழ்வாரத்து கீழே இறக்கி அதிலிருந்து மனிதனை பார்த்து, என்னுடைய மேசியாவின் மகத்தான முன்னோடி தூதனை வெளியே வாரும் என்று கூப்பிடுவார் என்றும், அதற்கு பிறகு அவன் போன பிறகு அவர்கள் அதை மறுபடியும் இழுத்து அவனுடைய ஊழியம் முடிந்த பிறகு மறுபடியும் எந்திர கைப்பிடியை கழற்றி அதை கீழே இறக்கி வேத பள்ளியின் பக்கத்தில் வைத்துவிட்டு, நல்லது, என்னுடைய நேசகுமாரனே வெளியே வந்து அவர்களுக்கு அறிவியும் என்று கூறுவார் என்றும் அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். பாருங்கள், ஓ, என்ன பாருங்கள், அவன் வந்தபோது என்னென்ன நடந்தது என்பதை கவனித்தீர்களா? அவர்களோ, பள்ளிக்கூடங்களில் படிக்காத ஒருவன் இங்கிருக்கிறான். அவரிடத்தில் ஐக்கியத்தின் அட்டை கூட இல்லை. ஓ, அவரிடத்தில் எந்த விதமான அத்தாட்சி கடிதமும் இல்லை. இல்லை, அவனுடைய வாழ்க்கையிலேயே ஒரு நாளாகிலும் பள்ளிக்கூடத்திற்கு சென்றதாக கூறுவதற்கும் ஒருவரும் இல்லை. அவனுடைய பேச்சை பார்த்தால் கூட அவன் பள்ளிக்கூடத்திற்கு போகாது போலவே தோன்றுகிறது. மத சம்பந்தமான வார்த்தைகளை கூட அவன் பேசவில்லை. அவன் விரியன், பாம்பு, கோடாரி, வனாந்திரம், மரம் போன்ற வார்த்தைகளை தான் பேசினான். அந்த நாளிலோ அல்லது இந்த நாளிலோ அல்லது எந்த நாளிலோ இருந்த மத சங்கத்தின் அமைப்புகளுக்குரிய வார்த்தைகளையே அவன் பேசவில்லை. நாம் இங்கே இந்தியானாவில் அழைக்கும் ஒரு காட்டுத்தனமான மருந்துப்பட்டை மரத்தை போன்று அவன் ஒரு அநாகரிகமாக வந்தவனாயிருந்தான். எங்கோ இருந்த ஒரு புதரிலிருந்து வெளியே வந்தான். அவன் சவரம் செய்து கொள்ளாதவனும் தன் தலையின் மீது படியாமல் நின்று கொண்டிருக்கும் தலைமுடி உடையவனாகவும் வந்தான். 2 மாதத்துக்கு ஒருமுறையோ அல்லது 3 மாதத்துக்கு ஒருமுறையோ மாத்திரம் குளித்தவனாக இருந்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். சரி, இரவிலே அவன் படுத்துறங்க போட்டுக் கொள்ளும் ஆடையை போடாதவனாக இருந்தான். அவன் எந்த விதமான மோட்டார் வாகனத்திலும் செல்லாதவனாகவும் இருந்தான். அவன் தன் பற்களை தூரிகையினால் சுத்தம் செய்யாதவனுமாய் இருந்தான். ஓஹோ, என்ன எப்படிப்பட்ட ஒரு நபராய் அவன் இருந்தான்! நிச்சயமாக நாகரிகம் இல்லாதவனாய் இருந்தான். இதோ அவன் வராந்திரத்தில் தடியை ஊன் நடந்து வந்து கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்றும் அவருக்கு பாதையை செவிப்படுத்துங்கள் என்றும் வராந்திரத்தில் கூப்பிடுகிறவனின் சத்தமாக இருக்கிறேன் என்று கூறினான். போதகர்களில் சிலரோ அங்கு நின்று கொண்டு, உன்னிடத்தில் இருக்கிறதா? இந்த பெருங்கூட்டத்துக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம், நாங்கள் அதை செய்ய முடியாது. நல்லது, உன்னுடைய அடையாள சீட்டு எங்கே என்று கேட்டார்கள். அவர்கள் கேட்டதை அவன் பொருட்படுத்தவே இல்லை. அவன் ஒரு செய்தியை கொண்டு வந்திருந்தான், அதையே அவன் பிரசங்கித்தான். நீங்கள் பாருங்கள். அவர்கள், ஏன் சற்று பொறுங்கள், நாங்கள் பேராயரை கொண்டு வருகிறோம், அவர் அதை குறித்து என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். நாங்கள் அங்கே செல்கிறோம். அதுதான் சபையின் தலைமை ஸ்தலம். இந்த சபையின் தலைவர் தான் அங்கீகரிக்க வேண்டும். இவன் தேவனிடத்திலிருந்து வந்திருப்பானே, ஆனால் இவன் நம்முடைய பேராயரை அங்கீகரிப்பான் என்று கூறினார்கள். அங்கு ஆசனங்களை போட்டு மரியாதைக்குரிய பெரியோர்களை உட்கார வைத்திருப்பார்கள். அவனோ, விரியன் பாம்பு குட்டிகளே, புல்லின் கீழ் இருக்கும் சர்பங்களே என்று கூறினான். தங்களுடைய கழுத்துப்பட்டை உயர்த்தி போட்டுக் கொண்டிருக்கும் பரிசுத்த பிதாக்களையும் மற்றவர்களையும் வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? உங்களுடைய நேரம் சமீபமாயிருக்கிறது. நீங்கள் அதை சிந்திக்கவில்லையா? நீங்களோ, நாங்கள் இதை சேர்ந்தவர்கள் அல்லது அதை சேர்ந்தவர்கள் என்று கூறலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் ஆராதிக்கும் தேவன் இந்த கல்களினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்றான். ஓ, என்ன இப்பொழுது மத தலைவர்களைப் போல அவன் பேசாமல் அதற்கு விரோதமாக பேசினான். கோடாரியானது மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நல்ல கனிகுறாத மரம் எதுவோ அது வெட்டப்பட்ட அக்கினியிலே போடப்படும். நான் உங்களுக்கு தண்ணீரினால் மனம் திரும்புவதற்கு ஞானஸ்தானத்தை கொடுக்கிறேன், ஆனால் எனக்கு பின்னால் அவர் வருகிறார். சந்திரன் ரத்தம் போலாகும், மற்றும் ஓ, அவர் தம்முடைய களத்தை நன்றாய் விளக்கி பதரை அவியாத அக்கினியில் சுத்தரிப்பார். கோதுமையோ களஞ்சியத்தில் சேர்ப்பார். அவர் களையையும் கோதுமையும் தனியே பிரிப்பார். ஓ, என்ன ஒரு செய்தி! அவர்கள், இந்த நபரா, இவர் என்ன சொல்லுகிறான், இது என்ன சமயம்! ஓ, படிப்பறியாதவன். நமக்கு அங்கு ஒரு மனிதன் இருக்கிறார், சகோதரர் ஜோன்ஸ் இருக்கிறார். இந்த நாட்களில் யாராயிலும் எழுப்பப்பட வேண்டுமானால் அது இவராகத்தான் இருக்க முடியும். பேராயர் இன்னார் இன்னார் இதை செய்ய முடியும். பரிசுத்த பிதாவாகி இன்னார் இன்னார் தான் இதை செய்ய முடியும் என்று கூறினார்கள். ஓ, என்ன பாருங்கள், தேவன் எளிமையில் மறைந்திருந்து எளிமையில் கிரியை செய்கிறார், புரிகிறதா? அப்பொழுது முதல் காரியம் உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாள் அவர் நின்று கொண்டிருந்தார். அவன், ஆமாம், அவர் உங்கள் மத்தியிலே நின்று கொண்டிருக்கிறார் என்றான். அவன் தான் அந்த முன்னோடி என்பதை அவன் நிச்சயமாக அறிந்திருந்தான். அவன் தான் யார் என்பதை அறிந்திருந்தான். ஆகவேதான் அவர்களை அவன் அபிதம் அசைத்தான். பயப்படாதிருங்கள், தொடர்ந்து நன்மையான காரியங்களை செய்து முன்னேறுங்கள். ராணுவ வீரர்களாகிய நீங்கள் உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படியுங்கள். தீமை ஏதாகிலும் செய்திருந்தால் நற்சீர் பொருந்துங்கள் என்றான். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் இந்த விதமான காரியங்களை செய்வதை விட்டுவிட வேண்டுமா? நாங்கள் இதை நிறுத்திவிடட்டுமா? அவனோ, நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே செல்லுங்கள், முன்னேறி செல்லுங்கள், முன்னேறுங்கள், அப்படியே செல்லுங்கள். நீங்கள் உருளைக்கிழங்கை பயிர் செய்தால் தொடர்ந்து பயிர் செய்யுங்கள். ராணுவ வீரர்களே, கொடுமை செய்யாதீர்கள். நீங்கள் எதிலும் இருக்கிறீர்களோ அதிகமாகவே தொடர்ந்து செல்லுங்கள். உங்களுடைய எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். ரவி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு அவரோ, நீங்கள் இருக்கிற வண்ணமாக முன்னேறி செல்லுங்கள், பாருங்கள். ஆனால் நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் மத்தியில் இருக்கிறார். அவன் தன்னுடைய செய்தியின் நேரத்தை அறிந்திருந்தான். அவர் அந்த நபரை அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதை அறிந்திருந்தான். அவர் அங்கிருக்கிறார் என்பதை அவன் அறிந்திருந்தான். ஒருவர் உங்கள் மத்தியில் இருக்கிறார், நீங்கள் அவரை அறியவில்லை. நடந்து கொண்டிருக்கும் காரியங்களை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்றான். ஆகையால் அப்பொழுது ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்றான். பாருங்கள், அவர் இங்கிருப்பார், நான் அவரை அறிந்து கொள்வேன் என்றான். கடைசியாக ஒரு நாள் அவன், இதோ அவர் இங்கிருக்கிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கும் தேவ ஆட்டுக்குட்டி என்றான். என்னுடைய நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது, நான் அவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். நான் இப்பொழுது சிறுக வேண்டும், நான் இந்த காட்சியை விட்டு செல்ல வேண்டும். அவர் இப்பொழுது பொறுப்படுத்திக் கொள்வார். இப்பொழுது 1000 வருட அரசாட்சி தொடங்க வேண்டியதாயிருக்கிறது, காலமோ சமீபமாயிருக்கிறது என்றான். அவர் வரும்போது அவர் எல்லாரையும் அசைத்து கோதுமையை பதரிலிருந்து பிரித்தெடுப்பார். அவர் பதரையோ அக்னியில் சுட்டரிப்பார். அவர் தம்முடைய களத்தை நன்றாக விளக்குவார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது என்று யோவான் கூறினான். ஆனால் அவர் யார்? அந்த சிறிய இப்பொழுது அவர்கள் இவ்விதமாக திட்டம் திட்டி வைத்திருந்தனர். ஓ மனிதனே, அவர் வரும்போது ஒரு மைல் இடத்துக்கு மேலான ஈட்டி அவர் பெற்றிருப்பார். அவர் பாலஸ்தீனாவில் நின்று கொண்டு நம்முடைய வெண்மையான மேகங்களை ஒன்றின் மீது நின்று கொண்டு இந்த எல்லா ரோமர்களையும் பொறுக்கி எடுத்து அவர்களை நரகத்திலே போட்டு விடுவார். எல்லோரையும் அழிக்கும் வரை இந்த விதமாக செய்வார். இந்த விதமாகத்தான் அவர்கள் எல்லோரும் மேசியாவின் வருகை எதிர்நோக்கி கொண்டிருந்தார்கள். அவ்விதமான வேளையில் தான் ஒரு சிறு ஆட்டுக்குட்டி சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் அந்த பக்கமும் இந்த பக்கமும் தள்ளிக்கொண்டே மெதுவாக நகர்ந்து வந்தது. யோவானும் கூட கூறினார். இப்பொழுது தீர்க்கதரிசி யோவானை பாருங்கள். அவர் அவ்வளவு எளிமையாக வந்திருந்ததால் யோவானுக்கும் சந்தேகம் உண்டாகி, நீங்கள் அவரிடத்தில் போய் வருகிறவர் நீர்தானா என்று கேட்கும்படி அனுப்பினார். அந்த தீர்க்கதரிசியும் வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர வேண்டுமா என்று கேட்கும்படி ஆட்களை அனுப்பியிருந்தான். இப்பொழுது அவர் மத்தேயு 11 அதிகாரத்தில் இருந்த சீஷர்களுக்கு படிக்க ஒரு புத்தகத்தையும் அளிக்கவில்லை. யோவானின் சீஷர்கள் அவரிடத்தில் வந்து கேட்டபொழுது யோவான் சிறையில் இருந்தான், அவனுடைய கழுகின் கண்கள் திரையிடப்பட்டிருந்தன என்று பெம்பர் அவர்கள் கூறியிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள், அவன் பூமிக்கு வந்தான், அவன் ஆகாயத்தில் இருந்தான், ஆனால் அவனுடைய தீர்க்கதரிசனம் முடிந்தவுடன் அவன் மறுபடியும் பூமியில் விழுந்து கிடந்தான். ஏனென்றால் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தான். நீங்கள் பாருங்கள், இப்பொழுதோ அவனுடைய பெரிய சட்டைகள் அவனுக்கு அவசியப்படவில்லை, ஆகவே அவைகளை அங்கே மடக்கி வைத்திருந்தான். ஆனாலும் மற்றவர்களை காட்டிலும் அவன் உயர பறந்திருந்தான். நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லட்டும், தேவன் அவனை உபயோகப்படுத்தினார். இயேசு அதை அறிந்திருந்தார். நீங்கள் பாருங்கள், ஏனென்றால் அவர் மாம்சத்தில் வந்த தேவனாயிருந்தார். பாருங்கள், ஆகவே அவர் அங்கே கூறினார், அவரே கூறினார், அவன் சிறையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிந்து கொள்ள அவனுக்கு ஒரு புத்தகம் கொடுக்கப்படவில்லை. இப்பொழுது ஒரு நிமிடம் பொறுத்திருங்கள், நான் ஒரு கட்டுரை எழுதப் போகிறேன். நீங்கள் அதை கொண்டு போய் அவன் சிறையில் இருக்கும் போது என் நிமித்தமாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள யோவானிடம் கூறி இதை அவனிடத்திலே கொடுங்கள் என்று அவர் கூறினாரா? பாருங்கள், இல்லை. அவர் ஒருபோதும் அவ்விதமாக கூறவே இல்லை. அவன் வெளியே வருவதற்கு முன்பு வேத பாண்டித்யத்தில் தன்னுடைய வேத பாண்டித்ய பட்டத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று யோவானிடம் போய் சொல்லுங்கள் என்று இவ்விதமாக அவர் கூறவில்லை. பாருங்கள், வேண்டுமானால் அவனும் மற்றவர்களுடன் சேர்ந்து கொண்டு ஒரு புறக்கணிக்கிறவனாக இருந்திருக்க கூடும். யோவான் ஒரு உத்தமனாக இருந்து ஒரு கேள்வியை கேட்டான். கூட்டம் முடியும் வரை காத்திருந்து என்ன நடந்ததோ அதை யோவானுக்கு காண்பியுங்கள், அப்பொழுது அவன் அறிந்து கொள்வான். என்ன நடக்கின்றது என்று நீங்கள் அவனுக்கு கூறினால் அப்பொழுது அவன் அறிந்து கொள்வான் என்று அவர் கூறினார். பாருங்கள், புரிகிறதா? அவனிடம் போய் அவனிடம் கூறுங்கள், அவனிடம் இது, அவன் சிறையில் இருக்கிறான், அவனுக்கு இருக்க முடியவில்லை, நீங்கள் கூட்டத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள், என்ன நடந்ததோ அதை கண்டிருக்கிறீர்கள், நீங்கள் போய் சொல்லுங்கள் என்று கூறினார். அப்பொழுது அந்த சீஷர்கள் நல்லது ஆண்டவரே என்று கூறினார்கள். அவர்கள் மலையை கடந்து சென்றார்கள். பாறையின் மீதோ இயேசு உட்கார்ந்து கொண்டு அவர்கள் கடந்து செல்லும் வரைக்கும் அவர்களையே பார்த்துக் கொண்டிருந்தார். அவர்கள் மலை மீது ஏறி செல்லும் வரைக்கும் அவர் திரும்பி சபையோரை பார்த்து, யோவான் காலத்தில் யாரை பார்க்க போனீர்கள் என்று கேட்டார். பாருங்கள், எதை பார்க்க போனீர்கள்? தன்னுடைய சட்டை கழுத்துப்பட்டை அணிந்து மெல்லிய வஸ்திரத்தை அணிந்திருக்கும் நன்றாக படித்த மெருகேற்றப்பட்ட மனிதனையா பார்க்க சென்றீர்கள்? அதிகமான மனிதனையா நீங்கள் காண சென்றீர்கள்? இல்லை. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்களா? அவர்கள் குழந்தையை முத்தமிட்டு ராஜ அரண்மனையில் வாழ்கிறார்கள். யோவான் அவ்வண்ணமாக இருக்கவில்லை. அப்படியானால் நீங்கள் ஏன் சென்றீர்கள்? தன்னுடைய ஊழியத்தை ஒரு ஸ்தாபனத்தோடு இணைத்துக் கொண்டு எல்லோரோடும் கரங்களை குலுக்கிக் கொண்டிருக்கும் மனிதனையா பார்க்க சென்றீர்கள்? ஒருத்துவக்காரர் வேண்டாம் என்று சொல்லும் போது திருத்துவக்காரரிடம் ஐக்கியம் கொள்வதற்காக அவர்களிடம் செல்வதும், திருத்துவக்காரர்கள் வேண்டாம் என்று சொல்லும் போது தேவனுடைய சபை என்று அழைக்கப்படும் ஸ்தாபனத்திற்கோ அல்லது வேறெங்கோ செல்கிறார்கள். காற்றினால் அசையும் நாணலை போல இருக்கும் மனிதனையா பார்க்க சென்றீர்கள் என்று கேட்டார். ஓ இல்லை, யோவான் அபிதமாக இருக்கவில்லை. அப்படி என்றால் எதை பார்க்க சென்றீர்கள்? ஒரு தீர்க்கதரிசி என்று அவர் கூறினார். அதுதான் சரி என்று கூறுகிறேன். ஆனாலும் நீங்கள் அறிந்திராத ஒன்றை சொல்ல போகிறேன். அவன் ஒரு தீர்க்கதரிசியிலும் மேலானவனாக இருந்தான். அவன் மேலானவன் என்றே அவர் கூறினார். நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் வேதாகமத்தில் மல்கியா 3, இதோ எனக்கு முன்பாக நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று சொல்லப்பட்டிருப்பவன் இவனே என்று கூறினார். பாருங்கள், அவர்கள் அதை புரிந்து கொள்ளவே இல்லை, சீஷர்களும் அதை புரிந்து கொள்ளவில்லை. பாருங்கள், அது சரி. ஓ என்ன எளிமை, தாழ்மையுடன் இருங்கள். பாருங்கள், தேவன் மகத்துவமானது ஒன்றை வாக்குரைக்கும் போது அது அவருடைய பார்வையில் மகத்துவமானதாகவே காணப்படுகிறது. பாருங்கள், இப்பொழுது நீங்கள் எப்பொழுதும் இதை மனதில் வைத்திருக்க விரும்பினால் நலமாக இருக்கும். நான் அதை வைத்துக் கொள்ள விரும்புகிறேன். இதை மனதில் வையுங்கள். இது நிகழும் பொழுது அப்பொழுது நீங்கள் இதை மாற்ற முடியும். வசந்த காலத்தில் பூக்கும் சிறிய மலர்களில் ஒன்றை எடுத்துக் கொள்ளுங்கள், அல்லது ஒரு சிறிய புல்லை எடுத்து கையில் வைத்துக் கொண்டு இப்பொழுது இதை பிடித்துக் கொண்டு, ஏதோ எளிமையானதொன்று இதை செய்திருக்கிறது. சந்திரனுக்கு ராக்கெட்டையே அனுப்பியிருக்கும் அந்த மூளை இந்த சிறிய புல்லை செய்ய முடியுமா என்பதை காண விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள். அதை நீங்கள் எப்பொழுதும் பெற்றிருப்பீர்கள். நீங்கள் அதன் மீது உறுதியாய் சார்ந்திருக்கலாம். நீங்கள் அதை எப்பொழுதும் பெற்றிருக்கலாம். புரிகிறதா? புல்லின் இலை தண்ணீர் ஜீவனுள்ளதாக இருக்கிறது. அது மிகவும் எளிமையானதாகவும் தாழ்மையானதாகவும் இருக்கிறது. ஒரு மனிதன் பெரிய மனிதனாக இருப்பது சரிதான், ஆனால் அவன் தன்னை எளிமை உள்ளவனாக்கிக் கொள்வதற்கு அவ்வளவு பெரியவனாக இருப்பான் என்றால் அவன் தேவனை காண்பான். ஆனால் அவன் எளியவனாகவில்லை என்றால் அவன் அவரை காணவே முடியாது. நீங்கள் எளிமை உள்ளவர்களாக வேண்டும்.
வெளிப்படுத்தல் 5:9
வசனங்களில் ஆட்டுக்குட்டியானவர் கையிலிருந்து புஸ்தகத்தை வாங்கும் போது பாடிக்கொண்டிருப்பவர்களாக காணப்படுபவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களா? இல்லை. வெளிப்படுத்தல் 6 சரியா கூறினால் 5:9 இல்லை. நீங்கள் கவனிப்பீர்களேயானால் இவர்கள் பரிசுத்தவான்கள் அல்ல. அவர் இன்னமும் தமது உரிமையை சொந்தமாக்கிக் கொள்ளவில்லை. பாருங்கள், இவர்கள் பரிசுத்தவான்கள் அல்ல. கவனித்தீர்களா? அவர்கள் மூப்பர்களும் ஜீவன்களும், அவர்களே பாடுகின்றார்கள். அதை நாம் படிப்போம். அப்பொழுது அந்த நபர், அதன் பின்பு நான் கூற முயற்சி செய்வேன். இன்னுமாக அரை டஜன் கேள்விகள் உள்ளன, அதை சில நிமிடங்களில் முடித்து விடுவேன் என்று நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 5:9 அதை சற்று படிக்கலாம். இந்த நபர் உத்தமமாக இதை கேட்டிருக்கிறார். அதை அவர் அறிய ஆவலாகவும் இருக்கிறார். கவனியுங்கள், அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது, எடுத்த பொழுது, அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூபவர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும், பாருங்கள், பாத்திரராயிருக்கிறீர் என்று புதிய பாட்டை பாடினார்கள். பாருங்கள் பாருங்கள், தேவரீர் எங்களை மீட்டுக் கொண்டு எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். அது பரலோகத்தில் உள்ள குழு மீட்கப்பட்டவர்கள் அல்ல. சரி, இப்பொழுது சகோதரன் பிரணாம் அவர்களே, சற்று பொறுங்கள், நான் நினைக்கிறேன், என்னை
மன்னியுங்கள்.
சகோதரன் பிரணாம் அவர்களே, தேவ பக்தி உள்ள அனைவரும், ஆம், தேவ பக்தி உள்ள அனைவரும் எடுத்துக்கொள்ளப்படுதலில் சென்று விட்டால் எலியாவும் மோசேயும் எங்கிருந்து வருவார்கள்? ஏதோ தவறு உள்ளது, ஏதோ தவறு உள்ளது, அவ்வளவுதான். அதற்குள்ளது ஏதோ ஒன்று நேர்ந்து விட்டது. புரிகிறதா? எங்கேயோ தவறு நேர்ந்திருக்கிறது. எல்லோரும் நல் உணர்வுடன் இருக்கின்றீர்களா? வியாதி வரும் இல்லையே? வெளிப்படுத்தல் எந்த பாகம் சகோதரனே? ஓ, அந்த கேள்வி, ஓ, விடையளிக்கப்பட்ட அந்த கேள்வி. இப்பொழுது அதை பார்க்கலாம். நீர் அந்த சரியான இடம். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூபவர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு இங்குள்ளது, இங்கே இருக்கிறது. நான் தவறாக குறிப்பிட்டேன். பாருங்கள், சகல கோத்திரங்களிலும் எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு என்ற புதிய பாட்டை பாடினார்கள். சரி, அதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஓ, பரிசுத்த ஆவியின் பிரசன்னம் மாத்திரம் இல்லாதிருந்தால் என்ன நேர்ந்திருக்கும்? அவர் அனுமதிக்கவில்லை. பாருங்கள், அந்த வாக்கியத்தின் முதல் பாகத்தை மாத்திரமே நான் படித்தேன். பாருங்கள், இங்கு ஒன்று எழுதப்பட்டிருந்தது. கடிகாரத்தை பார்த்துவிட்டு அதை துரிதமாக முடிக்க எண்ணினேன். பரிசுத்த ஆவியானவர் என்னை அங்கு நிறுத்துவதை கண்டீர்களா? மகிமை. பாருங்கள், அதன் மற்ற பாகத்தை நான் ஒருபோதும் படிக்கவே இல்லை. பாருங்கள், நான் இங்கு வைத்திருக்கிறேன். பாருங்கள், அவர்கள் புதிய பாட்டை பாடினார்கள் என்று படித்துவிட்டு நிறுத்திவிட்டேன். பாருங்கள், ஆனால் இங்கு பாருங்கள், ஏனெனில் சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை மீட்டுக் கொண்டு, நிச்சயமாக அது அவர்கள் தான். என்ன? ஓ, என்ன? ஓ, என்ன? ஓ, என்ன? பாருங்கள், வேறொரு கேள்வியும் கூட இங்கு உள்ளது. வெளிப்படுத்தல் 6:11 வெள்ளை அங்கி கொடுக்கப்பட்டவர்களுடன் ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தில் தங்கள் அங்கிகளை தோய்த்து வெளுத்தவர்களை ஒப்பிட முடியுமா? இப்பொழுது நாம் இதை பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 6. ஜனங்களே, நான் துரிதமாய் செல்ல முடியாது, அவ்வளவுதான். பாருங்கள், ஏனெனில் நான் தவறாக பதில் கூற நேரிடும். இப்பொழுது அப்படி நான் செய்ய அவர் விரும்பவில்லை, அது உண்மை. எனவே எனக்கு உதவி செய்யும். அது உண்மை என்று தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் அறிவார். பாருங்கள், நான் கடிகாரத்தை பார்த்தேன். 11:30 ஆகிறது. நான் துரிதமாக செல்லாவிட்டால் வியாதிஸ்தர்களுக்காக ஜெபம் செய்ய முடியாது என்று எண்ணிக்கொண்டேன். அதை நான் பெற்றுக்கொள்ள முயல்கிறேன். ஏனென்றால் நான் என்னுடைய சிந்தை என்னால் முடியவில்லை. நீங்கள் யோசித்து பாருங்கள், இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நானோ ஒரு மனிதன். பாருங்கள், அங்கு நான் 7 நாட்களாக இருந்திருக்கிறேன். இன்று மதியமும் எனக்கு வேறு ஒன்று உண்டு. நான் தேவனிடத்தில் அறிந்து கொள்ள வேண்டும். நான் அந்த தவறை செய்யக்கூடாது என்று அவர் தீர்மானம் செய்திருந்தபடியால் அந்த வாக்கியத்தில் எஞ்சியுள்ள பாகத்தை நான் மறுபடியும் படிக்க கட்டளையிட்டார். என் மீது ஏதோ ஒன்று உருண்டு திரும்பிச் செல் என்று கூறிட்டு நான் எதற்கு திரும்பிச் செல்ல வேண்டும்? இப்பொழுது நிறுத்திவிட்டு வியாதிஸ்தனுக்காக ஜபிக்க வேண்டாமா? இது என்ன? நான் என்ன செய்து விட்டேன் என்று நினைத்துக் கொண்டேன். நான் அந்த வசனத்தை எடுக்க வேண்டும் என்று நினைத்த அதே சமயத்தில் யாரோ ஒருவர் அந்த வசனத்தை மறுபடியும் படியுங்கள் என்றார். அதை நான் படித்த போது அந்த கேள்வியின் கடைசி பாகத்தின் விடை காணப்பட்டது. பாருங்கள், வெளிப்படுத்தல் 6 அதிகாரம் பாருங்கள். அதை நான் முதலில் படித்த போது அது அவ்விதம் தோன்றவில்லை. அவர்கள் புதிய பாட்டை பாடினார்கள், ஆனால் அதற்கு கீழே இருக்கிறது என்ன? அதற்கு அடுத்து வருவதோ, எங்களை மீட்டுக் கொண்டீர், நிச்சயமாக அது மனவாட்டி, எடுத்துக் கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள். நிச்சயமாக ஆட்டுக்குட்டியாக அவர் புஸ்தகத்தை கையில் வைத்திருந்தார். அவர் அப்பொழுது மத்தியஸ்த கிருபையின் சிங்காசனத்தை விட்டு வந்துவிட்டார். பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் எவ்வாறு கவனித்து வருகிறார் என்பதை பார்த்துவிடலாம். ஏனென்றால் சரியாக அதையேதான் நான் அஞ்சிரவும் கூறினேன். அவர் என்னுடன் அறையில் பேசி முடிந்தவுடன், நான் இங்கு வந்து உங்களிடத்தில் ஆட்டுக்குட்டியானவர் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு வந்தபோது, ஓ என்ன என்று எல்லாவற்றையுமே பிரசங்கித்தேன். அதையே ஒரு பொருளாக கொண்டு பேசலாம் என்று நம்புகிறேன். பாருங்கள், ஆட்டுக்குட்டியானவர் தமது சிங்காசனத்தை விட்டு புறப்பட்டு வந்துவிட்டார். அந்த ஒளி கிறிஸ்து. அவர் அங்கு பிரசன்னமான போது நான் எழுந்து நின்றேன். அவர் பிரசன்னமான போது என்னிடம் அதை கூறினார். மத்தியஸ்தராய் இருந்த ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்தை விட்டு புறப்பட்டவுடன் இங்கு கீழே வருகிறார். சபைக்கு மீட்பின் நாள் முடிவடைகின்றது. திறக்கப்படும் அடுத்த மீட்பு யூதர்களுக்கு, 144,000 பேர்களுக்கு. சரியா? ஏனெனில் அவர் மரத்தை வெட்டப்போவதாக வாக்களித்துள்ளார். உங்களுக்கு தெரியும். இப்பொழுதோ இங்கு அவர் ஆட்டுக்குட்டியானவர் புறப்பட்டு வருகிறார். பின்பு மீட்பின் நாள் முடிவடைகின்றது. மீட்கப்பட வேண்டியவர்கள் ஏற்கனவே மீட்கப்பட்ட புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டுள்ளனர். அவர் இங்கு புஸ்தகத்தை திறக்கிறார். சரி, ஓ நன்றி கத்தாவே. பாருங்கள், ஒன்றை துரிதமாக முடிக்க முயன்ற உன் நடுக்கமுள்ள ஊழியக்காரனை மன்னிப்பீராக. இப்பொழுது வெளிப்படுத்தல் 6:11 அங்கிகள் கொடுக்கப்பட்டவர்களுடன் ஒப்பிட முடியுமா? இப்பொழுது அதை பார்க்கலாம். 6:11 சரி. இப்பொழுது இதன் பேரில் நாம் எங்கே இருக்கிறோம்? அவர் வெள்ளை அங்கிகள், ஆம், பீடத்தின் கீழுள்ள உயிர் தியாகம் செய்தவர்கள், காலத்திற்கு இடையே உள்ள யூதர்கள், அவர்களுக்கு வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டன. வெளிப்படுத்தல் 7:14 கூறப்பட்டுள்ள தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்களுடன் இல்லை. இப்பொழுது அவர்கள் வித்தியாசமானவர்கள் நிச்சயமாக. ஏனென்றால் அவர்களுக்கு வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டதாக அங்கு பார்த்தோம். அவர்களுக்கு கிருபையாக வெள்ளை அங்கிகள் அளிக்கப்படுகின்றன. இவர்களோ தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தில் தோய்த்து வெளுத்தனர். இவர்கள் தான் சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களும் ஜாதியிலும் இருந்து வந்து தேவனுக்கு முன்பாக உள்ள திரளான கூட்டம். சரி, ஆனால் இவர்களோ ரத்த சாட்சிகளாக மறித்த யூதர்கள். நீங்கள் பாருங்கள், இப்பொழுது இது சரியாக உள்ளது. இப்பொழுது சகோதரன் பிரணாம் அவர்களே, தேவ பக்தி உள்ள அனைவரும் எடுத்துக் கொள்ளப்படுதலில் சென்று விட்டால் எலியாவும் மோசேயும் எங்கிருந்து வருவார்கள்? அவர்கள் யூதர்களாயிருப்பார்களா அல்லது எங்களுக்கு அளிக்கப்பட்ட எலியா அவர்களோடு கூட இருப்பாரா? இல்லை, புறஜாதிகளை அழைப்பதற்கென இந்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட புறஜாதி மனிதன் எடுக்கப்படுவார். ஏனெனில் நீங்கள் பாருங்கள், முழு சபையும் எல்லோருமே எடுத்துக் கொள்ளப்படுகின்றனர். 11:11 சொல்லப்பட்டுள்ள இவ்விரண்டு தீர்க்க தரிசிகளும் அப்பொழுது கீழே கொண்டு வரப்படுகிறார்கள். புறஜாதியாருக்கோ கிருபையின் காலம் முடிவடைந்து அது யூதர்களுக்கு அனுப்பப்படுகின்றது. இல்லை, இவ்விருவரும் ஒரே மனிதன் அல்ல என்று நிச்சயமாக அறிந்திருக்கிறேன். இது என்னுடைய அறிவு கட்டினவரை கூறப்பட்ட பதில் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இது இங்கே என்ன கூறுகிறது என்று நாம் பார்ப்போம். கேள்வி: கோதுமையும் திராட்சரசம், ஓ அதுவா? கோதுமை இல்லை, அது என்ன என்று நான் யூகிக்கிறேன். என்ன அது? அங்கே இல்லை, அது இதைத்தான் கூறுகின்றது. வெளிப்படுத்தல் 6:6 உள்ள கோதுமையும் திராட்சரசமும் எதை குறிக்கின்றன? நாம் அது என்னவென்றதை பார்ப்போம். அதை இப்பொழுது இங்கே கீழே எழுதி வைத்துள்ளேன். இதோ அது உள்ளது. அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும், ஒரு பணத்துக்கு 3 படி வாற்கோதுமை என்றும், எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாது என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். அவர்கள் கோதுமையையும் திராட்சரசத்தையும் குறிப்பிடுகிறார்கள் போலும். அது ஒன்றோடு ஒன்று தொடர்புள்ளது. 1 கொரிந்தியர் 11:24 கூறப்பட்டுள்ள ராபோஜன மேஜையில் நாம் அருந்தும் திராட்சரசத்துக்கு அடையாளமாய் உள்ளதா? இல்லை, ஒன்று ஆவிக்குறி அடையாளம், மற்றொன்று தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாட்டை குறிக்கிறது. நாம் கர்த்தருடைய சரீரத்தை நிதானித்து அறியாததே அநேகர் வியாதியுள்ளவர்களாக இருப்பதற்கு காரணமாயிருக்கலாம் அல்லவா? உண்மை. 6 முத்திரை திறக்கப்பட்டதால் அது இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுள்ளதே. இப்பொழுது நாம் இதை பார்க்கலாம். இதை புரிந்து கொள்ள முடியுமா என்று நான் பார்க்கட்டும். நீங்கள் அல்ல, நான் தான். நீங்கள் சரியாகத்தான் அதை எழுதியிருக்கிறீர்கள், நான் தான். நாம் இதுவரை கர்த்தருடைய சரீரத்தை சரிவர நிதானித்து அறியாததே அநேகர் வியாதியுள்ளவர்களாக இருப்பதற்கு காரணமாக இருக்கலாம் அல்லவா? அதன் முடிவிலே ஒரு கேள்விக்குறி உள்ளது. சரி, கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் அநேகர் வியாதி உள்ளவர்களும் பலவீனருமாயிருக்கிறார்கள் என்று வேதவாக்கியம் கூறுகின்றது. அது முற்றிலும் சரி. ஏனெனில் கர்த்தருடைய சரீரம் என்பது மனவாட்டியாகும். பாருங்கள், அநேகர் வழித்தவறி சென்று விடுகிறார்கள், அதனுடன் அவர்கள் செல்வதில்லை. அது உண்மை. பாருங்கள், எவ்விதம் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையும் வாழ்ந்துவிட்டு ராபோஜனத்தில் பங்கு கொள்கிறார்கள். அது சரியல்ல. பாருங்கள், பொய் சொல்பவரும் களவு செய்பவரும் மது அருந்துபவரும் ராபோஜனத்தில் பங்கு கொள்ளும் போது அது மிகவும் பயங்கரம். நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. புரிகிறதா? ஆறாம் முத்திரை திறக்கப்பட்டதால் அது இப்பொழுது வெளிப்பட்டுள்ளது. ஆறாம் முத்திரை திறக்கப்படுதல் இதை நாம் பார்க்கலாம். இல்லை, இப்பொழுது ஆறாம் முத்திரை திறக்கப்பட்ட போது அது யூதர்களுக்கு என்று நாம் பார்த்தோம். பாருங்கள், சபை ஏற்கனவே சென்று விட்டது. அது உபத்திரவ காலம். எனவே அது ஒன்றாயிருக்காது. இல்லை இல்லை, இவை இரண்டும் ஒன்றில்லை. அவைகளில் ஒன்று ஆவிக்குரிய திராட்சரசம். அதுதான் தேவனுடைய வார்த்தையின் வெளிப்படுதல். தேவனுடைய வார்த்தை வெளிப்படுவதனால் விசுவாசி ஊக்கமடைகிறார். மற்றொன்றோ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் அடையாளமாய் உள்ளது. அது கர்த்தருடைய ராபோஜன மேஜையில் அருந்தப்படுகிறது. எனது புரிந்து கொள்ளுதல்படி இதுவே சரியான விடையாகும். முன்குறிக்கப்படாத எவராவது கர்த்தரை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அப்படி செய்தால் அவர்கள் விழுந்து போவார்களா? அவர்கள் முன்குறிக்கப்படாதிருந்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்லை, பாருங்கள், அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. கத்தோலிக்க மார்க்கம் யூதர்களை ஏமாற்றி அவர்களுடைய செல்வத்தை எடுத்துக்கொள்ளும் என்று காண்பிக்கும் வேதவாக்கியம் எங்குள்ளது? இப்பொழுது மிருகம் செல்வத்திற்காக ஏமாற்றும் என்று எங்கு கூறப்பட்டுள்ளது? அது அவிதமாக உரைக்கவில்லை. ஆனால் நாங்கள் அவ்வாறு யூகிக்கின்றோம். அந்திரவு உங்களுக்கு நினைவிருக்கிறதா? நீங்கள் ஒளிநாடாவை கூர்ந்து கவனியுங்கள். அவர்கள் அதைத்தான் செய்வார்கள் என்று நான் ஒருபோதும் கூறவே இல்லை. நான் கூறினதோ, பாருங்கள், கத்தோலிக்கர்கள் உலகத்திலேயே அதிக செல்வம் படைத்த குழு. அவர்களைப் போல யாரும் இல்லை. அவர்களிடம் இல்லாதவை யூதர்களிடத்தில் இருக்கின்றன. இன்று நாட்டின் பொருளாதாரமே அங்குதான் இருக்கிறது. லைஃப் லைன் என்னும் செய்தித்தாளின் படி நாம் இப்பொழுது வரிப்பணத்தை கொண்டே ஜீவனம் செய்து கொண்டு வருகிறோம். வாஷிங்டன் டிசியிலிருந்து வரும் வரிப்பணத்தை கொண்டு அது இன்னும் 40 வருடங்களில் திரும்ப செலுத்தப்பட வேண்டும். அதைத்தான் இப்பொழுது நாம் செலவு செய்து கொண்டு வருகிறோம். அவ்வளவு பின்னால் நாம் இருக்கிறோம். இன்னும் 40 வருடங்களில் செலுத்தப்பட வேண்டியவைகள். தேசமோ திவாலாகிவிட்டது. நாடு பணமற்று போய்விட்டது. இப்பொழுது காஸ்ட்ரோ செய்த புத்திசாலித்தனம் என்னவெனில், அவன் பண நோட்டுகளை அச்சடித்து அதை கொடுத்து பாண்டு பத்திரங்களை திரும்ப வாங்கிக் கொண்டு அதை எரித்து போட்டு இவ்விதம் நோட்டுகளை மாற்றிக்கொண்டான். அது ஒன்றே அவனால் செய்ய முடிந்தது. அமெரிக்க ஐக்கிய நாடுகள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். இப்பொழுது இது வில்லியம் பிரனாம் பேசுவது என்று நினைவில் கொள்ளுங்கள். இது என்னுடைய கருத்து. இயற்கையாக ஆலோசித்து பார்ப்போமேயானால் அது ஒருகால் லட்சக்கணக்கான மைல்கள் விலகி இருக்கலாம். அந்த பணத்தில் நான் நினைக்கிறேன், பண ஆசை எல்லாத்தையும் வேறாயிருக்கிறது. அதுதான் காரியங்களை தொடங்கிவிடும் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது கத்தோலிக்க சபையோ ஆராதனை போன்றவர்களுக்காக பணம் வசூலிக்கின்றது. உலகத்தின் செல்வத்தை அதனிடம் வைத்துள்ளது. அவள் ஐஸ்வர்யம் உள்ளவள் என்றும் அவள் எப்படி இருக்கிறாள் என்றும் வேதம் கூறுவது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? ஒரு தேசத்தில் மாத்திரமல்ல, வானத்தின் கீழ் உள்ள எல்லா தேசங்களிலும் அவள் ஐஸ்வர்யம் உள்ளவளாயிருக்கிறாள். அவள் பரவி இருக்கிறாள். அவளிடம் செல்வம் உள்ளது. அவளிடம் இல்லாதது யூதர்களின் ஆதிக்கம் கொண்ட வால் தெருவில் உள்ளது. இப்பொழுது யாக்கோபு திரும்பி வந்தபோது அவனிடம் பணம் இருந்தது என்று சென்ற இரவு நாம் பார்த்தோம். அவன் இஸ்ரவேலானான். அவனிடம் உண்மையாகவே பணம் இருந்தது. ஆனால் அவன் ஏசாவிடம் அதன் மூலம் எதையும் பெற முடியவில்லை. ஏசாவிடமும் பணம் இருந்தது. பாருங்கள், முன்னடையாளமும் அதன் நிறைவேறுதலும் பிழையின்றி பரிபூர்ணமாக பொருந்துகிறது. இப்பொழுது இங்கே கவனியுங்கள். அவர்கள் பணத்தை எல்லாம் ஒன்றாக சேர்க்க விரும்புவார்கள் என்றும் ரோம ஆதிக்கம் உடன்படிக்கையை முறித்து போட்டு யூதர்களின் பணத்தை அபகரிக்கும் என்றும் நான் கூறினேன். ஒருகால் அப்படி நிகழாமல் இருக்கலாம். ஆனால் அவர்கள் உடன்படிக்கையை முறித்து போடுவார்கள் என்று மாத்திரம் எனக்கு தெரியும். என்ன காரணத்தினால் எனக்கு தெரியாது. ஏனெனில் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று எனக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. ஆனால் கவனியுங்கள், நாம் இன்றைக்கு செய்ய வேண்டிய ஒரே காரியம், நாம் வரிப்பணத்தை எடுத்துக்கொண்டோம். அது 40 வருடங்களில் திரும்பவும் செலுத்தப்பட வேண்டும் என்பதையும் பார்த்தோம். பாருங்கள், நம்முடைய தங்கம், நாம் அதை செலவழித்து விட்டோம். நாம் திவாலாகிவிட்டோம். நம்மிடம் பணமே இல்லை. நம்முடைய முன்காலத்து நன்மதிப்பை கொண்டே நாம் வாழ்ந்து வருகிறோம். சபையும் அதையே என்று செய்து வருகிறது. சபை மனவாட்டியல்ல. சபையும் சிங்கத்தின் காலத்தின் ஊழியத்தின் நன்மதிப்பை கொண்டே வாழ தலைப்படுகின்றது. நாங்கள் சபை, நாங்கள் தாய் சபை, நாங்கள் தொடங்கினோம். அது உண்மை. பாருங்கள், அது முன்காலத்து நன்மதிப்பை கொண்டே வாழ தலைப்படுகின்றது. மெத்தோடிஸ்டுகளும் அவ்வாறே தங்களுடைய முன்காலத்து நன்மதிப்பை கொண்டே வாழ்ந்து வருகிறார்கள். பாப்டிஸ்டுகளும் தங்களுடைய முன்கால நன்மதிப்பை கொண்டே வாழ்ந்து வருகிறார்கள். பெந்தேகோஸ்தையினர் தங்களுடைய நன்மதிப்பைக் கொண்டே வாழ்ந்து வருகின்றனர். தேவனுக்கு மகிமை. அநேக ஆண்டுகளுக்கு முன்பு பரிசுத்தவான்கள் ஆவியில் நடனமாடுவார்கள். கர்த்தர் இதை செய்தார், அதை செய்தார் என்றெல்லாம் சாட்சியாக கூறுவார்கள். அவை முன்காலத்தில் நிகழ்ந்தவை. இப்பொழுது நாம் பெரியவர்களாகிவிட்டோம் சகோதரனே. ஓ என்ன பாருங்கள், எல்லாமே முன்காலத்தில் பெற்றிருந்த நன்மதிப்பு. இந்த தேசமும் அதன் உற்பத்தாக்கள் என்னவா இருந்தனர் என்றும் முன்காலத்து நன்மதிப்பை கொண்டே வாழ்ந்து வருகிறது. அதன் காரணமாகவே அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். இஸ்ரவேலர் முன்காலத்தில் என்னவா இருந்தனர் என்பதற்கு, அப்பொழுது அவர்கள் என்னவா இருந்தார்கள் என்பதற்கு தேவன் மதிப்பு கொடுக்கவே இல்லை. கவனியுங்கள், ஆனால் இதுதான் நடக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு கால் அது அப்படி இல்லாமல் இருக்கலாம். அந்த நேரம் வரும்போது நாம் இந்த பிரச்சனையில் பலவந்தம் பண்ணப்படுவோம் என்று நான் நினைக்கிறேன். நாம் பண நோட்டுகளை மாற்றுவதற்கு பதிலாக அது பிலிப் மாரிஸுக்கு என்ன செய்யும்? விஸ்கி மதுபான நிறுவனங்களுக்கு அது என்ன செய்யும்? எஃகு தொழிலுக்கு அது என்ன செய்யும்? வணிகத்துறை அனைத்திற்குமே அது என்னதான் செய்யும்? அது என்ன செய்யும்? அது அவைகளை உடைத்து போட்டுவிடும். அவர்கள் பணமற்றவர்களாகி விடுவார்கள். அப்பொழுது நாம் அந்த பணத்தை கடன் வாங்கினால் அவன் எவ்வளவு சாமர்த்தியம் உள்ளவன் பாருங்கள். அப்பொழுது தேசமானது சபைக்கு விற்கப்படும். சபையும் தேசமும் மறுபடியுமாக இணைக்கப்படுகிறது. அங்கேதான் அவள் வருகிறாள் பாருங்கள். அதுவேதான்
and can speak the dictates.
கவனியுங்கள், சரி, இப்பொழுது இதில் ஒருவன் நமது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஸ்தாபனத்தில் இருந்து கொண்டே அவனுடைய சொந்த இருதயத்தில் இருந்து அல்லது இக்கடைசி கால சத்தியத்தை எடுத்துரைத்தால் அவன் வேசியாக கருதப்படுவானா? நாம் பார்ப்போம். ஒருவன் ஸ்தாபனத்தில் இருந்து கொண்டே பாருங்கள், ஸ்தாபன அமைப்பு ஸ்தாபனங்களுக்கு பேச்சுரிமை அரசாங்கத்தால் அளிக்கப்பட்டுள்ளது பாருங்கள். அதற்கும் ஒருவனுடைய இருதயத்திற்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை. புரிகிறதா? இப்பொழுது ஒருவன் உண்மையான விசுவாசியாக தேவனுடைய ஆவியினால் மறுபடியும் பிறந்தவனாக இருந்தால் என்றாவது ஒரு நாள் அவன் பேசக்கூடாதபடி தடை பண்ணப்படுவான். புரிகிறதா? அது அவ்வளவு வெளிப்படையாக இருப்பதால் அவனால் அதை கண்டுகொள்ளாமல் இருக்க முடியாது. இப்பொழுது நண்பர்களே, நீங்கள் இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எனக்கு தெரிந்த வரைக்கும் தேவன் எக்காலத்திலும் அப்படிப்பட்ட ஒன்றை செய்ததே இல்லை. பாருங்கள், கவனியுங்கள், இயேசுவே அதற்கெல்லாம் பிரதானமாக இருந்து வந்துள்ளார். ஏனெனில் அவர் தேவன், இம்மானுவேல் மாம்சமானார். இப்பொழுது இந்த நபர் இயேசுவை பாருங்கள். அவர் இவ்வுலகிற்கு வந்தபோது நான் நினைக்கிறேன் இவ்வுலகத்தில் இருந்த பத்தில் ஒரு பாகம் பேர் கூட அவர் இவ்வுலகத்தில் இருந்ததை அறிந்து கொள்ளவில்லை என்பது உங்களுக்கு தெரியுமா? மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், மற்றவையெல்லாம் சம்பவிக்கும் என்று தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்ட முன்னோடி உலகில் தோன்றின போது இஸ்ரவேல் ஜனத்தொகையில் நான் நினைக்கிறேன் நூறில் ஒரு பாகம் கூட அதை அறிந்து கொள்ளவில்லை என்பது உங்களுக்கு தெரியுமா? அது விசித்திரமா இல்லையா? ஏன் யூதர்களும் மற்ற ஜனங்களும் உலகம் முழுவதும் அப்பொழுது இருந்தனர். இவ்வுலகத்தின் இரட்சகர் அவர் என்று சாட்சி கொடுக்க இயேசு தோன்றினார் என்பது நினைவிருக்கட்டும். சரியா? ஏன் ஜனங்களுக்கு பின் ஜனங்கள், ஜாதிகளுக்கு பின் ஜாதிகள், அநேகர் அதை குறித்து ஒன்றுமே அறிந்திருக்கவில்லை. ஆயினும் இவ்வுலகில் அது நடந்து கொண்டே இருந்தது. புரிகிறதா? அவர் ஏன் மற்றவர்கள் அதை அறிந்து கொள்ள செய்யவில்லை? அவர் வந்தார் நித்திய ஜீவனுக்கு என்று முன்குறிக்கப்பட்டவர் மாத்திரமே அவரை ஏற்றுக்கொண்டனர். மற்றவர்களுக்கு இதை குறித்து அறிவிப்பதால் எவ்வித பிரயோஜனமும் இல்லை. ஏனெனில் அவர்களை அவர் மீட்டிருக்க முடியாது. அவர்கள் மீட்கப்படத்தக்கவர்கள் அல்ல. ஏன் அந்த ஆசாரியர்கள் அங்கு நின்று கொண்டிருந்த போது அவர் ஏன் அந்த இடத்திற்கு வர வேண்டும்? ஏனெனில் முன்குறிக்கப்பட்டவர்கள் அங்கு சுற்றிலும் இருந்தனர். எனவே ஒரு குழுவுக்கு அவர் பிரசங்கம் செய்ய நேர்ந்தது. அவர் யார் என்பதை அறிந்திருக்க வேண்டிய மகத்தான பண்டிதர்கள் இந்த மனிதன் பெயல் சபுல், இந்த மனிதன் எங்கள் மேல் ஆளுகை செய்வதையும் மற்றவைகளையும் விடமாட்டோம் என்றெல்லாம் கூறினார்கள் பாருங்கள். ஆனால் ஒரு சிறிய வேசி, அவளுக்குள் ஜீவன் இருந்தது. அவள் நித்திய ஜீவனுக்கு என்று முன்குறிக்கப்பட்டவளாய் இருந்தாள். அவளுடைய பெயர் அழிய முடியாததால் இங்கே தேவனுடைய வார்த்தையில் இருந்தது. தேவனுடைய வார்த்தை அவளிடம் நடந்து சென்ற போது அவளுக்குள் இருந்த வித்தின் மீது முதன்முறையாக வெளிச்சம் பட்டது. அவள் உடனே அறிந்து கொண்டாள். கவனியுங்கள், அந்த மீன் பிடிப்பவன் அங்கு வந்தான். இயேசு அங்கு அநேக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து அநேகருடைய இருதயங்களில் உள்ள ரகசியங்களை அறிந்து கூறி தம்மையோ வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். ஆகவே என்ன, அங்கே பரிசேயர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். என்ன, இந்த மனிதன் பெயர் சபுல் என்று கூறினார்கள். அவர்கள் தங்களுடைய சபையோருக்கு பதில் கூற வேண்டியவர்களாக இருந்தனர். அவர்கள் யாவரும் சுற்றி அங்கு நின்று கொண்டு வேத பண்டிதர் ஜோன்ஸ் அவர்களே, அங்கு சென்று இந்த மனிதன் கூறுவதை கேட்பீர்களா? அவர் என்ன பேசுகிறார் என்பதை அறிந்தவராக இருக்கிறார். அவர் ஒரு சாதாரண மனிதனைப் போல பேசவில்லை என்று கூறினார்கள். அவர் பேசுவதை நான் கேட்பேன். அவரோ அங்கு நடந்து சென்றார் பாருங்கள். ஆம், தேவன் அப்படிப்பட்ட இடத்திற்கு ஒருபோதும் வர முடியாது. இயேசு அங்கு நின்று கொண்டு அவர் கூறினார், அவர்கள் அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், அங்கு ஒரு மனிதன் வருகிறான், அதோ அவருடைய சீஷர்களில் ஒருவன், அங்கு ஒரு மனிதன் வருகிறான், அவன் பெயர் அந்திரேயா, உங்களுக்கு நினைவிருக்கும், அங்கிருக்கும் சமணர்களை உங்களுக்கு தெரியும் அல்லவா, பாருங்கள் அது அவர்கள்தான், ஆம் அது அவனுடைய சகோதரனாகிய சீமோன், அவர்கள் வயோதிக யோனாவின் குமாரர்கள். இப்பொழுது கவனியுங்கள், அவன் வேறு யாரையோ அவரிடத்தில் கொண்டு வருகிறான், அது யார்? ஆம், அவர் இப்பொழுது என்ன செய்ய போகிறார் என்று பார்ப்போம். அடுத்தபடியாக ஒருவன் அவர் அருகில் வருகிறான் என்று கூறினார்கள். அவன் நடந்து செல்கிறான். அவரோ, உன் பெயர் சீமோன், நீ யோனாவின் குமாரன் என்று கூறினார். ஆனால் பரிசேயர் போன்றவர்களோ, இந்த மனிதன் பெயல்செபூல், பாருங்கள், அவன் மீது ஒரு வகையான ஆவி தங்கியுள்ளது, அவன் விசித்திரமான நபர், பாருங்கள், அவன் பேசுவதை நீங்கள் கேட்க வேண்டாம், அதை விட்டு அகன்று செல்லுங்கள், அவன் நடத்தும் வேறெந்த கூட்டத்துக்கும் நான் இனிமேல் வரமாட்டேன், இது முடிந்தவுடன் நாம் இங்கிருந்து சென்று விடுவோம், நாம் மறுபடியும் இங்கே வரமாட்டோம் என்றெல்லாம் கூறினார்கள். புரிகிறதா? ஏன் அவர்கள் அவரை அவிதமாக கருதினார்கள். பாருங்கள், அவர் யாரிடம் வந்தாரோ அவர்கள் தான் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். புரிகிறதா? ஆனால் எல்லோரும் உதைத்து தள்ளிய வேசி அங்கிருந்தார். நான் வேசித்தரத்தை ஆதரிப்பதாக எண்ணிக்கொள்ள வேண்டாம், இல்லவே இல்லை, ஆனால் முன்குறிக்கப்பட்ட வித்தை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். இங்கே இந்த மீன் பிடிப்பவனை பாருங்கள், அவன் படிப்பறியாதவன் என்று வேதம் உரைக்கின்றது, அது சரியா? அது மாத்திரமல்ல, அவன் பேதமை உள்ளவன், அது சரியா தவறா? நாம் அறிந்திருக்கிறோம் என்று எண்ணிக்கொள்ளும் அதே காரியங்களை குறித்து நாம் பேதமை உள்ளவர்களாக இருந்தால் நலமாயிருக்கும். பாருங்கள், சரி பாருங்கள், அவன் பேதமை உள்ளவனும் படிப்பறியாதவனுமாய் இருந்தான், அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திற்கு நடந்து சென்றான், அவன் யார் என்பதை இயேசு பகுத்தறிந்து கூறினார். அந்த நேரத்திலேயே அது முடிவு பெற்றது. இப்பொழுது அதற்கு எதிராக தர்க்கம் செய்யும் மற்றவனை கவனியுங்கள். பாருங்கள், அவன் விசுவாசித்தான், அவன் யார் என்று கவனியுங்கள். அவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? நல்லது, அந்த மனிதன் ஒருபோதும், ஏன், அவன் ஒரு செபடவன், ஏன், அவனுக்கு தன்னுடைய மொழியின் முதலெடுத்து கூட தெரியாது. நான் அவனிடத்திலிருந்து மீன் வாங்கியிருக்கிறேன், அவனுக்கு ஒரு ரசீதில் கூட கையொப்பமிட முடியவில்லை. அதாவது பாருங்கள், அந்த விதமான ஒரு காரியம், அப்படிப்பட்டவர்கள் தான் இத்தகைய காரியங்களுக்கு செவி கொடுப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென். புரிகிறதா? அவனுடைய தகப்பனாரை பாருங்கள், அவனும் பேதமை உள்ளவன், அவன் மகனை பள்ளிக்கூடத்திற்கு கூட அனுப்பவே இல்லை, ஆனால் அப்படிப்பட்ட ஒருவனை தேவனே தம் பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பி அவர் விரும்பும் முறையில் அவனை படிக்க வைக்கிறார். பள்ளிக்கூடத்திற்கு போகாதிருப்பதை நான் ஆதரிக்கவில்லை என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆனால் அந்த பள்ளிக்கூடங்களில் உங்களுக்கு என்ன கிடைக்கிறது என்பதை குறித்து அதை உதாரணமாக மாத்திரம் கூறுகிறேன். பாருங்கள், அத்தகைய காரியங்கள், அது அவர்கள் தலைக்கு மேலாக செல்வதன் காரணம் அதுவேதான். உங்களுக்கு தெரியுமா, நாட்டில் இருந்த யூதர்களில் மூன்றில் ஒரு பாகம் கூட அவர் வந்திருப்பதை குறித்து அறிந்திருக்கவில்லை. அந்த மூன்றில் ஒரு பாகத்தில் ஐந்தில் ஒரு பாகம் மாத்திரமே அவருடைய பிரசங்களை கேட்டனர். அந்த ஐந்தில் ஒரு பாகத்தில் நூறில் ஒரு பாகம் மாத்திரமே அதை ஏற்றுக்கொண்டனர். அவருக்கு எத்தனை பேர் இருந்தார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் அனைவரிலும் 12 பேர் மாத்திரமே அவருக்கு சிலுவை நடையில் இருந்தார்கள். மற்றவர்கள் எங்கே? புரிகிறதா? அந்த 70 பேர் சென்று விட்டார்கள். இப்பொழுது அவர் வியாதியஸ்தரை சுகப்படுத்தி தம்முடைய போதகத்தை குறித்து ஒன்றுமே சொல்லாமல் இருந்த சமயங்களில் அவர் வியாதியஸ்தரை சுகப்படுத்தியவராய் சுற்றித் திரிந்தார். ஓஹோ, என்ன அது! அவர் மீது தங்கியிருந்த தேவனுடைய ஆவியாகும். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அவர் வியாதியஸ்தரை சுகப்படுத்திக் கொண்டிருந்த போது அற்புதம் என்றெல்லாம் அவரை பாராட்டினார்கள். அவர் ஒரு மிகப்பெரிய ரபி. சகோதரரே, நீங்கள் எல்லோருமே அவரை உங்கள் சபைக்கு அழைக்க வேண்டும். பையனே, வல்லமையை குறித்து நீங்கள் பேசினால் அந்த நபரால் உண்மையாகவே வியாதியஸ்தரை சுகப்படுத்த முடியும். நீங்கள் அதை காண வேண்டும். அவர் சுகமளிக்கும் வரத்தை பெற்றுள்ளார் என்றெல்லாம் கூறினார்கள். சரி, உண்மையாகவே போலி ஆட்கள் எழும்பத்தான் செய்வார்கள். இதோ அவர்கள் வருகிறார்கள். ஏனெனில் ஒவ்வொரு குழுவும் உங்கள் சொந்த மனிதரை கொண்டிருக்க வேண்டும். இதோ அவர் வருகிறார். முதலாவது நடந்தது என்னவென்றால், ஒரு நாள் அவர் உட்கார்ந்து கொண்டிருந்தார். ரவி, நாங்கள் உங்களுடன் வர மனதாக இருக்கிறோம். சரி, உட்காருங்கள், நான் பேசலாம். அவர் 70 பேர்களை அனுப்பினார். ஒரு நாள் ஒரு மகத்தான அற்புதத்தை அவர் செய்த பின்பு அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை விவரிக்க தொடங்கினார். பாருங்கள், சரி, அவர் அவர்களுக்கு வார்த்தையை, சத்தியத்தை கூற தொடங்கினார். அவர்கள், இப்பொழுது ஒரு நிமிடம் பொறுத்துக் கொள்ளுங்கள், இதை குறித்து எனக்கு தெரியாது, இது எங்கள் போதங்களுக்கு முரணாக அமைந்துள்ளது என்று கூறிவிட்டார்கள். அவர்கள் மேலும், சரி, நாம் தேவாலயத்தை விட்டுவிட்டு வந்தோம் என்பதை நான் அறிவேன். சகோதரரே, ஒரு கால் நாம் தவறு செய்திருக்கோம், நாம் திரும்பிச் சென்று விடுவது நல்லது. ஏனெனில் இந்த மனிதன் புதிர் போட்டு பேசுகிறார். அவர் ஒரு வினோதமான மனிதன், அதை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை என்றெல்லாம் கூறினார்கள். பாருங்கள், அது என்ன, ஆரம்பத்தில் இருந்தே அந்த வித்து முன்குறிக்கப்படவில்லை. அப்பொழுது முதலில் அவர்கள் செய்தது என்னவென்றால், அவர்கள் போதகர் குழுவொன்றை அமைத்து அந்த போதகரிடம் பேசினார்கள். அவர்கள், நாம் திரும்பி போய்விடுவது நல்லது, நாம் திரும்பிச் சென்று நமது ஸ்தாபனங்களையே அடைந்து நமது பத்திரங்களை மீண்டும் எடுத்துக் கொள்வோம். காரணம், அப்படிப்பட்ட ஒரு மனிதனை யார் புரிந்து கொள்ளக்கூடும்? அவர் இங்கு ஒரு விதமாக கூறுகிறார், அவர் அங்கு ஒரு விதமாக கூறுகிறார் என்று கூறினார்கள். அவர்கள் மற்றவர்கள் அதை அவிதமாய் புரிந்து கொள்ளவில்லை. சிலர் அவர் ஓமைகளாக பேசினார், மற்றவர்களிடம் அல்ல. எனவே அவர்களோ சென்று விட்டார்கள். அப்பொழுது அவரோ திரும்பி அங்கு நின்று கொண்டிருந்த பன்னீர் வரையும் நோக்கி நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்று கேட்டார். பார்த்தீர்களா? இப்பொழுது கவனியுங்க, பேதுரு, உங்களுக்கு தெரியுமா, நான் அந்த பழைய இடத்திற்கு சென்றிருந்தேன். நான் வேறெங்கு செல்ல முடியும்? உலகில் வேறெந்த இடத்திற்கு நான் செல்ல முடியும்? நான் எங்கே போக முடியும்? உலகத்தின் குப்பைகள் நிரம்பிய அந்த குப்பை குளத்துக்கு நான் மறுபடியும் செல்ல முடியாது. பாருங்கள், வேறெங்கு நான் செல்வேன், என்னால் அதை செய்ய முடியாது என்று கூறினான். அவர், அப்படியானால் சரி, என்னுடன் வா என்றார். இப்பொழுது அங்குதான் காரியம். பார்த்தீர்களா? அப்பொழுது அது எப்படி இருந்தது? 25 லட்சம் மக்களிடையே 12 பேர் மாத்திரமே, கோடிக்கணக்கான மக்களுள்ள உலகத்தின் ரட்சகர். ஆனால் அதே சமயத்தில் இன்னும் தாழ்மை உள்ளவர். பாருங்கள், தாழ்மையில் நிலைத்திருங்கள், கவனியுங்கள். இப்பொழுது பரிசேயர் அனைவரும் இருந்த போதிலும் அந்த வேசியோ அங்கு வந்து, நீர் ஒரு தீர்க்கதரிசியா இருக்க வேண்டும், இப்பொழுது மேசியா வருவார் என்று அறிவேன், அவர் வரும்போது இவைகளை செய்வார் என்றாள். இயேசு, நானே அவர் என்றார். அவள், ஆம், அது உண்மை என்று கூறிவிட்டு சென்று விட்டாள். அவளை ஒரு முறையாவது நிறுத்தி பாருங்கள், உங்களால் அதை செய்யவே முடியாது.
Greetings in the name of the Lord Jesus. Please explain who the man in Matthew 22 led.
சகோதரன் பிரணாம் அவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். மத்தேயு 22:11 உள்ள மனிதன் யார் என்பதை விளக்கமாய் கூறுங்கள். அதாவது, கல்யாண வஸ்திரம் தரிக்காத மனிதன், கல்யாண வஸ்திரம் இல்லாமல் இந்த மனிதன் பரலோகத்திற்கு செல்ல முடியாது என்று நான் அறிவேன். அவன் விருந்தாளி என்று எனக்கு தெரியும், மனவாட்டி அல்ல. ஆம், அது சரி. அவன் என்ன நடக்கிறது என்பதை காண மெல்ல உள்ளே நடுவி சென்றார். பாருங்கள், கவனியுங்கள், அதை குறித்து ஒரு முழு பிரசங்கமே செய்யலாம். வியாதியஸ்தர்களுக்கு ஜம் செய்து முடிக்க எனக்கு 10 நிமிடங்கள் மாத்திரமே உள்ளது. நான் இன்னும் கேள்விகளில் பாதி கூட முடிக்கவில்லை என்று நான் யூகிக்கிறேன், கவனியுங்கள். ஆனால் இந்த கேள்விகளுக்கு பின்பு நிச்சயமாகவே மற்ற எல்லாவற்றையும் துரிதமாக முடிக்கப் போகிறேன். பாருங்கள், இதுதான் நடந்தது. நீங்கள் கிழக்கத்திய நாடுகளின் பழக்க வழக்கங்களை அறிந்திருப்பீர்களேயானால் புரியும். பாருங்கள், ஒரு மணமகன் தன் விவாகத்திற்காக அழைப்புதல்களை அனுப்பும் போது அவன் அநேக அழைப்புகளை அனுப்புகிறான். அவன் அனுப்பியுள்ள ஒவ்வொரு அழைப்பிற்கும் அவன் ஒரு ஆளை ஒரு அங்கியுடன் கதவண்டையிலே நிற்க செய்கிறான். அழைப்பிற்கு இணங்கி வருபவர்கள் யாராயிருந்தாலும் சரி, அவர்கள் ஏழையாயிருந்தாலும் பணக்காரராயிருந்தாலும் யாராயிருந்தாலும், அவர்கள் அனைவருமே அந்த கல்யாண வஸ்திரத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். அந்த நபர்கள் கதவண்டையில் நின்று கொண்டு கல்யாணத்துக்கு வருபவர்களுக்கு அங்கே உடுத்துவிட்டனர். அவனுடைய வெளித்தோற்றத்தை அது மறைத்திருந்தது. அவன் அழைக்கப்பட்டிருக்கிறான். அவன் கோட்டீஸ்வரனாக இருந்தாலும் சரி, ஒன்றுமே இல்லாத மிகவும் ஏழ்மையானாக இருந்தாலும் சரி, விவசாயியாக இருந்தாலும் சரி, குடிவெட்டு போனாக இருந்தாலும் சரி, பரம்பரை பணக்காரனாக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லோரும் அந்த அங்கியை அணிந்தவராக இருந்தனர். ஏனென்றால் வாசலில் நுழையும் போது அது அவனுக்கு அணிவிக்கப்படுகிறது. இப்பொழுது யோவான் 10 அதிகாரத்தை பாருங்கள். அந்த அதிகாரம் தான் என்று நான் நினைக்கிறேன். நானே வாசல் என்று அவர் அங்கு கூறியுள்ளார். பாருங்கள், நானே வாசல், என் வழியாக ஒருவன் உட்பிரவேசித்தான். இப்பொழுது கல்யாணத்துக்கு வருபவன் வாசல் அண்டை நிற்கிறான். அங்குள்ள மனிதன் அவனுக்கு அங்கியை, பரிசுத்த ஆவியை அணிவிக்கிறார். அவன் நுழையும் போது நீதியின் வஸ்திரத்தை அவனுக்கு தருகிறார். இப்பொழுது நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கும் மனிதன் ஏதோ ஒரு ஸ்தாபனத்தை சேர்ந்தவன். அவன் பக்க வழியாக நுழைந்து ஜன்னலின் வழியாகவோ அல்லது நுழையக்கூடிய ஒரு துவாரத்தின் வழியாகவோ நுழைந்து மேஜையை அடைந்து அங்கு உட்கார்ந்து விட்டான். மணவாளன் இங்கு வந்தபோது சுற்றுமுற்றும் பார்த்து வித்தியாசமான வாத்துக்கள் முன்புண்டாயிருந்தன. இப்பொழுது அவன் ஒரு வித்தியாசமான வாத்தாக இருக்கிறான். புரிகிறதா? பரிசுத்தாவியின் அபிஷேகம் இன்னும் மற்றவை இல்லாமலேயே இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நீ எப்படி உள்ளே வந்தாய் என்று கேட்கிறான். எப்படியோ அவன் பக்கவடியாய் நுழைந்து வந்தான். சரியான அழைப்பில்லாமல் அவன் வந்து விட்டான். பாருங்கள், அவன் கல்வி முறை அல்லது அது போன்ற படியில் வந்து உள்ளே நுழைந்து விட்டான். பாருங்கள், அவனை கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்று அவர் கூறினார். பாருங்கள், அவன் உபத்திரவ காலத்திற்குள் சென்று விட்டான். புரிகிறதா? அவன் வாசலின் வழியாக உட்பிரவேசிக்கவில்லை. ஆகவே சரி, கேள்வி, மல்கியா 4 கூறப்பட்ட எலியாவும் வெளிப்படுத்தல் 11:3 உரைக்கப்பட்ட எலியாவும் ஒருவரா? மற்ற 2 சாட்சிகளும் வெவ்வேறு நபர்களா? ஆம், மல்கியா 4 எலியா, மல்கியா 3 எலியாவல்ல. அதை நாம் நேற்றிரவே பார்த்தோம். மற்ற 2 சாட்சிகளும் வெவ்வேறு நபர்களா? ஆமையா, 2 பேர்களும். எனக்குள்ள வெளிப்பாட்டின்படி அவர்கள் மோசேயும் எலியாவும். இப்பொழுது நான் இதில் அதிக நேரம் நீங்கள் இங்கே நிலைத்திருக்க விரும்பவில்லை. 1 ராஜாக்கள் 19:18, சகோதரன் பிரண்ணாம், நான் நம்புகிறேன், பாகாலுக்கு முன்பாக முழங்கார் படியிடாதவரின் எண்ணிக்கை. ஆம், அது சரி, நன்றி. 700 பேருக்கு பதிலாக உமக்கு நன்றி, அது சரியாக உள்ளது. 7000 பேருக்கு பதிலாக 700, சகோதரன் பிரண்ணாம், 700 பதிலாக 7000. இப்பொழுது அதை கவனித்தீர்களா? உங்களுக்கு தெரியுமா, ஒரு நபர் இவ்விதம் பிரசங்கம் செய்ய வரும்போது உண்மையாகவே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் உங்களிடம் ஒன்றை கேட்க விரும்புகிறேன். எலியா வனாந்திரத்திலிருந்து வந்தபோது அவனிடம் ஒரு செய்தி உண்டாயிருந்தது. அவன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு நேரடியாக ராஜாவினிடத்திற்கு சென்று, என் வாக்கின்படியே அன்றி வானத்திலிருந்து பனியும் கூட பெய்யாதிருக்கும் என்றான். அந்த வார்த்தையே அவனுக்கு உண்டாயிருந்தது. அதை கூறிவிட்டு மற்ற யாரிடமும் வேறொன்றையும் கூறாமல் திரும்பி சென்று விட்டான். பாருங்கள், வேறொரு செய்தி அவனுக்கு உண்டான போது அவன் புறப்பட்டு வந்து அந்த செய்தியை உரைத்துவிட்டு திரும்பவும் வனாந்திரத்துக்கு சென்று விட்டான். புரிகிறதா? இப்பொழுது நீங்கள் கவனிப்பீர்களேயானால், நான் இந்த கூடாரத்திற்கு மூளைக்கல்லை நாட்டின போது அவரோ ஒரு சுவிசேஷகனுடைய ஊழியத்தை செய் என்று கூறினார். அந்த ஊழியம் பிரித்து எடுக்கப்பட்டு இப்பொழுது வேறொன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் இங்கு வந்து பாருங்கள், சுவிசேஷகனின் ஊழியத்தை செய்து மற்ற ஏதோ ஒன்றை செய்து நீங்கள் எதுவரைக்கும் வந்திருக்கிறீர்கள் என்று கண்டுகொண்டிருக்கிறேன். பாருங்கள், நீங்கள் ஓ இதை புரிந்து கொள்ள சபை போதிய அளவுக்கு ஆவிக்குரியதா இருக்கும் என்று நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். சகோதரன் பிரணாமே, எலியா மூன்று முறை வர வேண்டும் என்று அறிகிறேன். அவன் ஏற்கனவே இருமுறை வந்துவிட்டான் என்றும் அவன் மறுபடியும் வருவான் என்றும் நீர் கூறுகின்றீர். அந்த எலியாவின் ஆவியை தன் மீது கொண்டுள்ளவன் இரண்டு பேர்களாகிய மோசே எலியா என்பவர்களில் ஒருவனாக இருப்பானா? இல்லை, இல்லை. அவன் புறஜாதி சபைக்கு அனுப்பப்படும் புறஜாதியாக இருப்பான். பாருங்கள், தேவன் தம்முடைய சொந்த ஜனங்களிடமே எப்பொழுதும் அனுப்புகிறார். பாருங்கள், அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் எப்பொழுதும் அந்நேரத்தின் செய்தியையே அனுப்புகிறார். தேவன் யூதர்களோடு ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது எந்த புறஜாதி தீர்க்கதரிசியும் அப்பொழுது தோன்றவில்லை. அவ்வாறே தேவன் புறஜாதிகளோடு தொடர்பு கொள்ளும் போது யூத தீர்க்கதரிசிகள் வருவதில்லை. தேவன் மறுபடியும் யூதர்களிடம் திரும்பும் போது புறஜாதி தீர்க்கதரிசிகள் இருக்க மாட்டார்கள். பாருங்கள், நான் கூறுவது புரிகின்றதா? சரி, எடுத்துக்கொள்ளப்படுதல் நிகழ்ந்த பின்பு இப்பொழுது ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு மாறுவதற்கு முன்பாக ஒரு இடை சமயம் உண்டாயிருக்கும். ஒரு செய்தியிலிருந்து வேறொரு செய்திக்கு போவதற்கு முன்பு நான் உங்களுக்கு ஏற்கனவே விவரித்து கூறின விதமாக பவுல் புறஜாதிகளிடத்திற்கு சென்றது போன்று, சரி, எடுத்துக்கொள்ளப்படுதல் நிகழ்ந்த பின்பு எடுத்துக்கொள்ளப்படுதலில் பங்கு கொள்ளாத சபை ஏதாவது முடிவாக ரட்சிக்கப்படுமா? இல்லை, ஏனெனில் ரத்தமோ போய்விட்டது. பாருங்கள், அப்பொழுது பரிந்து பேசுதல் இராது. புறஜாதியாரின் காலம் முடிவடைந்து விட்டது. எடுத்துக்கொள்ளப்படுதல் நிகழ்ந்த பின்பு யாருமே ரட்சிக்கப்பட முடியாது, அல்லது எந்த ஒரு சபையும் ரட்சிப்படைய முடியாது. சபை அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பாருங்கள், சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னர் அப்படி ஒன்றுமே நிகழாது. சகோதரன் பிரணாம் அவர்களே, முதலாம் முத்திரையின் பிரசங்கத்தில் தானியேலின் 70 வாரங்களை குறித்து நீர் குறிப்பிடுவதை நான் கவனித்தேன். தானியேலை குறித்த ஒளிநடாவில் சுவிசேஷம் யூதர்களிடம் திரும்பும் போது 70 வாரங்கள் தொடங்கும் என்பதாக அறிகிறேன். யூதர்களுக்கு ஒரு வாரம் 7 வருடங்கள் விடப்பட்டுள்ளதா, அல்லது வாரத்தின் பாதி மாத்திரமே 3.5 ஆண்டுகள் விடப்பட்டுள்ளதா? வாரத்தின் பாதி மாத்திரம். தீர்க்க தரிசனம் உரைத்துள்ளபடி இயேசு வாரத்தின் முதல் பாதியில் தீர்க்க தரிசனம் உரைத்தார். இன்னும் ஒரு பாதி மாத்திரமே அவர்களுக்கு விடப்பட்டுள்ளது. சகோதரன் பிரணாம் அவர்களே, வியாதியஸ்தர்களுக்காக இவ்வாரம் நீங்கள் ஜெபம் செய்யாததால் நீங்கள் அது ஒரு வேண்டுகோள். சகோதரன் பிரணாமே, ஆராதனைக்கு பிறகு என்னை சற்று காண்பீர்களா? அதுவும் ஒரு வேண்டுகோள். பாருங்கள்,
about Satan being bound 1,000 years and being loose for
சாத்தான் 1,000 வருஷம் கட்டப்பட்டு வெளிப்படுத்தல் 20:8 கூறப்பட்டுள்ள யுத்தத்திற்காக அவிழ்த்து விடப்படுவதை குறித்து தயவு கூர்ந்து விவரிக்கவும். இதற்கும் 4 கூறப்பட்டுள்ள அர்மகதோன் யுத்தத்திற்கும் என்ன சம்பந்தம்? புதிய பூமியில் உள்ள மனிதர்களிலிருந்து கோகும் மாகோகும் சேர்க்கப்படுவார்களா? நல்லது, இது நீண்ட ஒன்றாகும். நான் அதை ஆணித்தரமாக கூற வேண்டும். ஒருகால் என்னால் சரிவர அதை விவரிக்க கூடாமல் இருக்கலாம். என்னால் இயன்றவரை விவரிக்கிறேன். சாத்தான் 1,000 கட்டப்பட்டு வெளிப்படுத்தல் 28 கூறப்பட்டுள்ள யுத்தத்திற்கு அவிழ்த்து விடப்படுவதை குறித்து தயவு செய்து விவரிக்கவும். அது அர்மகதான் யுத்தம் அல்ல. அந்த யுத்தம் இந்த பக்கத்தில் நடக்கிறது. உபத்திரவ காலம் முடிவடைந்தவுடன் இப்பொழுது கோகு மாகோகு யுத்தத்திற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? ஒன்றுமில்லை. ஒன்று 1,000 அரசாட்சிக்கு முன்பு, மற்றொன்று 1,000 அரசாட்சிக்கு பின்பு. 4 கூறப்பட்டுள்ளபடி புதிய பூமியில் வாழும் மக்கள் நின்று கோகும் மாகோகும் சேர்க்கப்படுவார்களா? சாத்தானோ சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு பொல்லாதவர் அனைவரையுமே ஒன்று கூட்டி இந்த இடத்திற்கு அழைத்து வர புறப்பட்டு செல்கிறார். தேவன் அப்பொழுது வானத்திலிருந்து அக்னியையும் கல்மழையையும் வரிசிக்க செய்கின்றார். அவர்கள் எரிந்து போயினர். ஆக மொத்தம் 2 யுத்தங்கள். கேள்வி, ரோமன் கத்தோலிக்க சபையினரால் கொல்லப்பட்ட 6 கோடியே 80 லட்சம் பேர் சரித்திரத்தில் எந்த சமயத்தில் கொல்லப்பட்டனர், அது எவ்வளவு காலம் நீடித்தது? ஸ்மக்கர் என்பவர் எழுதியுள்ள மகிமையான சீர்திருத்தம் என்னும் புஸ்தகத்தை வாசியுங்கள். சில கல்விமான்கள் அதை வைத்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அது சபையின் சரித்திரமாகும். அது எந்த பக்கத்தில் உள்ளது என்று எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் அது ஆப்பிரிக்காவில் உள்ள ஹிப்போ நாட்டவரான பரிசுத்த அகஸ்டின் என்பவரால் தொடங்கப்பட்டு சபைக்கு அளிக்கப்பட்டது. அது கிபி 354 தொடங்கி கிபி 1850 வரை அயர்லாந்தில் நேர்ந்த படுகொலை வரை நீடித்தது. பாருங்கள், அது அதனுடைய காலம். கிபி 33 இல்லை, கிபி 30 354. இப்பொழுது நான் அதை சரியாக கூறட்டும். கிபி 354 இருந்து கிபி 1850 வரை ரோமாபுரியுடன் போப்பாண்டவருடன் இணங்காத காரணத்திற்காக 6 கோடியே 80 லட்சம் புராட்டஸ்டன்ட்கள் கொல்லப்பட்டனர் என்று ரோமரால் இரத்த சாட்சிகளின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது. இது சரித்திரமாகும். அது தவறு என்று நீங்கள் கூற முற்பட்டால் நீங்கள் ஜார்ஜ் வாஷிங்டன் அல்லது லிங்கன் என்பவர்கள் இல்லவே இல்லை என்று கூட கூறலாம். ஏனெனில் அதை காண நாம் அப்பொழுது பிறக்கவில்லை. அவர்கள் உலகத்திலே வாழ்ந்தார்கள் என்று நம்புகிறேன். அவர்கள் இருந்தார்கள் என்பதற்கு சான்றுகளும் இருக்கின்றன.
Brother Branham, the 19th chapter of an 18th verse, yet have I kept me 7,000 of Israel, 7,000 in Israel, all haven't bowed their...
சகோதரன் பிரணாமே, 1 ராஜாக்கள் 19:18 வசனத்தில், ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையுடைய 7,000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்று எழுதப்பட்டுள்ளதே, அந்த 700 குறித்து தயவு செய்து விவரிக்கவும். அது 7,000 தான். பாருங்கள், அவர்கள் பாகாலை முத்தம் செய்வதில்லை. இங்குள்ள உங்களில் எத்தனை பேர் முன்பு கத்தோலிக்கராக இருந்தீர்கள்? நிச்சயமாக பாருங்கள், நீங்களோ சிலைகளை முத்தம் செய்திருப்பீர்கள். பாருங்கள்,
of Babylon and Nebuchadnezzar when the Gentile kingdom Babylon, issued in.
நேபுகாத்நேச்சார் காலத்தில் புறஜாதி ராஜ்யம் உண்டாயிருந்தபோது ஒரு மனிதனை வழிபடும் வழக்கம் இருந்து வந்தது. நேபுகாத்நேச்சார் ஒரு மனிதனின் சொரூபத்தை
உண்டாக்கினான்.
நீங்கள் ஆவிக்குரிய சிந்தையை பெற்றிருந்தால் இந்த வெளிப்பாட்டை கவனமாய் கேளுங்கள். அவன் தனக்கு கிடைத்த வெளிப்பாட்டின்படி தானியேலின் சொரூபத்தை உண்டு பண்ணினான். பக்தியுள்ள ஒரு மனிதனை வழிபடுதல், அதை பார்த்தீர்களா? ஏனெனில் தானியேலுக்கு அவன் பெல்தாச்சார் என்று பெயரை சூட்டினான் அல்லவா, அதுவே அவனுடைய தெய்வத்தின் பெயராயிருந்தது. அந்த தெய்வத்துக்கு அவன் சொரூபத்தை உண்டு பண்ணினான், அதுவே தானியேலின் சொரூபமாகும். தானியேல் தன் சொந்த சொரூபத்துக்கு முன்பாக வணங்க மறுத்தான். பாருங்கள், புரிகிறதா? அதே வழக்கம் மறுபடியும் நம்மிடையே உள்ளது. பாருங்கள், இப்பொழுது கவனியுங்கள். நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜாவின் மூலமாய் பாபிலோனின் நாட்களின் புறஜாதி ராஜ்யம் தோன்றியது. இந்த ராஜா பரிசுத்தமுள்ள மனிதன் ஒருவனின் சிலையை உண்டு பண்ணி ஜனங்கள் எல்லோரும் அதை வணங்க வேண்டும் என்று நிர்பந்தம் செய்து சபையையும் அரசாங்கத்தையும் ஒருங்கே இணைத்தான். புறஜாதி ராஜ்யம் சொரூபத்தின் பாதங்களில் முடிவடைகிறது. கையெழுத்தோ சுவரில் தோன்றியது. அப்பொழுது அரசியல் ஆதிக்கம் சபையையும் அரசாங்கத்தையும் ஒன்றுபடுத்தி சிலைகளை முத்தம் செய்ய நிர்பந்தம் செய்தது. பரிசுத்த மனிதனின் சிலை உண்மையாக. சகோதரன் பிரணாமே, எடுத்துக்கொள்ளப்படுதல் நிகழும் போது சரியானவைகளுக்கும் தவறானவைகளுக்கும் வித்தியாசம் அறியாத இச்சிறு பிள்ளைகள் அதில் செல்வார்களா? அவர்களுடைய பெயர்கள் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தால் ஆம், அதுதான் உண்மை. பாருங்கள், சரி. சகோதரன் பிரணாம் அவர்களே, எலியாவின் பிரசங்கத்தின் மூலம் 700 பேர் ரட்சிக்கப்பட்டனர் என்று சென்ற இரவு கூறினீர்கள். நீங்கள் அர்த்தம் கொண்டது 7,000 பேர் அல்லவா? ஆம், சரி. அதற்காக நீ மன்னித்து விடுங்கள். பாருங்கள், சரி, நான் அவ்விதம்
கூறிவிட்டேன்.
சகோதரன் பிரணாம், நீங்கள் வியாக்கியானம் நீங்கள் திறந்த பிறகு, சகோதரன் பிரணாம், காலம் மன்னிக்கவும், காலமானது இப்பொழுது, இது உங்களுக்கு அல்ல, இது எனக்கு. பாருங்கள், நீங்கள் 7வது முத்திரையை திறந்த பிறகு கிருபையின் காலம் முடிவடையுமா இல்லை என்றே நான் நம்புகிறேன். இல்லை இல்லை நண்பர்களே, இவ்விதமான கருத்தை உங்கள் சிந்தையில் கொள்ள வேண்டாம். பாருங்கள், நீங்கள் தொடர்ந்து செல்லுங்கள், உருளைக்கிழங்கு தோண்டுங்கள், சபைக்கு செல்லுங்கள், இவ்விதம் தொடர்ந்து சென்று கொண்டே இருங்கள். அது இன்று காலை சம்பவிக்குமானால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து கொண்டே இருப்பவர்களாக காணப்பட வேண்டும். பாருங்கள், அவ்விதமாக நீங்கள் வியாக்கியானம் செய்தால் அது எதற்கென்று குறிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை அவமாக்குபவர்களாக இருப்பீர்கள். அப்பொழுது நீங்கள் அதை பற்றி சில விசித்திரமான உங்கள் சொந்த கருத்துக்களை உண்டாக்கிக் கொள்வீர்கள். உங்கள் சொந்த கருத்தினை எடுத்துக் கொள்ள வேண்டாம். நீங்கள் அமர்ந்திருந்து அத்தகைய காரியங்களை கேட்கும் போது, நன்றி கத்தாவே, நான் இன்னும் சற்று அருகாமையில் உங்களுடன் நடக்கப் போகிறேன் என்று கூறுங்கள். புரிகிறதா? நீங்கள் செய்யும் வேலையிலிருந்து நின்றுவிட்டு நான் எல்லாவற்றையும் விட்டுவிடப் போகிறேன் என்று கூற வேண்டாம். நாங்கள் இங்கிருந்து செல்வதற்கு சற்று முன்பாக ஒரு நாள் வடக்கு கரோலினாவிலிருந்து ஒரு மனிதன் என்னிடத்திலே ஓடி வந்து, தேவனுக்கு மகிமை, அந்த மகத்தான இன்னார் எங்கிருக்கிறார் என்று தெரியுமா என்று கேட்டார். நானோ எனக்கு தெரியாது என்று பதிலளித்தேன். ஓ ஆமையா, அவர் ஆடியோ மிஷின் நிர்வாகத்தின் தலைவர் என்றார். நான் எது என்று கேட்டேன். அவரோ ஆடியோ மிஷின் என்றார். அதற்கு நான் எனக்கு புரியவில்லையே என்று கூறினேன். அவரோ ஓ இந்த மனிதர் அதற்கு தலைவர் என்றார். நான் அவருடைய பெயர் என்ன என்று கூறினீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவரோ பிரணாம் என்று நான் நினைக்கிறேன், அதை போன்று பிரவுன் அல்லது பிரணாம் என்று நம்புகிறேன் என்றார். நான் நல்லது, என்னுடைய பெயர் தான் பிரணாம் என்று பதிலளித்தேன். அதற்கு அவரோ நீங்கள் ஆடியோ மிஷின் தலைவரா என்று கேட்டார். நான் இல்லை ஐயா என்றேன். அப்பொழுது அவர் இப்பொழுது 1000 வருட அரசாட்சி எங்குள்ளது என்று கேட்டார். அதற்கு நான் எனக்கு தெரியாது என்று விடையளித்தேன். அவரோ அது இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, நீங்கள் அதை அறியாமல் இருக்கிறீர்கள் என்றார். நானோ நல்லது, ஐயா எனக்கு தெரியாது என்று கூறினேன். அப்பொழுது அவர் தேவனுக்கு மகிமை, சில நண்பர்கள் என்னிடத்திலே வந்து அதை குறித்து கேட்டனர். நானோ வேலையை விட்டுவிட்டேன். அவர் இன்னும் பணிபுரியும் ஆடையை அணிந்திருந்தார். சகோதரனே, எனக்கு 1000 வருட அரசாட்சி தேவை என்று கூறினார். அப்பொழுது நானோ நீங்கள் சற்று குழப்பமடைந்திருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். அப்படித்தானே சகோதரனே என்று கேட்டேன். அந்த சமயத்தில் ஒரு வாடகைக்கார் வந்தது. அதனுள் அமர்ந்திருந்த பெண்மணி நிறுத்து 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 என்று ஓட்டுபவரிடம் கூறினாள். ஒரு சிறு பெண்மணி காரை விட்டு வெளியே வந்து என்னிடத்தில், நீங்கள் என் கணவருக்காக இப்பொழுது ஜெபிக்க வேண்டும் என்றாள். நான் சரியம்மா, அவருக்கு என்ன என்று கேட்டேன். அவள் நல்லது, உங்களை பேட்டி கண்டு ஜெபம் செய்து கொள்ள வேண்டுமானால் 1 மாத காலம் செல்லும் என்று கேள்விப்பட்டேனே என்றாள். நான் என்ன என்று கேட்டேன். அவள் ஆமையா, நான் பதட்டமான நிலையில் இருக்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக என் கணவருக்காக ஜெபம் செய்யத்தான் வேண்டும் என்றாள். அதற்கு நானோ நிச்சயமாக, அவர் எங்கிருக்கிறார், அவரை கொண்டு வாருங்கள் என்று கூறினேன். இந்த மனிதனாக நின்று கொண்டு நடந்த எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டே இருந்தார். அதற்கு பின் அவர் என்னிடத்தில், நீங்கள் வியாதிஸ்தனுக்காகவும் ஜெபிப்பதுண்டா என்று கேட்டார். நான் ஆமையா என்று பதிலளித்தேன். உங்கள் பெயர் என்ன என்று கூறினீர்கள்? பிரணாம் அல்லவா? உங்களுக்கு 1000 வருட அரசாட்சி குறித்து ஒன்றுமே தெரியாதா என்று அவர் கேட்டார். அப்பொழுது நான், சரி இல்லை, எனக்கு தெரியவில்லை, வேதத்திலிருந்து அதை என்னால் சரிவர புரிந்து கொள்ள முடியவில்லை என்றேன். அவரோ அது இங்கே இருக்கின்றது, ஜனங்கள் எல்லாவிடத்திலும் இருந்து வந்திருக்கிறார்கள் என்றார். நான் எந்த இடத்தில் அது இருக்கிறது என்று கேட்டேன். அதற்கு அவரோ இங்குதான், இந்தியாவில் உள்ள ஜெஃபர்சன் வில்லில் அந்த பாலத்தின் கீழே என்று பதிலளித்தார். ஐயா, நீங்கள் என்னையே திகைக்க வைத்து விட்டீர்கள், எனக்கோ அதை குறித்து ஒன்றுமே தெரியாது. எனவே நாம் உள்ளே சென்று சற்று அமர்வோம், வேண்டுமானால் நாம் இதை குறித்து பேசலாம் என்று நாங்கள் பேசினோம். பாருங்கள் நண்பர்களே, நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? நீங்கள் ஒரு காலம் ஒரு ஊழியத்திற்காக ஆசைப்பட வேண்டாம். பாருங்கள், நான் கூறுவது உங்களுக்கு புரிகிறதா? அப்பொழுது அப்படி ஆசைப்படாமல் இருந்தால் நீங்கள் இருக்கும் இடத்திலேயே மிகவும் மகிழ்ச்சி உள்ளவர்களாக இருப்பீர்கள். பாருங்கள், நீங்கள் தொடர்ந்து செல்லுங்கள். மனவாட்டி எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு உபத்திரவத்தின் வழியாக போக வேண்டியுள்ள சபையானது எப்போது நியாயத்தீர்ப்பை பெறுகிறது? அது நியாயத்தீர்ப்புக்கு வருவதில்லை, அது 1000 வருட அரசாட்சிக்கு முன்பா அல்லது அதற்கு பிறகா? சபைக்கு ஓ என்னை மன்னியுங்கள், யாரது எழுதினார்களோ அவர்கள் என்னை மன்னிக்கவும். சபையானது எப்போது மனவாட்டி எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு உபத்திரவத்தின் வழியாக போக வேண்டியுள்ள சபையானது எப்போது நியாயத்தீர்ப்பை பெறுகிறது? அது 1000 வருட அரசாட்சிக்கு பிறகா அல்லது அதற்கு முன்பா? அதன் பிறகு மனவாட்டியோடு செல்லாதவர்கள், மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடைவதில்லை. நாம் பார்க்கலாம், கம்யூனிசம் என்ற பொது உடைமை கொள்கையானது நேபுகாத்நேச்சார் ராஜாவை போல தேவனால் தம்முடைய நோக்கம் நிறைவேறத்தக்கதாக எழுப்பப்பட்டது என்று நீங்கள் அநேக முறை சொல்லியிருக்கிறீர்கள். கடைசியில் உண்டாக போகும் உலக நிலையில் கம்யூனிசம் எந்த ஸ்தானத்தில் பொருந்தும், அது எவ்விதம் முடிவடைகிறது?
Kingdom of the North, Gog and Magog, mentioned in the scriptures, goes down against Israel they can't make out just what that is.
வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள வடதேசிய ராஜ்யங்களாகிய கோகும் மாகோகும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகும் என்று அநேக கல்விமான்கள் நம்புகிறார்கள். அது என்னவென்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆம் ஆம், கம்யூனிசம் கடைசியில் கத்தோலிக்க ஸ்தாபனத்தை அல்லது வாடிகனை வெடியினால் அழிக்கும் என சில உள்நடாக்களில் நீங்கள் கூறியிருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். இது சரியா? ஆம். வெளிப்படுத்தின விசேஷம் 16:18-8, 12 அதிகாரத்திலும் நீங்கள் அதை காணலாம். இதை எழுதினவர் இருப்பாரையானால், இங்கு அதை குறித்து உள்ள காகித துண்டை எடுத்துக் கொள்ள விரும்புவாரையானால் நீங்கள் அதை காணலாம். பாருங்கள், ஆம், ஐயோ மகாநகரமே, ஒரே நாழிகையிலே இவள் பாழாய் போனாளே. பூமியின் வர்த்தகர்களும் மற்றவர்களும் அவளுக்கு சரக்குகளை கொண்டு வந்திருந்தனர். அது அப்படி இருக்கும். சரி, கம்யூனிசத்தை குறித்து மறந்துவிடுங்கள். பாருங்கள், அது தேவனை பற்றிய எண்ணமில்லாத காட்டுமிராண்டித்தனமான ஒரு கூட்டமே என்று உலகத்தில் வேறொன்றுமில்லை. அது ஒரு அமைப்பாகும். அது எவ்வளவு சுலபம் என்பதை காட்ட நான் உங்களுக்கு சிலதை காட்டட்டும். முழு ரஷ்யாவிலுமே 1/100 ஜனங்களே இந்த கம்யூனிசத்தை ஆதரிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு செய்தியாளன் தேவைப்படுகிறது. பாருங்கள், ஒரே ஒரு சதவிகிதம். அப்படியானால் இன்னமும் 99% மக்கள் கிறிஸ்தவர்கள் பக்கம், ஒரே ஒரு சதவிகிதம், ஒரு சதவிகிதம் மக்கள் எவ்விதம் 99% ஜனங்களை கட்டுப்படுத்த முடியும்? இதுவே உங்களுக்கு காரியத்தை விளங்க வைக்க வேண்டும். தேவனதை அனுமதிக்கவில்லை என்றால் அவர்கள் அநேக வருடங்களுக்கு முன்பாகவே அக்கொள்கையை வெளியே தூக்கி எறிந்திருப்பார்கள். புரிகிறதா? நிச்சயமாக. சகோதரன் பிரணாம் அவர்களே, கடைசி 3.5 வருடங்களில் ரோமாபுரியானது யூதர்களின் அரசாங்கத்தை எடுத்துக்கொள்ளும் என்று கூறினீர்கள். உபத்திரவ காலத்தின் 3.5 வருடங்களா அல்லது கடைசி 3.5 வருடங்களா? இது சரியா? அது கடைசி 3.5 வருடங்கள். சரிதான், 3.5 வருடங்கள் அல்ல, ஏனென்றால் அது ஏற்கனவே கடந்துவிட்டது. இதற்கு பிறகு மற்றொரு கேள்வியையும் பெற்றுள்ளேன். என் அருமை சகோதரனே, 1 ராஜாக்கள் 17 அதிகாரத்தில் எலியா தீர்க்கதரிசி செய்ததாக சொல்லப்பட்டிருப்பது போல, மல்கியா 4:5 குறிப்பிடப்பட்டிருக்கும் எலியா தீர்க்கதரிசியும் வனாந்தரத்திற்கு செல்வாரா? நல்லது, அவர் வனாந்தரத்திற்கு செல்வார் என்று திட்டவட்டமாக கூற மாட்டேன். ஆனால் அவர் இவ்விதமாக இருப்பார். பாருங்கள், எலியாவும் எலிசாவுமாக இருந்தார். நீங்கள் கவனிக்கிறீர்களா? அதை போன்ற மனிதர்கள் பெரும்பாலும் ஒதுங்கியே இருக்கிறார்கள். அவர்கள் மனிதர்களிடத்திலிருந்து தள்ளியே ஜீவிக்கிறார்கள். அவர்களோ வினோதமானவர்களாகவே இருக்கிறார்கள். அவர்கள் ஜனங்களோடு அதிகம் கலவாதிருக்கிறார்கள். எலிசாவும் எலியாவும் யோவான் சாரனும் எப்படி இருந்தார்கள் என்றும் அவர்களில் இருந்த ஆவியின் தன்மையையும் கவனித்தீர்களா? நீங்கள் பாருங்கள், அந்த மனிதர் வனாந்திரத்தை விரும்புகிறவனாக இருப்பான் என நான் நம்புகிறேன். அவன் ஒருவேளை வனாந்திரத்தில் தங்குகிறவனாக இருக்கக்கூடும். ஆனால் அவன் ஒரு துறவியாக வனாந்திரத்திலேயே வாழ்பவனாக இருப்பானோ என்பதை குறித்து எனக்கு தெரியாது. சில சமயங்களில் அவர்கள் அவிதம் வாழ்ந்தனர். எலிசா அவிதம் வாழவில்லை, ஆனால் எலியாவோ அவிதமாக வாழ்ந்து வந்தான். பிறகு யோவானும் கூட வனாந்திரத்திலே வாழ்ந்தான். இந்த மற்ற தீர்க்கதரிசிகள் யூதேயாவில் இருந்து வரும்போது அவர்கள் எங்கே தங்குவார்கள் என்பது தெரியவில்லை. அதை சொல்வது கடினமான காரியமாகும். அவர்கள் எங்காவது குன்றுகளில் தற்காலிகமாக தங்கக்கூடும். அவர்கள் தீர்க்கதரிசனம் உரைக்கின்ற அந்த நாட்களில் என்ன செய்வார்கள் என்று தெரியவில்லை. நான் என்ன கூற முயற்சிக்கிறேன் என்றால், இதுதான் இருக்குமா? அவர்களோ வனாந்திரத்திலே வசிப்பவர்களாக இருப்பார்களா என்று கேட்டு பார்க்கிறார்கள். நல்லது, எங்காவது போதுமான காடுகள் உள்ள வனாந்திரத்தை வசிப்பதற்கு தேடுவார்கள் என்றால் அவர்கள் வடக்கு பிரிட்டிஷ் கொலம்பியாவிற்கு தான் போக வேண்டும். நீங்கள் பாருங்கள். ஆகவே அது 6வது, அதாவது வனாந்திரங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டன. பாருங்கள், அதிகமாக காடு விடப்பட்டிருக்கவில்லை. ஆகவே ஒரே காரியம், அவர்கள் வனாந்திரத்தை விரும்புவர்களாகவும் ஒருவேளை அதிகமாக வனாந்திரத்தில் தங்குகிறவர்களாகவும் இருக்கக்கூடும். மேலும் அவர்கள் அவர்களுடைய இயற்கை குணத்தை கவனிப்பில்லையானால் அவர்கள் விட்டுக் கொடுக்காதவர்களாக இருப்பார்கள். அது வரும்போது நீங்கள் அதை அறிந்து கொள்வீர்கள். புரிகிறதா? நீங்கள் விழித்திருப்பீர்களையானால் நீங்கள் அதை காண்பீர்கள். இப்பொழுது இங்கே ஒரு கேள்வி இருக்கிறது, அதை எப்படி அணுகுவது என்று தெரியவில்லை. இன்னும் ஒரு கேள்வி என்னிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு ஒளிநடாவை ஒலிப்பதிவு செய்வதை சற்று நேரம் நிறுத்த சொல்லப் போகிறேன். தேவன் ஒரே ஆள் தத்துவத்தை கொண்டவராயிருந்தால் மறுரூப மலையில் அவர் ஏன் எப்படி தம்மிடமே பேச முடியும்? நல்லது, நான் இப்போதுதான் அதை விவரித்தேன். நீங்கள் பாருங்கள், பாருங்கள். நான் உங்களிடம் இதை கேட்க விரும்புகிறேன். இயேசுவானவர் பிதாவிடம் ஜெபித்த போது, நீங்கள் பாருங்கள், நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கின்றீர்கள் என்று நான் நம்புகிறேன், இல்லையா சகோதரனே? நீங்கள் ஒரு நிமிடம் எழுந்து நிற்க மாட்டீர்களா? நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருப்பதாக உரிமை கொண்டாடுகிறீர்களா? நானும் அப்படித்தான். அப்படியானால் அது என்ன? இந்த ரகசியங்களை வெளியாக்க என்னில் தானே வல்லமை உடையவனாக இருப்பதாக நான் உரிமை கொண்டாடவில்லை. பிணியாளிகளை சுகமாக்கும் வல்லமை என்னிலே கிடையாது, அது தேவன். நீங்கள் ஒரு ஊழியக்காரர் என்று நான் நம்புகிறேன். நான் தவறாக கூறாவிட்டால், நீங்கள் ஆர்கன்சாஸிலிருந்து வருகின்றீர்கள். இப்பொழுது சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்னும் வாஞ்சை உங்களில் உள்ளது. சாதாரணமாக நீங்கள் ஒரு பண்ணையிலும் அதை சுற்றியுள்ள இடத்திலும் வளர்க்கப்பட்டீர்கள். உங்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று ஏதோ ஒன்று உங்களுக்குள்ளாக வந்தது. அது நீங்கள் தானே என்று உரிமை கோருகிறதில்லை. அது பரிசுத்த ஆவியானவர் என்று அழைக்கப்படும் இன்னொருவர். அது சரியா? சரி, இப்பொழுது உங்களை ஒன்று கேட்க விரும்புகிறேன். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், சரிதானே? நீங்கள் அவருடன் பேசுகின்றீர்களா, சம்பாஷிக்கின்றீர்களா, அவரிடம் ஜபிக்கின்றீர்களா? சரி, அவ்வளவுதான் நான் விரும்பியது. உங்களுக்கு மிக்க நன்றி. புரிகிறதா? நீங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டீர்களா? உங்களை ஒன்று கேட்பேன். பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் என்று யோவான் 3 அதிகாரத்தில் இயேசு இவ்வாறு கூறினார். பாருங்கள், பரலோகத்தில் இருக்கிறார், இப்பொழுது பூமிக்கு வருவார். பாருங்கள், இப்பொழுது பரலோகத்தில் இருக்கிறவரான மனுஷகுமாரன் என்று அவர் கூறிய போது அங்கே அந்த நபருடன் நின்று பேசிக் கொண்டிருந்தார். இப்போது நீங்கள் அதற்கு எனக்கு பதில் சொல்லுங்கள். இயேசுவும் பிதாவும் ஒரே நபர் தான். பரிசுத்த ஆவியானவர் என்னில் இருக்கும் விதமாகவே இயேசுவும் பிதாவானவரும் ஒரே ஆளாயிருந்தார். நான் பிரசங்கிப்பதை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் அது நான் அல்ல. ஒரு வார்த்தையை பேசி உங்களுக்கே தெரியும். ஒரு மிருகத்தை வரவழைக்க கூடியது நான் அல்ல. அங்கே உட்கார்ந்து கொண்டு அதை பார்த்த மிருகத்தை கொன்று அதை புசிப்பது, அது சிருஷ்டிக்கும் வல்லமை. அது மனிதர்களிலேயே கிடையாது. மருத்துவர்களால் தன் முதுகின் மீது கடத்தப்பட்டு இன்றிரவு இருதய கோளாறோடு இருக்கும் ஒரு சிறு பையனை எடுத்துக்கொண்டு வில்லியம் பிரணாம் உரைப்பதாவது என்று என்னால் கூற முடியாது. இல்லை, கர்த்தர் உரைக்கிறதாவது அது முடிந்துவிட்டது. அவனை மறுநாளில் மருத்துவர்களிடத்தில் அழைத்துக் கொண்டு செல்லும் போது வியாதி முற்றிலும் போய்விட்டிருக்கிறது. ரத்தத்தில் புற்றுநோயுடன் ஒரு சிறு பிள்ளை, கண்கள் எல்லாம் வீங்கி பெருத்து விட்டிருந்தது, உடல் எல்லாம் மஞ்சளாகி விட்டிருந்தது, வயிறும் கூட. அந்த பிள்ளையை இங்கு கொண்டு வருவதற்கு கூட அதை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று ரத்தம் கொடுப்பது முதலிய காரியங்களை செய்ய வேண்டியதாக இருந்தது. 5 நிமிடம் கழித்து சாப்பிட தனக்கு ஒரு இறைச்சி கலந்த ரொட்டி வேண்டும் என அது அழுதது. அடுத்த நாள் அப்பிள்ளையை மருத்துவரிடத்தில் கொண்டு சென்ற போது அதன் அடையாளம் கூட காணப்படவில்லை. அது வில்லியம் பிரனாம் உரைப்பதா? அது கர்த்தர் உரைப்பதாவது என்பதாகும். அதே சமயத்தில் அவர் என்னிடத்தில் வித்தியாசப்பட்ட ஒரு தனி நபராயிருக்கிறார். ஆயினும் அவர் தெரிவிக்கப்படும் ஒரே ஒரு வழி என் மூலமே ஆகும். புரிகிறதா? அவ்வண்ணமாகவே இயேசுவும் பிதாவும் கிரியைகளை நடப்பிக்கிறது நானல்ல, என்னில் வாசம் பண்ணும் பிதாவே இவைகளை செய்கிறார் என்று இயேசு கூறினார். இப்போது பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை இல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவர் ஒருவனும் இல்லை. பாருங்கள், அது என்ன? அவர் சர்வ வியாபியாயிருந்தார். ஏனென்றால் அவர் தேவனாயிருந்தார்.
I want to say this word. Explain what
இப்போது
talking
இந்த மற்றொரு கேள்வி. நான் இந்த வார்த்தைகளை கூற விரும்புகிறேன். நீங்கள் பேசிக் கொண்டிருந்தது பற்றி விளக்கி கூறுங்கள்.
Thank you, Father God. We thank you for the Spirit.
நன்றி பிதாவாகிய தேவனே, தேவரீர் ஆவியானவராக இங்கு இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, ஒரு சமயம் சத்ருவானவன் வந்து கொண்டிருந்த போது ஆவியானவர் ஒரு மனிதன் மீது வந்திறங்கி அவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்து கூறினார் என்று எங்களுக்கு உரைக்கப்பட்டுள்ளது. அதன் மூலமாக அவர்கள் எவ்விதம் சென்று எதிரியை முறியடிப்பது என்றும் எதிரியை எங்கே கண்டுபிடிப்பது என்றும் அறிந்து கொண்டபடியினால் அது காரியங்களை ஒழுங்குபடுத்தியது. பிதாவே, தேவரீர் எப்போதும் போலவே தேவனாகவே இருந்து வருவதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவரீர் இன்னும் அதே விதமானவராகவே இருக்கிறீர். நாங்கள் மாறிப்போகிறோம். யுகங்கள் மாறுகின்றன, காலங்களும் மாறுகின்றன, ஜனங்களும் மாறுகிறார்கள். ஆனால் தேவரீர் ஒருபோதும் மாறுவதில்லை. உம்முடைய முறைமைகள் மாறாதவர்களாகவே இருக்கின்றன. உம்முடைய கிருபையும் மாறாதா இருக்கிறது. உம்முடைய கிரியைகளும் மாறாதவர்களாக இருக்கின்றன. ஏனெனில் அவை ஆச்சரியமானவைகளும் மனிதன் புரிந்து கொள்ளக் கூடாதபடி அவனுடைய எத்தகைய அறிவுக்கும் அப்பாற்பட்டவர்களுமாயிருக்கின்றன. ஆகையால் கர்த்தாவே, உம்முடைய ரகசியங்கள் உம்முடைய ஊழியக்காரர்களின் இருதயங்களில் மறைக்கப்பட்டிருப்பதற்காக நாங்கள் நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம். அதற்காக கர்த்தாவே நாங்கள் மகிழ்ச்சியுள்ளவர்களாயிருக்கிறோம். உமக்குரிய ஒவ்வொரு மீனையும் பிடிக்கும் நிச்சயத்துடன் ஒவ்வொருவரையும் கொண்டு வரத்தக்கதாக அன்புடன் பிரயாசப்படவும். நாங்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பிரகாசிக்கும் விளக்குகளாக செல்லட்டும். தம்முடைய மனவாட்டியை ஆட்டுக்குட்டியானவர் எப்போதும் தம் பக்கத்தில் இருக்கத்தக்கதாக கொண்டு செல்வார். அந்த நேரத்துக்காகவே நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஆமேன். எத்தனை பேர் வியாதியுள்ளவர்களாக இங்கே உள்ளே இருக்கிறீர்கள்? உங்கள் கரங்களை உயர்த்துங்கள் பார்ப்போம். நல்லது, ஏறக்குறைய உங்கள் கரங்களை மறுபடியும் உயர்த்துங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 20. ஏறக்குறைய 47 பேர். சரி, இப்பொழுது 11:30 ஆகிறது. வியாதியஸ்தர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். நாம் அப்படி செய்வதை நீங்கள் விரும்புவீர்களா? நாம் அவ்விதம் ஜெபிக்க இதுவே நல்ல தருணம் என்று நம்புகிறேன். ஏனென்று உங்களுக்கு கூறுவேன், பரிசுத்த ஆவியானவர் இங்கே உள்ளே நின்று கொண்டு அபிஷேகித்துக் கொண்டிருக்கிறார். இப்போது நாம் அந்த ஆவியானவருக்குள் ஊடுருவி சென்றிருக்கும் வரை ஏதோ ஒன்று இருப்பதை பார்க்கிறீர்கள். அந்த ஏதோ ஒன்றை நீங்கள் அறிவீர்கள். ஏதோ ஒன்று இங்கே இருக்கிறது. நீங்கள் எப்போதாவது விசுவாசிக்க கூடுமானால் இப்பொழுதுதான் விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் எப்பொழுதாவது விசுவாசிக்க போகின்றீர்கள் என்றால் அது இப்பொழுதே. இப்பொழுது நீங்கள் உண்மையிலேயே அமைதியாக வர வேண்டும் என்று விரும்புகிறோம். அந்த உட்பாதையில் அங்கே இருப்பவர்கள் தங்கள் கரங்களை உயர்த்தியவர்கள் இந்த பாதைக்குள் வந்து இந்த படியாய் செல்லட்டும். அப்போது நாங்கள் அவர்களை பாதை பாதையாக எடுத்துக் கொள்வோம். 45 அல்லது 47 பேர் மட்டுமே, அது அதிக நேரம் பிடிக்காது. என்னோடு கீழே இறங்கி வரக்கூடுமா என்று சகோதரர் நெவில் அவர்களை நான் கேட்டுக்கொள்ளப் போகிறேன். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கப் போகிறோம். முதலாவதாக நடைபாதைக்குள் வருகிறவர்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் உங்கள் மீது கரங்களை வைத்து உங்களுக்காக இங்கே ஜெபிக்கத்தக்கதாக இப்பொழுது 1 நிமிடம் எழுந்திருங்கள். இப்போது சரி, அந்த ஜெப வரிசையில் வரப்போகிற ஒவ்வொருவரும் ஜெப வரிசையில் வரப்போகிறவர்கள் இப்பொழுது பாருங்கள். நாம் அதை நிச்சயமாய் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக நேரத்தை வீணாக்காமல் பாதுகாத்த வண்ணம் நாங்கள் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்கப் போகிறோம். கவனியுங்கள் நண்பர்களே, இப்பொழுது நான் இதை உங்களுக்கு விவரித்து கூறட்டும். இயேசு கிறிஸ்துவே இதை கூறினார், இந்த அடையாளங்கள் விசுவாசிக்கிறவர்களை பின்தொடரும். இப்பொழுது கவனியுங்கள், அவர்கள் அவர்களுக்காக ஜெபித்தால் என்று அவர் ஒருபோதும் கூறவே இல்லை. அவர்கள் வியாதியஸ்தர்கள் மீது கைகளை வைத்தால் அவர்கள் சுகமடைவார்கள். தன்னில் தானே விசுவாசிக்க கூடாதவளாய் நிச்சயமாய் ரத்தத்தில் புற்றுநோய் உடையவளாய் இருந்த ஒரு சிறு பெண்ணை தேவன் எடுத்து அவளுக்கு பரிபூர்ண சுகம் கொடுக்கக்கூடும் என்றால், அடுத்ததாக அவர் ஒரு சிறு பையனை எடுத்து அவனுக்கு இருந்த கீழ்வாத ஜுரத்தை அவனுடைய ரத்தத்திலோ அல்லது வேறு எதிலுமே மருத்துவர்கள் கண்டுபிடிக்கவும் முடியாதபடி அவர் அவனை சுகப்படுத்தி இருக்க கூடுமானால், அவர் உங்களுக்கு என்ன செய்யக்கூடும்? இப்போது அந்த சிறு பிள்ளைகளோ ஜபம் என்னவா இருக்கும் என்பதை கூட அறிய மாட்டார்கள். நான் அவர்கள் மீது கரங்களை மட்டும் வைத்தேன், அது காரியத்தை தீர்த்து வைத்து விட்டது. நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது நீங்கள் ஜபத்திற்காக நிற்கும் போது, பரலோக பிதாவே, தேவரீருடைய மகத்தான சமூகம், பரிசுத்த ஆவியானவராக இங்கு இருக்கும் போது, யாருடைய படத்தை நாங்கள் வைத்திருக்கிறோமோ, யாரை குறித்து வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோமோ, அவர் இப்பொழுது இங்கே பிரசன்னமாயிருக்கிறார். அவர் தம்மை மானிட மாம்சத்தின் மூலமாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அநேக ஆண்டுகளாக அவரை ஒருமுறை கூட தவறாதவராகவே நாங்கள் கண்டிருக்கிறோம். மானிட இருதயத்தின் எண்ணங்களையும் வெளிப்படுத்த வல்லவராக, அவர்கள் செய்த பாவத்தை வெளிப்படுத்த என்ன நடந்தது என்பதை அப்படியே சரியாக அவர்களுக்கு கூறி என்ன நடக்கும் என்பதையும் ஒரு முறை கூட தவறாதபடி கூறியதை கண்டிருக்கிறோம். அப்படியானால் ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேல் என்பவர்களின் தேவன் இன்னமும் தேவனாக இயேசு கிறிஸ்துவாகிய நபரில் இருக்கிறார். இப்போதும் அவருடைய ஆவியானவர் கல்வாரியில் சிந்தப்பட்ட ரத்தத்தின் கீழ் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து உலகமானது எரிந்து போவதற்கு முன்பே மக்கள் மத்தியிலே இறங்கி வந்து தம்முடைய மானிட சரீரத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். அந்த மகத்துவமான பரிசுத்த ஆவியானவர் மானிட சரீரத்தில் செயற்படுத்தி காட்டினார். ரத்தத்தினால் உண்டாகும் பரிகாரத்தையும் பரிசுத்த ஆவியையும் ஏற்றுக்கொண்ட அருமையான ஜனங்கள் மானிட சரீரத்தில் பிரதிநிதித்துவம் பெற்றுக்கொண்ட தேவனை தங்களுக்குள் பெற்றுக் கொள்கிறார்கள். ஆகையால் அது மானிட சரீரம் அல்ல, அது அந்த கிரியையை நடப்பிக்க மட்டுமே. ஞானஸ்தானம் முதலிய காரியங்களில் நடப்பது போல இந்த அடையாளங்கள் விசுவாசிக்கிறவர்களை பின்தொடரும் என்ற கட்டளையுடன் வியாதியஸ்தர் மீது கைகளை வைப்பதன் மூலம் அவர்கள் விசுவாசித்தால் அவர்கள் சுகமடையத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் பார்த்துக் கொள்வார். இப்பொழுது பிதாவே, இந்த காரியங்கள் உண்மையானவை என்பதை நாங்கள் அறிவோம். நின்று கொண்டிருக்கும் இந்த ஜனங்கள் இந்த பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கும் ஊழியக்காரர்களின் கரங்களின் கீழாக நடந்து போகவும், கர்த்தாவே, ஊழியக்காரர்கள் வியாதியஸ்தர் மீது கரங்களை வைக்கவும் ஆயத்தமாயிருக்கிறார்கள். பிதாவே, இந்த ஜனங்கள் மட்டும் விசுவாசித்தால் தேவரீர் வாக்குத்தத்தம் பண்ணின ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறுவது போல இதுவும் நிறைவேறும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். பிதாவே, விசுவாசம் இல்லாமல் இது நடக்க முடியாது. ஏனெனில் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம், எங்களால் அதை செய்யவே முடியாது. இப்பொழுதும் விசுவாசத்தோடு நம்பி எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கும் இந்த வாக்குத்தத்தோடு வேதத்தில் உள்ள முத்திரைகள் திறக்கப்பட்டிருப்பது தேவன் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்கிறார் என்பதையே காட்டுகிறது. கர்த்தாவே, அவர்களுடையதை போன்று அழிவுக்குரிய ஒரு சரீரத்தில் இருக்கும் எனக்கு வியாதியாயிருக்கும் அந்த அருமையான மக்களை பற்றிய உணர்வெல்லாம் கர்த்தாவே எங்களுக்குள்ளாக வசிக்கும் அதே பரிசுத்த ஆவியானவர் தாம் அவர்களுக்குள்ளும் வசிக்கிறார் என்பதாகும். நாங்கள் ஒருவருக்காக ஒருவர் மனம் வருந்துகிறோம். புதிய ரத்தத்தில் உள்ள புதிய உடன்படிக்கையை அறிந்தவர்களால் பழையதே சுகத்தை தருமையானால் புதியதாகியது எவ்வளவு அதிகமாக மேன்மையான பிதாவே, இந்த ஜனங்கள் தவறி போய்விடாமல் உம்முடைய ஊழியக்காரர்களின் கரங்களின் கீழ் கடந்து போகும் போது தங்களுடைய சுகத்தை பெற்றுக் கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் ஆமேன். இப்பொழுது இந்த பக்கத்தில் இருப்பவர்கள் வரும்போது இந்த பக்கத்தில் இருப்பவர்கள் அமர்ந்திருப்பார்கள், பிறகு இவர்கள் திரும்பி போவார்கள். மற்ற பக்கத்தில் இருப்பவர்கள் இப்போது இங்கு நிற்கப் போகிறவர்களாகிய சகோதரர்களில் சிலர் இங்கு இருப்பவர்கள் ஊழியக்காரர்கள் என்று நான் நம்புகிறேன். மருத்துவர் சகோதரன் நெட் எங்கே இருக்கிறார்? நீங்கள் இந்த ஜப வரிசையில் போக விரும்புகிறீர்களா? சகோதரன் நெட் அவர்களே, சரி சகோதரன் நெட், சரி, உங்களுக்காக ஜெபிக்கப்பட்ட உடனே ஜெபிக்கிறவர்களின் வரிசையில் வந்து சேருங்கள். இப்போது இந்த பக்கத்தில் இங்கே இருப்பவர்கள் ஒரு கணம் அமர்ந்திருங்கள். இந்த பக்கத்தில் இருப்பவர்களை நான் வரவழைக்கிறேன். பிறகு நாங்கள் வந்து நடுப்பாதையில் உள்ளவர்களுக்காக ஜெபித்து அவர்களை இந்த பக்கம் அனுப்புவோம். பிறகு இந்த உட்பாதையில் உள்ளவர்களுக்காக ஜெபித்து அவர்களை இந்த பக்கமாக அனுப்புவோம். நாம் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். நான் சகோதரன் டெடி அவர்களை கேட்டுக்கொள்ளப் போகிறேன். அவர் எங்கே? சரி, அந்த மகத்தான வைத்தியர் இப்பொழுது அருகாமையில் இருக்கிறார் என்ற பாட்டை இசைக்கருவியில் நீங்கள் வாசிக்க விரும்புகிறேன். இசைப்பேழையை வாசிப்பவர் அவர் எங்கிருந்தாலும் சரி, உங்களுக்கு விருப்பமானால் அவரோடு சேர்ந்து வாசியுங்கள். கவனியுங்கள், அந்த பாடல் இசைக்கப்பட்டுக் கொண்டிருந்த போது அந்த சிறு பையன் மேடைக்கு கொண்டு வரப்பட்ட வேளையை நினைவில் கொள்ளுங்கள். அச்சிறு ஏமிஷ் பெண் பிள்ளை மகத்தான வைத்தியர் அருகில் இருக்கிறார் என்ற இப்பாடலை இசைத்துக் கொண்டிருந்தாள். அவளுக்கோ நீண்ட கருத்த முடி இருந்தது, இல்லை வெண்மையான முடி. மெனோனைட் அல்லது ஏமிஷ் வகுப்பை சேர்ந்த ஒரு பெண் பிள்ளை தலைமுடியை பின்பக்கமாக வாரிவிட்டுக் கொண்டிருந்தாள். கைகளை வைத்த மாத்திரத்தில் பரிசுத்த ஆவியானவர் அச்சிறு பையனை தொட்டார். அவன் கால்கள் முடமாயிருந்தன. அவன் என் கரங்களில் இருந்து துள்ளி குதித்து மேடையில் நெடுக ஓடினான். அவன் தாயோ தன் இருக்கையிலிருந்து எழுந்து மயங்கி விழுந்தாள். துவக்கத்தில் அவர்கள் மெனோனைட் வகுப்பை சேர்ந்த ஒரு சகோதரி என்று நம்புகிறேன். தேவனுடைய ஆவியானவர் அச்சிறு பெண்ணை தொட்டார். மெனோனைட் வகுப்பை சேர்ந்த அல்லது ஏமிஷ் வகுப்பினை சேர்ந்த ஏதோ ஒரு வகுப்பை சேர்ந்த அவளுடைய தகப்பனாரும் மற்றவர்களும் மெனோனைட் வகுப்பை சேர்ந்தவர்கள் போலவோ அல்லது மற்ற ஏதோ வகுப்பை சேர்ந்தவர்கள் போலவோ உடை உடுத்தியிருந்தனர். அவள் இசைப்பேழையை வாசிப்பதை விட்டு தன் கரங்களை ஆகாயத்தில் விரித்தவளாக குதித்து எழுந்தாள். அவளுடைய அழகிய முடியானது அவள் முகத்தின் மீது குறுக்காக விழுந்தது. அவளோ ஒரு தூதனைப் போலவே காட்சியளித்தாள். ஆவியில் பாட ஆரம்பித்து விட்டாள். அவள் அப்படி எழுந்து கரங்களை உயர்த்தி ஆவியில் பாடின போது பியானோ என்ற இசைக்கருவி தொடர்ந்து மகத்தான வைத்தியர் இப்பொழுது அருகில் இருக்கிறார், பரிவிரக்கம் கொள்ளும் இயேசு என்ற அந்த பாடலை இசைத்துக் கொண்டே இருந்தது. ஒவ்வொருவரும் அங்கே நின்று கொண்டு ஆயிரக்கணக்கான பேர்கள் பியானோ இசைக்கருவியின் கட்டைகள் தானாக மேலும் கீழும் போவதை கண்டனர். அந்த மகத்தான வைத்தியர் இப்பொழுது அருகில் இருக்கிறார், இறங்குகிற இயேசு என்ற அந்த பாடல் இசைக்கப்பட்டது. ஜனங்கள் சக்கரமுள்ள நாற்காலிகளில் இருந்தும் பட்டில்களில் இருந்தும் நோயாளிகளை தூக்கிச் செல்லும் சாதனங்களில் இருந்தும் எழும்பி நடந்து சென்றார்கள். அதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்று காலையிலே இங்கே இருக்கிறார். அந்த அறையில் இருந்தது போலவே இப்பொழுது விசுவாசிக்க மாத்திரம் செய்யுங்கள், அந்த பாடலை இசையுங்கள், உங்களால் கூடுமானால் அந்த மகத்தான வைத்தியர். இப்பொழுது ஒவ்வொருவரும் ஜெபிப்போமாக. அவர்கள் அறையினுடைய நடந்து செல்லட்டும். இந்த பக்கமாக சென்று உங்களுடைய இருக்கைக்கோ நீங்கள் எங்கே செல்ல விரும்புகிறீர்களோ அங்கே போகலாம். அங்கே பின்பக்கத்தை நீங்கள் காலியாக்கி விட்டீர்களா? சரி, இப்பொழுது உங்களுடைய இருக்கைகளுக்கு செல்லுங்கள், பிறகு நாம் எழுந்து நிற்போம். இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள், இவர்களுக்காக ஜெபிக்கும் போது நீங்களும் அவர்களுக்காக ஜெபியுங்கள். அப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்கப்படும் போது அவர்கள் உங்களுக்காக ஜெபிப்பார்கள். இப்பொழுது இங்குள்ள ஊழியக்காரர்களே எழுந்திருங்கள், அவர்கள் வரும்போது நீங்கள் அவர்கள் மீது கரங்களை வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்பொழுது ஒவ்வொருவரும் தலைகளை வணங்கி உங்கள் தலைகளை தாழ்த்தியிருங்கள், தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருங்கள். நீங்கள் கடந்து செல்லும் போது உங்கள் மீது கரங்கள் வைக்கப்பட்டிருக்கும் போது தம்முடைய புஸ்தகத்தில் உள்ள ரகசியங்களை வெளிப்படுத்தினவரும் மானிட இருதயத்தின் அந்தரங்களை வெளிப்படுத்துகிற தேவனின் வாக்கு தத்தம் இது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் அதை விசுவாசிப்பீர்களேயானால் அதை உறுதிப்படுத்துகிற தேவனாக அவர் இருக்கிறார். பாருங்கள், இப்பொழுது ஒவ்வொருவரும் ஜெபத்தில் இருங்கள். இப்பொழுது ஊழியக்கார சகோதரரே, நீங்கள் விரும்பினால் எழும்பி நில்லுங்கள். சரி, நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்துவோமாக. இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த ஜனங்கள் வரும்பொழுது சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய வல்லமையானது அவர்கள் மேல் கடந்து செல்லும் போது அவர்களுடைய விசுவாசத்தை உடனே உயிர்ப்பிக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது சரி, ஜெப வரிசையானது இந்த வழியில் ஆரம்பிக்கட்டும். ஊழியக்காரரே, அவர்கள் கடந்து செல்லும் போது ஒவ்வொருவரும் அவர்கள் மீது கரங்களை வைக்கும்படி கேட்டுக்
கொள்கிறேன். The back, please. Would you folks stand in that aisle, move out of the aisle and go to the back? Keep going to the back, please. Thank you. You folks in the middle aisle, go around too.
Oh, Lord. Anybody else want the prayer line? Would you get in, please?
If anybody else wants the prayer line, would you get in, please?
Receive your healing, my brother, from Jesus Christ. Receive your healing, sister, from Jesus Christ. Receive your healing, brother, from Jesus Christ. Receive your healing, sister, Lord, from the blessing of Jesus. Receive the Lord. Receive your healing, receive healing, sister, by the hand of Jesus. Receive healing, my brother, by the hand of Jesus. Lord, sister, receive healing, sister, by the hand of Jesus. Brother, in the name of Jesus Christ, healing in the name of Jesus Christ. Receive healing, sister. Receive your healing, son, from Jesus Christ. Receive your healing, sister, from Jesus Christ. Receive your healing, brother, from Jesus Christ. Brother Wirtz, receive your healing, brother, from Jesus Christ. Sister, receive your healing. Receive your healing, brother, from Jesus Christ. Brother, by the name of Jesus Christ, in Jesus' name, receive your healing, sister. Receive the faith in Him, in His name. Believe in Jesus Christ. In the name of Jesus Christ. Receive it in Jesus Christ. In the name of Jesus Christ. Receive your healing in the name of Jesus Christ. In the name of Jesus Christ. Receive your healing in the name of Jesus Christ.
Is that all the one to be prayed for now?
சகோதரன் லீவேயில் நீர் நேசிக்கின்றவருக்கான இந்த வேண்டுகோளை கர்த்தராகிய இயேசுவின் கரம் தாமே உங்களுக்கு அருளுவதாக, இயேசுவின் நாமத்தில். பில்லி பால், நீ எத்தனையோ ஜெப அட்டைகளை கொடுத்திருக்கின்றாய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது உன்னுடைய சுகத்தை பெற்றுக்கொள். மகத்தான வைத்தியர் இப்பொழுது அருகில் இருக்கிறார். மனதுருக்கமுள்ள இயேசு, சோர்வுற்ற இருதயத்திற்கு அன்பாதரவாய் அவர் பேசுகிறார். ஓ, இயேசுவின் சத்தத்தை கேளுங்கள். எல்லோருமாக சேர்ந்து பாடுவோம். சேராபின் பாட்டிலே மிக இனிமையான நாமம், அழியும் மனிதனாவில் மிக இனிமையான நாமம், என்று பாடப்படாத மிக இனிமையான மகிழ்ச்சி பாடு. தேவனே, இந்த அன்பார்ந்த தம்பதிகள் உலகத்தில் கொண்டு வந்துள்ள ஒன்றான கர்த்தாவே, அவர்கள் தங்களுடைய வேண்டுகோளை பெற்றுக் கொள்வார்களாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. இயேசு கிறிஸ்துவினுடைய இப்பொழுது எங்களுடைய சகோதரியின் எண்ணத்தில் உள்ள அந்த நபரை குறித்த அந்த விண்ணப்பத்துடன் தேவனுடைய வல்லமை செல்வதாக, அவள் விடுவிக்கப்படுவாளாக. கர்த்தாவே, அதை அருளும். ஆமென். தேவனாகிய கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த மனிதனின் விண்ணப்பத்தை அருளும். இவருக்காக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே, என்னுடைய ஜெபத்துடன்.
ஆமென்.
ஓ, இது அற்புதமானதல்லவா? இன்று காலையிலே இங்கே இந்த மகத்தான அபிஷேகத்தின் கீழே வந்த ஒவ்வொருவரும் விசுவாசிப்பார்களே. ஆனால் இப்பொழுது பெரிய மகத்தான ஏதோ ஒன்றுக்காக நோக்கி பார்க்க வேண்டாம். அவர் என்ன வாக்கு தத்தம் செய்தாரோ அந்த எளிமையான காரியத்தை மட்டும் விசுவாசிக்க வேண்டும் என்று நினைவில் கொள்ளுங்கள்.
இப்பொழுது நாம் எல்லோருமாக சேர்ந்து சொல்லுவோம், நாம் மகத்தான ஏதோ ஒன்றை நோக்கவில்லை, ஆனால் இயேசுவின் நாமத்தினால் நாம் அவருடைய வாக்குத்தத்தை பெற்றுக் கொள்கிறோம். அதுவே அதை தீர்த்து வைக்கிறது, அது அதை முடிவு பெற செய்கிறது. ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.